உங்களுக்கு மிக்க நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் உட்காரலாம். மேலே இருந்த என்னுடைய மகனோ இன்று, அப்பா, நாம் நம்முடைய சபை கட்டடத்தை கட்ட துவங்கும் முன்பு நாம் இந்த ஆலயத்தை பார்த்திருக்க வேண்டும் என்றே நான் ஆவலுகிறேன். இது அப்பேற்பட்ட ஒரு அழகான ஸ்தலமாய் உள்ளது என்று அவன் கூறினான். மேலும் அவன் இதை குறித்து பேசி, நான் இதுவரை இந்த சபை போதகரை சந்தித்ததே இல்லை, ஆனால் அவருடைய மனைவியைப் போலவே அவரும் நல்ல ஒரு நபராக இருப்பார், நிச்சயமாகவே அவர் ஒரு நல்ல நபர் என்று கூறினான். ஆகவே இங்கு வந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம். ஆகவே இன்றிரவு நடக்க இருக்கும் கூட்டத்தில் தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்களை நம்மேல் பொழிந்து நமக்கு உதவி செய்வார் என்று நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் உள்ளே வந்தபோது சகோதரன் வில்லியம்ஸ் பேசுவதை கேட்டேன். அவர் ராமதாவில் நடைபெறப்போகும் கூட்டத்தை பற்றி அறிவித்துக் கொண்டிருந்தார் என்று நான் நம்புகிறேன். அதை குறித்த அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன என்று நான் யோசிக்கிறேன். வழக்கமாகவே இவ்வித அறிவிப்புகளை நான் வருவதற்கு முன்பே அறிவித்து விடுவார்கள். அந்த கூட்டத்தில் ஒரு மகத்தான வேலையை நாங்கள் நிச்சயமாகவே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதில் என்னுடைய பாகம் என்னவென்றால், நான் பல இடங்களுக்கு சென்று சகோதரர்களை சந்தித்து ஜனங்களோடு ஐக்கியம் கொண்டு தேவன் நமக்கு ஒரு விதமான சரியான எழுச்சியை தரும்படி ஜெபிப்பதாகும். அதன் பின்னர் நாம் ராமதாவில் அந்த பெரிய கூட்டத்திற்கு நேராக செல்லலாம். அந்த நேரம் வரையில் கூடுமான வரை எல்லா சபைகளையும் நாம் சந்திப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது நாம் ஒரு மகத்தான நேரத்தை உடையவர்களாயிருக்கிறோம். நாம் நிச்சயமாகவே நம்முடைய சகோதரர்களுக்கு மத்தியில் ஐக்கியம் கொண்டுள்ள ஒரு அற்புதமான நேரத்தை உடையவர்களாய் இருந்து கொண்டிருக்கிறோம். வழக்கமாகவே நான், அதாவது நான் பெரிய போதகன் அல்ல என்றும், நான் ஒரு விதமான ஒரு உதிரி சக்கரம் போல் இருக்கிறேன் என்பதையும் எவரும் அறிவர். ஆனால் நான் வியாதியுற்றோருக்காக ஜெபிப்பதே என்னுடைய ஊழியமாகும். ஆகவே இரவு வேளைகளில் மக்கள் கூட்டம் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்களால் அவர்களை அமர்த்த போதிய இடவசதி இல்லை. நாங்களோ தகுந்த இடத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். அது கிடைத்த பின்னர் அட்டைகளை கொடுத்து மக்களை வரிசையில் அழைத்து ஜெபிக்கலாம் என்றிருக்கிறோம். ஆனால் ஒரு இரவு கூட்டத்தில் வாய்ப்பு கிடைக்காதவர்கள் அடுத்த நாள் இரவு வேறொரு இடத்தில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கு கொள்ளலாம். நான் ஒவ்வொரு இரவிலும் மக்களுக்காக ஜெபிக்கிறேன். நாம் நேசித்து அன்பு கூறி நாம் ஒன்று சேர்ந்து ஐக்கியம் கொள்ளுகிற இயேசு கிறிஸ்துவின் கனத்திற்கும் மகிமைக்கும் என்னால் இயன்றவரை நான் இதை செய்கிறேன். சற்று நேரத்திற்கு முன்பு அந்த மூலையில் நடந்த விபத்தை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நான் யோசிக்கிறேன். அந்த மனிதன் அல்லது யாரோ ஒருவர் கொல்லப்பட்டாரா என்று எனக்கு தெரியவில்லை. அந்த கார் வந்தது. நாங்கள் நின்று ஒரு சிறிய ஜபத்தை செய்தோம். அது சிறிது நேரத்திற்கு முன்பே நிகழ்ந்தது. இங்கிருந்து சுமார் 2 வட்டாரங்கள் தள்ளி யாரோ ஒருவர் மீது வாகனம் மோதி தெருவில் உள்ள நடைபாதையில் தள்ளிவிட்டது. ஒரு பெரிய நபர் துணியால் மூடப்பட்டு கிடந்தார். அங்கே காவல்துறையினரும் இருந்தனர். ஆனால் மருத்துவ விரைவு ஊர்த்தியோ அங்கு வரவில்லை என்றே நான் நினைக்கிறேன். கொல்லப்படவில்லை எனில் அது நிச்சயமாக இந்த பக்கத்தில் இடித்து அடுத்த கதவின் புறமாக வந்திருந்தது. ஆகவே அது பயங்கரமாக மோதி இருக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, நாம் ஒவ்வொரு நிமிடமும் தேவனை சேவிக்க வேண்டும். இவ்விதமான காரியங்கள் எந்த நேரத்தில் சம்பவிக்கும் என்று நமக்கு தெரியாது. அந்த விபத்து நமக்கு நிகழவில்லை என்று ஒருவேளை நாம் நினைக்கலாம், ஆனால் அது நேரிட முடியும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே இயேசு, ஆயத்தமாயிருங்கள், எந்த நிமிடம் எந்த மணி நேரம் நாம் அழைக்கப்படுவோம் என்று நமக்கு தெரியாது என்று கூறினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவ்விதம் அழைக்கப்படும் போது விபத்துகளும் தொல்லைகளும் இல்லாத ஒரு இடத்திற்கு நாம் செல்வோம். நமக்கு அப்படிப்பட்ட இடம் வாக்குத்தமிடப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும் போது நாமோ மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்கு தெரியுமா, அதை போன்ற ஒரு இடத்திற்காகவே, அதை காணத்தக்கதாகவே நாம் இயங்குகிறோம். அதற்குரிய சிந்தனையே அதை போன்ற ஒரு இடம் இருக்கிறது என்று காண்பிக்கிறது. புரிகிறதா? எல்லா நிழற்பட படிவங்களும் எல்லா நிழல்களும் ஒரு நிழலை உருவாக்க ஏதோ ஒன்று இருக்க வேண்டும் என்று நாம் அறிவோம். நிழல் ஒரு பிரதிபலிப்பாகும். ஆகவே இதை போன்ற ஒரு ஜீவியம் இருக்குமேயானால் இது ஒரு நிழல் என்று அது நிரூபிக்கிறது. அப்படியானால் ஒரு உண்மையான ஜீவியம் எங்கோ உண்டு என்பதையே இது பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு மரத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள், அது எவ்வளவு அழகாக இருக்கிறது. அது என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? அது பரலோகத்தில் இருக்கும் ஜீவ விருட்சத்தின் நிழற்பட மாதிரி நிழலாய் உள்ளது. இப்பொழுது உங்களுக்கு தெரியுமா, தேவன் பூமிக்கு வந்தபோது அவர் ஆதியிலே பூமியின் மீது அணைத்திருந்த பொழுது விஞ்ஞானிகள் வலியுறுத்த நினைக்கின்றது போல முதலாவதாக ஒருவேளை தலைப்பிரட்டையே வந்திருக்க கூடும். அடுத்த காரியமாக மற்ற ஏதோ ஒன்று, அதாவது நான் உண்மையான கிறிஸ்தவ பரிமாண வளர்ச்சியில் விசுவாசம் கொண்டிருக்கிறேன், ஆனால் அவையெல்லாம் ஒரே உயிரணுவிலிருந்து வந்தவை என்று நான் விசுவாசிப்பதில்லை. நான் அதை அப்படியே நம்புகிறேன். தேவன் ஒரு தலைப்பட்டையை உண்டாக்கினார், அதன் பிறகு ஒரு மீனை உண்டாக்கினார், பிறகு வேறதையும் உண்டாக்கினார். அப்படியே, அதாவது ஒரே அணுவிலிருந்து எல்லாம் தோன்றாமல் ஒவ்வொன்றும் தனித்தனியே தனி சிருஷ்டிகளாகவே வந்தன என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே இப்படியாக ஒவ்வொரு உயர்ந்த வகைகளாக வந்து கொண்டே இருந்தன. பிறகு கடைசியாக வந்த ஒன்று பூமியை அணைத்து நின்று கொண்டிருந்த ஒன்றை பிரதிபலித்தது. அது தேவனாகும். இப்பொழுது இது உண்மை என்று நிரூபிக்கும் வகையில் தேவன் மாம்சமான போது இயேசு கிறிஸ்துவாக ஒரு மனிதனாக இருந்தார். புரிகிறதா? ஆகவே ஒரு தூதனாக அல்ல, ஒரு மனிதனாக இருந்தார். எனவே அது அவரையே பிரதிபலித்தது என்பதையே அது காண்பிக்கிறது. ஆகையால் இந்த பழமையான வேதாகமம் முழுவதுமாய் கனிவார்ந்த சீர் செய்யப்படாத பழைய தங்கக்கட்டிகளால் நிறைந்துள்ளது. நானோ சென்று அதில் இருக்கும் தூசிகளை எல்லாம் தட்டி எடுத்து அதை ஆராய்ந்து பார்த்து அது என்னவா இருக்கிறது என்பதை காண வாஞ்சிக்கிறேன். அரிசோனாவில் இருக்கும் ஜனங்களாகிய நீங்கள் எப்படி பூமியின் தூளில் இருந்து மகத்தான விலையுறுந்த நகைகள் வருகின்றன என்பதை அறிவீர்கள். அங்கிருந்துதான் அவை வருகின்றன. அதே போன்று தேவனின் அணிகலன்களும் கூட தூசியில் இருந்தே எடுக்கப்படுகின்றன. அவருடைய மகத்தான தூய்மை செய்கின்ற உலைக்களத்திற்குள் சென்று எல்லா உலோக கழிவினையும் அகற்றப்பட நம்ம கழிக்கப்பட்டுள்ள சாகியத்திற்காக நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அவைகள் எவ்விதம் செய்யப்பட்டன என்பது உங்களுக்கு தெரியுமா? உருக்கி பிரித்தெடுக்கும் முறையை அவர்கள் கொண்டிருப்பதற்கு முன்பு அவர்கள் வழக்கமாக எப்படி சுத்திகரிப்பார்கள் என்பதை அரிசோனாவில் உள்ள ஜனங்களாகிய நீங்கள் உண்மையாகவே அறிந்திருக்கின்றீர்கள். அவர்கள் தங்கக்கட்டியை நன்றாக அடிப்பார்கள் என்று நமக்கு கூறப்பட்டுள்ளது. பண்டைய இந்தியர்கள் வழக்கமாக அவ்விதம் செய்வார்கள். அதை திருப்பி திருப்பி அடித்து அதில் இருக்கின்ற உலோக கழிவுகள் வெளியேறும் வரை நன்கு அடிப்பார்கள். அடிப்பவன் தன்னுடைய பிரதிபலிப்பை தன்னையே அவரதில் காணும் போது அதில் உள்ள நிமிழை மற்றும் எல்லா கழிவுகளும் அகன்று விட்டது என்று அந்த விதமாகவே அவர்கள் அதை அறிந்து கொண்டனர். ஆகவே அவனால் தன்னையே அதில் காண முடிந்தது. அது அவனுடைய உருவத்தை பிரதிபலிக்கும் போது அது சுத்தமாகிக் கொண்டு வருவதை அவன் அறிந்து கொண்டான். உங்களுக்கு தெரியுமா, தேவன் தமது சபையையும் அவ்வாறே செய்ய விரும்புகிறார் என்று நான் நினைக்கிறேன். அதை அடித்து அதில் உள்ள எல்லா உலகத்தையும் வெளியேற்றி நம் ஒவ்வொருவரிலும் இயேசு கிறிஸ்துவின் பிரதிபலிப்பையும் நாம் அவருடைய ஜீவியத்தை பிரதிபலிக்கும் வரையிலும் அவர் அவிதமே செய்ய விரும்புகிறார். அப்பொழுது நாம் அவருடையதற்கு ஆயத்தமாயிருக்கிறோம். நம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிற பாரங்களையும் பாவங்களையும் விட்டுவிட்டு நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமான இயேசு கிறிஸ்துவின் எடுத்துக்காட்டை மனதில் கொண்டவர்களாய் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற பந்தயத்தை நோக்கி பொறுமையோட ஓடும் போது அந்த நேரத்தில் தம்மைத்தாமே நம் மூலமாக அவர் பிரதிபலித்து காண்பிக்கிறார். அதற்காக மிகவும் சந்தோஷமாயிருக்கிறோமே. இப்பொழுது வழக்கமாக நான் ஒவ்வொரு இரவும் கூறுகிறேன், நான் சகோதரன் கார்ல் வில்லியம்ஸிடம், சகோதரனே, இரவில் இரண்டு அல்லது மூன்று மணி நேரம் விழித்திருந்து என்னுடைய பேச்சை கேட்பதை அந்த பள்ளத்தாக்கில் சுற்றுப்புறங்களில் இருக்கிற மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்று நான் கூறினேன். அதற்கு அவரோ பரவாயில்லை, இருக்கட்டும், வாருங்கள் என்று கூறினார். எனவே என்னை மீண்டும் அழைத்திருப்பதில் உள்ள உங்களுடைய பொறுமையை நான் பாராட்டுகிறேன். இப்பொழுது ஒவ்வொரு இரவும் சற்று நேரத்திற்கு முன்னர் நான் என்னுடைய மனைவியோடு பேசினேன். அவள் இப்பொழுது டூசானில் இருக்கிறாள். அப்பொழுது நான் அங்கு காலநிலை எவ்வாறு உள்ளது என்று கேட்டேன். அதற்கு அவளோ அங்கு உஷ்ணமாயிருக்கிறது என்று கூறினாள். மேலும் அவள், நீங்கள் திட்டமிட்டுள்ள அட்டவணைப்படி கூட்டங்களை தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கின்றீர்களா என்று கேட்டாள். அப்பொழுது நான் ஒவ்வொரு நாளும் 10 அல்லது 11 மணி சரியாக ஆகிறது என்று கூறினேன். நானோ அவளிடத்தில் அரிசோனாவில் நடைபெறும் சிறிய கூட்டத்துக்கு இந்த முறை செல்லும் போது நான் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளப் போகிறேன். அங்குள்ள சபைகளுக்கு சென்று சகோதரர்களை சந்திக்கப் போகிறேன். அந்த மக்களை நான் கஷ்டப்படுத்தப் போவதில்லை. நான் அங்கு செல்லும் போது அவர்களை குறுகுறமாக பாடல்களை பாட விட்டு விடுவேன். என்னை கட்டுப்படுத்திக் கொண்டு 10, 15, 20 நிமிடங்கள் என்னுடைய குறிப்பிலிருந்து பேசி ஆமேன் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு சென்று விடுவேன் என்று கூறினேன். அதற்கு அவளோ, அவ்வளவு சரியாகவா நடந்து கொள்கிறீர்கள் என்று கேட்டாள். அப்பொழுது நான், ஆம் தேனே, நான் அவ்வாறுதான் நடந்து கொள்கிறேன். வழக்கமாகவே 3 மணி நேரம் ஆகிறது என்றே. அருமையான ஜனங்கள், மிகுந்த பொறுமை உள்ளவர்கள். நாம் இப்போது அவரை அணுகப் போகிற வேளையிலே சிறிது நேரம் நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. இப்பொழுது விசேஷமாக விசுவாசிக்கிற இதை போன்ற அருமையான ஜனக்கூட்டத்தாரிடத்தில் நான் நிச்சயமுடையவனாயிருக்கிறேன். நான் இங்கே இரண்டு கட்டில்கள் கிடப்பதையும் ஜனங்கள் வியாதியாயும் தேவையாயும் இருப்பதையும் காண்கிறேன். அவர்கள் விசேஷித்த வேண்டுகோள்களை உடையவராயிருக்கிறார்கள் என்பதையும் நான் அறிவேன். இங்கு இன்னும் அநேகர் ஜெப விண்ணப்பங்களோடு இருக்கிறீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படியானால் உங்கள் கரங்களை உயர்த்தி நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துவதனால் அதை தெரியப்படுத்துங்கள். நான் இப்போது இந்த கட்டில்களில் இருக்கும் இவர்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். விசுவாசிக்கிற ஜனங்கள் மத்தியில் நாம் ஜெபிக்கும் போது நாம் கேட்டுக்கொள்வதை நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வோம். ஏதாவது சம்பவிக்குமானால் அவர்களை இங்கு கொண்டு வந்தவர்கள் நல்ல விசுவாசத்தோடு கொண்டு வந்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் என்னோடு ஜெபிக்கும்படி நான் விரும்புகிறேன். எங்கள் பரலோக பிதாவே, எங்களில் இருக்கும் எண்ணங்களை அப்புறப்படுத்தி எங்கள் மனதை சுத்தப்படுத்திக் கொண்டு எங்கள் ஆத்மாவை தூய்மை அடைய செய்வதற்காக நாங்கள் உமக்கு முன்பாக வந்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் ரத்தத்தை எங்களுக்கு முன்பாக நாங்கள் கொண்டு வருகிறோம். நீர் எங்களுக்கு தரும் எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் தகுதியுடையவர்கள் அல்ல என்றே நாங்கள் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படி அவர் மறித்தபடியால் பாவியின் ஸ்தானத்தை எடுத்துக்கொண்ட இம்மானுவேலாக இந்த பூமிக்கு வந்த எங்களுடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையினூடாக இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக் கொள்ள சிங்காசனத்துக்கு முன்பாக தைரியமாக வரும்படி எங்களுக்கு கூறியிருக்கிறீர். ஓ, நாங்கள் அவரை போல் ஆக வேண்டும் என்பதற்காக அவர் எங்களைப் போலானார். என்ன ஒரு பரிமாற்றம் கர்த்தாவே! நாங்கள் நரகத்துக்கே அனுப்பப்பட வேண்டிய பாவம் நிறைந்த வாழ்க்கையுடையவராயிருந்தோம். ஒருவர் வந்து அந்த வாழ்க்கையை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு அவருடைய சிந்தப்பட்ட சொந்த ஜீவனின் ரத்தத்தால் எங்கள் பாவங்களை சுத்தப்படுத்தினார். கர்த்தாவே, இதுவோ எங்களுடைய இருதயங்கள் நினைத்து பார்க்க முடிந்ததற்கும் மேலானதாக உள்ளது. ஆகையால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய தடம்புகளால் எங்களை குணப்படுத்தும்படிக்கு எங்களுடைய அக்கிரமத்தை எடுத்து போடும்படியான ஒரு வழியை அவர் உண்டாக்கினார். நாங்கள் அவரை சேவிக்கும் போது அவர் எங்களை நலமாக காத்துக் கொள்வார் என்று அவர் வாக்களித்துள்ளதற்காக நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். ஆகையால் இப்பொழுது இன்றிரவு பிதாவே, அநேக விண்ணப்பங்கள் இங்கே இருக்கையில், தங்கள் கரங்களை உயர்த்தியிருக்கையில், அந்த கரங்களுக்கு கீழே உள்ள இதயத்தில் என்ன உள்ளது என்பதை நீர் அறிந்துள்ளபடியால் நீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் உற்று நோக்குவீர் என்றே நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் இன்றிரவு வார்த்தையை வாசிக்கையில் அதை நீர் நினைவு கூற வேண்டும் என்றும் ஒரு சிறு பாடமாக அதன் பேரில் தியானித்து ஒரு ஞாயிறு பள்ளி பாடத்தைப் போல எங்களுடைய இதயங்களில் இதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இங்கே உள்ளே வந்ததை பார்க்கிலும் நாங்கள் வெளியில் செல்லும் போது உம்மோடு அதிகம் நெருங்கினவர்களாக இருப்பதை நாங்கள் உணர்ந்து இன்றிரவு இங்கிருந்து நாங்கள் செல்லும்படி எங்களுக்கு உதவி செய்யும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். இது தேசம் முழுவதிலும் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதற்காகவே நாங்கள் இங்கிருக்கிறோம். அது எப்போது துவங்கும் என்பதை அறியோம். ஆனாலும் கர்த்தாவே, அதற்காக நாங்கள் எதிர்பார்ப்புகளோடு முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனையும், ஸ்திரீகளையும், பையன்களையும், பெண் பிள்ளைகளையும் கிறிஸ்துவின் ரட்சிப்பை அறியும் அறிவிப்புள்ளாக கொண்டு வருவதற்கான ஒரு எழுப்புதலை எப்படி கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் அறிந்துள்ள ஒவ்வொரு மாநில முயற்சிகளையும் நாங்கள் ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சபைக்காகவும், இதனுடைய அருமையான போதகருக்காகவும், அவருடைய குடும்பத்தினருக்காகவும் மற்றும் எல்லா உதவிக்காரர்களுக்காகவும், தர்மகர்த்தாக்கள் மற்றும் அதில் உள்ள மற்ற எல்லோருக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த விரும்புகிறோம். உறுதியாய் நிற்கும்படி தீரமாய் உள்ள அவர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்கியிருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு முயற்சியையும் ஆசீர்வதித்தருளும். கர்த்தாவே, இந்த பள்ளத்தாக்கில் இருக்கிறவர்கள் யாவரும் இங்கு வந்து இளைப்பாறுதலை கண்டுகொள்ளும் இடமாக இது அமைவதாக. பிதாவே, இதை அருளும். நோயாளிகளுக்கான இந்த சபையின் மேய்ப்பரின் ஜெபங்களுக்கு பதிலளிக்கப்படுவதாக, ரட்சிப்பிற்கான அவருடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்கப்படுவதாக. ஏனென்றால் அவை யாவும் சுவிசேஷ வாக்குத்தின்படி செல்லுகின்றன. அவர் மேல் உடைய ஆசீர்வாதங்கள் தங்கியிருப்பதாக. இந்த சபையானது பரிசுத்த ஆவியில் எந்த வரத்திலும் குறைவுபட்டு போகாமல் எல்லா சமுதாயத்தாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டான சபை ஸ்தலமாக திகழ்வதாக. கர்த்தாவே, இதை அருளும். பிதாவே, இப்பொழுது இந்த கூட்டத்தில் உட்கார முடியாமல் கட்டில்களின் மேல் படுத்துக் கொண்டும் செய்தியை கேட்டு மகிழ்ந்து கொண்டும் அதே சமயத்தில் அமர்ந்து கேட்கும்படியான சாத்தியமும் கூட அச்சவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் இன்றிரவு இங்கு ஏதோ ஒரு வழியில் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். ஓ தேவனே, இரக்கமாயிரும். நானோ, அது என்னுடைய மனைவியாகவோ அல்லது என்னுடைய சகோதரனாகவோ அல்லது என்னுடைய உறவினர்களில் யாராவது எனக்கு தெரிந்த ஒருவராக இருக்குமானால் எனக்கு எப்படி இருக்கும் என்று எண்ணி பார்க்கிறேன். அவர்களோ யாரோ ஒருவருடையராய் இருக்கிறார்கள். பிதாவே, இந்த தேவனுடைய கிருபையானது அவருடைய வல்லமையோடு இறங்கி வந்து இந்த கட்டில்களில் இருப்பவர்களுக்கு இன்றிரவு தெய்வீக விடுதலையை அளித்தரல வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இன்றிரவு இந்த கூட்டத்திற்கு பிறகு அவர்கள் இனி ஒருபோதும் இந்த கட்டில்களில் இல்லாதிருப்பார்களாக. அவர்கள் இங்கிருந்து செல்லும் போது இந்த கட்டில்களை விட்டு எழுந்து செல்வார்களாக. இயேசுவை மருத்துவரிலிருந்து உயிரோடு எழுப்பிய அதே வல்லமை அவர்களுடைய சரீரங்களை உயிர்ப்பித்து புதிய சுகத்தையும் பலத்தையும் மீண்டும் அருள்வதாக. எங்கள் பிதாவே, இதை அருளும். இப்பொழுது நீர் இதை செய்வதாக வாக்களித்தீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகையால் விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். அவர்கள் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றே வேத வாக்கியங்களில்
எழுதப்பட்டுள்ளன.
இப்பொழுது பிதாவே, இந்த கட்டளையின் நினைவாகவே நான் நடந்து செல்கிறேன். நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது சந்திக்க முடியாதவர்களாய் எவருமே இல்லாதிருப்பார்களாக. தேவனே, நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செல்கிறபடியால் இது குணமடைந்து விட்டது என்ற ஒரு கடிதத்தை அவர்களிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளும்படிக்கு நான் எதிர்பார்க்கிறேன். கர்த்தாவே நான் விசுவாசிக்கிறேன். ஓ கர்த்தாவே நான்
விசுவாசிக்கிறேன்.
யாவும் கைகூடிடும். கர்த்தாவே நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே நான்
விசுவாசிக்கிறேன்.
கர்த்தாவே நான் விசுவாசிக்கிறேன். யாவும் கை கூடிடும். கர்த்தாவே நான்
விசுவாசிக்கிறேன். Cancer on one.
இரண்டு பெண்களுக்குமே சதை வளர்ச்சி இருந்தது. அதில் ஒருவருக்கு புற்றுநோய். நான் என்னுடைய பேச்சை குறைக்க வேண்டும் என்றால் இந்த சிறு சாட்சியை நான் சீக்கிரமாக கூற வேண்டும்.
Just before leaving home, the last case I had before
நான் வீட்டிலிருந்து புறப்படும் முன் எனக்கு இருந்த கடைசி காரியம், அது ஒரு மகத்தான காரியமாகும். அங்கே ஒரு ஸ்திரீ இருந்தாள். அவளுடைய பெயர் டயர். நான் இப்பொழுது அவளது பெயரை மறந்துவிட்டேன். லூயிவில்லில் உள்ள மருத்துவர் டயர், மருத்துவர் ஜேம்ஸ் டயர். சதை வளர்ச்சிகள் போன்றவைகளுக்கு அவர் லூயிவில்லில் ஒரு சிறப்பு மருத்துவர். மருத்துவர் காபல் அவர்கள் போதகராக இருக்கும் திறந்த வாசல் சபையில் அவருடைய மகள் இசைப்பேழையை இசைத்தார். ஓ, ஒரு மகத்தான பண்டைய யூத தேவாலயம். அந்த மனிதன் தாமே சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் என்ற ஸ்தாபன சபையை சேர்ந்தவர். அவர் பூரண சுவிசேஷத்தாரின் சுவிசேஷத்தை கேட்டு மனமாற்றமடைந்தவர். மிக அருமையான ஒரு மனிதன். நான் லூயிவில்லில் உள்ள நினைவு அரங்கம் என்ற இடத்தில் கூட்டம் நடத்திய போது அவளோ அங்கு இசைக்கருவி வாசித்தாள். அவள் அங்கு நிகழ்ந்தவர்களை கண்டு வியப்படைந்து தன்னுடைய தந்தையாரிடம் அதை குறித்து கூற முயன்றார். அதற்கு அவரோ, இதெல்லாம் வெறுமன மனோதத்துவம், அந்த ஜனங்கள் இன்னமும் அவர்கள் எப்போதும் இருந்ததைப் போலவே சுகவீனமாகவே இருக்கிறார்கள் என்று கூறிவிட்டார். ஆகவே இதை அவர் நம்பவில்லை. அவளோ கொஞ்சம் கொஞ்சமாக சபை விட்டு விலகி கடைசியில் சபையை விட்டே சென்று விட்டார். பின்னர் பாப்டிஸ்ட் வேதப்பாட சாலையில் இருந்த ஒரு பையனை விவாகம் செய்து கொண்டார். அவனும் முடிவிலே தன்னுடைய விசுவாசத்தை விட்டு விலகி சென்று விட்டான். பாப்டிஸ்டில் செய்கின்ற விதமாக அவன் ஒரு ஊழியக்காரனாக இருக்கும்படி பயிற்சி பெற்றிருந்தான். கடைசியில் அவன் அதிலிருந்து விலகி போய்விட்டான். அவனோ பிரசங்கிக்க விரும்பவில்லை. ஆகவே அவர்கள் தங்கள் ஜனங்கள் இருந்த இல்லினாய்ஸில் உள்ள ராக்போர்ட் இடத்திற்கே சென்று விட்டார்கள். கடைசியாக அவளுக்கு ஜீன் ஏதோ ஒரு பெண்களுக்குரிய கோளாறு ஆரம்பமானது. தன் தகப்பனிடத்தில் பரிசோதித்து பார்ப்பதற்காக அவள் லூயிவில்லுக்கு வந்தாள். ஆகவே அவர்கள் பரிசோதித்து பார்த்தபோது சாக்லேட் கட்டி என்று அழைக்கப்படும் கோளாறு இருப்பதை கண்டறிந்தனர். அது பெண்களுக்குரிய சுரப்பியில் இருக்கும். அவளுடைய தந்தையார் ஒரு பெரிய அறுவை சிகிச்சையின் மூலம் அந்த கட்டிகளை எடுக்கையில் அவர் கட்டிகளின் முழு பாகங்களையும் எடுக்காமல் விட்டிருக்க வேண்டும். ஆகவே கடைசியாக, அதாவது அவளை உன்னிப்பாக ஆய்ந்து பார்க்க, ஊடுகதிர் நிழற்படத்தையும் நோய் நீக்கல் சிகிச்சையும் அளித்தார்கள். அவள் பின்பு வீடு திரும்பினாள். ஆயினும் அவளுக்கு அந்த தொல்லையோ தொடர்ந்து இருந்து வந்தது. ஏறக்குறைய ஒரு ஆண்டுக்கு பிறகு அவர்கள் மற்றொரு மருத்துவ பரிசோதனைக்காக அவளை கொண்டு வந்தனர். அப்பொழுது அவர்கள் கர்ப்பப்பையை இறிக்க அறுவை சிகிச்சை செய்தனர். தென்பாக பெரிய சிறந்த மருத்துவர்களில் ஒருவரான மருத்துவர் ஹியூம்ஸ் என்பவரோடு சேர்ந்து அவருடைய தந்தையும் அறுவை சிகிச்சை செய்து பார்க்கையில் அந்த கோளாறோ வரம்புக்கு மீறி முற்றுப்போயிருப்பதை கண்டார்கள். புற்றுநோயானது ஏற்கனவே குடல்வாலில் இருந்து மலக்குடல் வரையுள்ள பெருங்குடல் பகுதி முழுவதுமாக மூடி பரவியிருந்தது. ஆகவே சிறிது நேரத்திற்கு அவர்களும் அவளை அப்படியே விட்டுவிட்டார்கள். பிறகு அவர் மறுபடியும் ஊடுகதிர் சிகிச்சை முறையை அளித்து பார்த்தார். அதுவோ எந்த விதமான நன்மையும் அளிக்கவில்லை என்பதை அவர்கள் கண்டுகொண்டார்கள். ஆகவே அவளை மறுபடியும் அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அவளுக்கு குடல் இலக்க மருந்தை செலுத்தி அவளது குடலை செயல்படுத்த முடியாமல் போனதையும் கண்டார்கள். ஆகையால் குடலை கழுவும் அழுத்த குழாய் கருவியின் மூலமாக அவளது குடலை கழுவ முயன்றார்கள். ஆனால் குடலை கழுவும் அழுத்த குழாயின் மூலம் செலுத்தப்பட்ட நீரோ குடலுக்குள் செல்லவே இல்லை. அப்பொழுது அவளுடைய கணவனோ என்னை குறை சொல்பவர்களில் ஒருவராக இருந்தார். ஆகவே கடைசியாக ஒரு நாள் நாங்கள் இருக்கும் இடத்திற்கே அவர் வந்து ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க துவங்கினார். இங்கு என்னுடைய மகனும் மற்றும் சகோதரன் சாத்மனும் அவர் தர்ம கட்டாக்களில் ஒருவர். அவர் இங்கெங்கோ இருக்கிறார். அவருடைய கணவனோ சபையின் படிகளில் காத்திருந்தார். ஏன், ஏறக்குறைய இரண்டு நாட்களாக அவர் அங்கே இருந்திருக்கிறார். நான் ஒரு கூட்டத்திற்காக வெளியே சென்றிருந்தேன். திரும்பி வந்ததும் நான் அவளை பார்க்க சென்றேன். அப்பொழுது அவளுடைய கணவன் என்னிடம், இப்பொழுது அவளுக்கோ புற்றுநோய் இருப்பது அவளுக்கே தெரியாது, நீங்கள் சென்று அவளிடம் பேசி அவளுக்காக ஜெபியுங்கள் என்றார். எனவே நான் அவளை காண சென்ற போது அவளோ என்னிடத்தில், சகோதரன் பிரணாம் அவர்களே, என்னுடைய கணவர் இப்பொழுது தெய்வீக சுகமளித்தல ஏற்றுக்கொள்ளப் போகிறார். ஏனென்றால் முன்பெல்லாம் ஒரு புத்தகத்தையாகிலும் என்னால் வாசித்து வைக்க முடியவில்லை. இப்பொழுதோ புத்தகங்களில் ஒன்றை எடுத்து நாள்தோறும் என்னிடம் பக்கம் பக்கமாக படிக்கிறார் என்று கூறினாள். அப்பொழுது நான், ஜீன், அது எனக்கு புரிகிறது என்றேன். மேலும் நான், இப்பொழுது ஜீன், நாம் கத்தரிடத்தில் பேசி அவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் என்று கூறினேன். அப்பொழுது அந்த அறையில் யாருமே இல்லை. மருத்துவச்சியும் போய்விட்டிருந்தாள். ஆகவே நாங்கள் சிறிது நேரம் பேசினோம். அப்போது கொஞ்ச நேரம் கழித்து எனக்கோ ஒரு தரிசனம் உண்டானது. அவள் ஏறக்குறைய 40 வயதுடனாய் இருந்தாள். அதே சமயத்தில் நரைமுடியே இன்னும் வரவில்லை. ஆனால் அவள் மிகவும் நரைத்தவளை போல் இருந்தாள். அப்பொழுது நான் அவளிடத்தில், ஜீன், நீ பல கூட்டங்களுக்கு வந்திருக்கிறாய் என்றேன். அதற்கு அவளோ, ஆம் சகோதரன் பிரணாம் என்றாள். நான் அவர்களதை உன்னிடத்தில் கூறாதபடி மறுத்துவிட்டனர். நானும் அதை கூறக்கூடாது என்று கூறிவிட்டார்கள். ஜீன், ஆனால் உனக்கோ புற்றுநோய் உள்ளது என்று கூறினேன். மேலும் நான், உன்னுடைய தகப்பன், இல்லை உன்னுடைய கணவன், அதை குறித்து ஒன்றுமே கூற வேண்டாம் என்று கூறிவிட்டார். ஆனால் ஜீன், உனக்கு புற்றுநோய் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நான் உனக்கு கூற விரும்புகிறேன். ஏனென்றால் இப்பொழுது நீ பல கூட்டங்களுக்கு வந்திருக்கிறாய். ஒரு தரிசனம் ஒருபோதும் தவறினதே இல்லை. சீன், நான் உனக்கு கூறப்போகிறேன். அது கர்த்தர் உரைக்கிறதாவது புரிகிறதா என்றேன். பார்த்தீர்களா? இப்பொழுது நீயோ அதை குறித்து நிச்சயமாகவே உண்மையாக இருக்க வேண்டும். பாருங்கள், அது கர்த்தரால் உண்டானது, மனதில் ஏற்பட்ட கருத்து அல்ல. நீ அதை புரிந்து கொள்வாய். புரிகிறதா? அப்பொழுது நான், நீ பிழைக்கப் போகிறாய் என்று கூறினேன். அப்பொழுது அவளோ, சகோதரன் பிரணாம் அவர்களே, மருத்துவரான என் தந்தையால் வளர்க்கப்பட்ட எனக்கு என் உடலில் இருந்த நோயை பற்றி சந்தேகம் இருக்கத்தான் செய்தது. நானோ அதை குறித்து சந்தேகித்தேன். அது நான் நினைத்தது போலவே ஆகிவிட்டது என்று கூறினாள். பின்பு நாங்கள் ஜெபித்தோம். அடுத்த நாள், அதாவது இரண்டு நாட்களுக்கு பிறகு, அவர்கள் பெருங்குடல் இறுதியில் கீறி செயற்கை குதம் ஏற்படுத்துவதற்காக அறுவை சிகிச்சை செய்வதற்கென்று அவளை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். அது உங்களுக்கு தெரியுமா? அதாவது அங்கு பெருங்குடலின் கடைமுனையில் கீறி பக்கவாட்டில் ஒரு பையை இணைப்பார்கள். நோயாளியோ புற்றுநோயினால் சாகும் வரையிலும் இவ்வழியாகத்தான் கழிவை எடுக்க வேண்டும். இந்த சிகிச்சைக்கென அறுவை சிகிச்சை மேஜைக்கு அவர்கள் அவளை ஆயத்தப்படுத்தும் போது அவளுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு உண்டாயிற்று. அந்த சிகிச்சைக்கென அறுவை சிகிச்சை மேஜைக்கு அவர்கள் அவளை ஆயத்தப்படுத்தும் போது அவளுக்குள் ஒரு வித்தியாசமான உணர்வு உண்டானது. அவளோ மருத்துவச்சி வந்து கடிவரையில் அவளுக்கு உதவும்படி கூப்பிட்டாள். அங்கு சென்ற போது அவளுக்கு வயிற்றிலிருந்து முற்றிலுமாக இயற்கையாகவே வெளியேறிவிட்டது. அவளுடைய கணவனால் அதை எளிதாக ஏற்க முடியவில்லை. இரண்டாம் நாள், எனவே அவர்கள் அவளை அறுவை சிகிச்சைக்கு கொண்டு செல்லவில்லை. மறுநாளும் காலை உணவிற்கு பின்பு இயற்கையாகவே வயிற்றுள்ளவை முழுமையாக வெளியேறிவிட்டன. அவளுடைய மருத்துவரோ அழைக்கப்பட்டார். அப்பொழுது அவர் விம்மி அழுது, என்னால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லையே, அதை குறித்த நோயின் ஒரு அறிகுறி கூட நாங்கள் அவளிடத்தில் கண்டறிய முடியவில்லையே, அது குணமாகிவிட்டதே என்றார். இப்பொழுது என்னுடைய விலையேறப்பட்ட சகோதரிகளே, கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக இங்கே நின்று தவறான ஒன்றை சொல்வதற்கு எனக்கு எந்த காரணமும் இல்லையே. ஏனென்றால் அந்நாளில் நான் நியாயந்தீர்க்கப்பட்டு ஒரு மாய்மாலக்காரனாக தள்ளுண்டு போவேன். இப்பொழுது தேவனுடைய வார்த்தை திறந்திருப்பதோடு கூறுகிறேன், நான் உங்களுக்காக ஜெபித்ததை காட்டிலும் உத்தமமாக நான் ஜீனுக்கு ஜெபிக்கவில்லை. பார்த்தீர்களா? விசுவாச ஜெபம் ஜெபிக்கப்பட்டது என்று அறிந்தே நாங்கள் வந்துவிட்டோம். அதுவே அதனை அங்கே சரியாக தீர்த்து வைக்கிறது. பாருங்கள், விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று தேவனுடைய வார்த்தை உரைத்துள்ளது. இப்பொழுது அதே தேவன் தான் மருத்துவர் டயர் அவர்களுடைய மகள் ஜீனையும் சுகப்படுத்தினார். இப்பொழுது அவருடைய பெயர் எனக்கு தெரியாது, ஆனால் அந்த மனிதன் நிச்சயமாகவே பூரண சுவிசேஷத்தை தழுவி இருக்கின்றார். சென்ற முறை நான் இங்கு சபையில் பிரசங்கம் செய்த போது அவரோ அந்த பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார், நம்மோடு ராபோஜனம் எடுத்துக் கொண்டார், மற்றுள்ள காரியங்களிலும் கலந்து கொண்டார். பாப்டிஸ்ட் சபை வேதாம கல்லூரியின் மாணவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்காக கட்டிடத்தில் வந்திருந்தார். இப்பொழுது தேவன் தேவனாக இருக்கிறார் என்பதையே இது காண்பிக்கிறது. ஒரு மருத்துவரான அவருடைய தகப்பனார் அழகான மனிதர், ஆனால் அந்த விதமாக சம்பவிக்கிற எந்த காரியத்தையுமே அவர் ஒருபோதும் கண்டதே இல்லை. இப்பொழுது தேவன் எல்லா காரியங்களுக்காகவும் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறபடியால் நீங்கள் இருவருமே விசுவாசிகள். சில வேளைகளில் இந்த காரியங்கள் நன்மைக்கென்றே நடக்கின்றன. உங்களுக்கு தெரியும், வேதமோ சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று கூறியுள்ளது. இப்பொழுது யோபு அவனுடைய எல்லா சோதனைகளையும் நினைத்து பார்த்தீர்களா? இப்பொழுது அது தேவன் யோபுவை தண்டிக்கவில்லை, ஆனால் அது தேவன் தம்முடைய ஊழியக்காரனை அங்கீகரித்தலாகும். ஆகவே அவை எல்லாம் நன்மைக்கேதுவாக நடந்தது. நீங்கள் பாருங்கள், யோபுவின் புஸ்தகம் எல்லா தலைமுறையினருக்கும் ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டது. இப்போதும் தேவன் நன்மைக்கேதுவாகவே கிரியை செய்கின்றார். நான் என்னுடைய முழு இருதயத்தோடும் விசுவாச ஜபத்தை ஏறெடுத்தேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் விசுவாசித்தால் அது ஆகும், காரியம் அப்படியே ஆகும். அப்படியே முடிவுகளுக்காக மாத்திரம் காத்திருங்கள். இப்போது இந்த மாலை வேளையில் நேராக செய்திக்கு ஒரு சிறு செய்திக்கு செல்வோம். அநேகர் நின்று கொண்டிருக்கிறார்கள். ராமதாவில் நடைபெறப்போகும் கூட்டங்களில் இம்முறை அருமையான பிரசங்கியார்கள் கலந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அங்கே ராமதாவில் வியாபாரிகள் சங்கம் நடத்தும் கூட்டங்கள். ஆகவே இந்த கூட்டத்தில் நிச்சயம் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஆகவே இரவு விருந்தில் சகோதரன் ஓரல் ராபர்ட்ஸ் இருக்கப் போகிறார். இப்பொழுது டூசானில் ஒரு சிறு பகுதியில் அடுத்த திங்கட்கிழமை இரவு இது போன்ற ஒரு கூட்டத்தை நடத்தப் போகிறேன். நீங்கள் அப்போது அங்கு வர நேர்ந்தால் அந்த கூட்டத்திற்கும் வாருங்கள். சிறிது நேரத்துக்கு என்னுடன் நீங்கள் சற்று அமைதியாயிருக்க வேண்டும், ஏனென்றால் நான் அதை பற்றி பேசித்தான் ஆக வேண்டும். டூசானில் உள்ள ராமதா பயணிகள் விடுதியில் அடுத்த திங்கட்கிழமை இரவு அக்கூட்டம் நடைபெற உள்ளது. உண்மையாகவே டூசானில் உள்ள வெளிப்புறத்தில் ஃபீனிக்ஸ் உள்ளது என்பதை நாம் எல்லோருமே அறிவோம். நாம் யாவரும் அதை அறிவோம். நீங்கள் பாருங்கள், ஆகவே மலைப்புறங்களில் வாழும் மக்கள் எவ்விதமாக வாழ்கிறார்கள் என்பதை அங்கு வந்து பாருங்கள். இப்பொழுது நாம் நம்முடைய வேதாகமங்களில் உள்ள சகரியா 14 அதிகாரம் 6 மற்றும் 7 வசனத்துக்கு திருப்புவோம். நான் பேச விரும்பும் பாடத்திற்காக இந்த சிறு பகுதியை நான் இதிலிருந்து எடுத்து வாசிக்க விரும்புகிறேன். அந்நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாயிருக்கும். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது, அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். நான் இப்பொழுது இதிலிருந்து சாயங்கால செய்தியாளன் என்னும் ஒரு பாடப்பொருளில் பேச விரும்புகிறேன். சாயங்கால செய்தியாளன், உண்மையாகவே நமக்கு செய்தியை கொண்டு வருபவர்கள் நாள் முழுவதும் வரலாம். இந்நாளை குறித்து அவர் உரைத்தபடியே அநேக செய்தியாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அங்கே ஒரு சாயங்கால செய்தி என்பது வருகின்றது. இன்றிரவு ஒரு ஞாயிறு பள்ளி பாடத்தை போன்ற ஒரு விதத்தில் நாம் அதை நோக்கி பார்த்து சற்று நேரம் பேச விரும்புகிறோம். இப்பொழுது சகரியா இங்கே எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். ஏனென்றால் அவன் ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது, அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்று கூறினான். இப்பொழுது அது பகலும் அல்ல அல்லது இரவும் அல்ல என்பதை நாம் அறிந்திருப்போமானால் அது ஒரு இருளார்ந்த நாளாயிருக்கும். தெளிவில்லாத ஒரு விதமான மூடுபனி மிகுந்த நாளாயிருக்க வேண்டும். கிழக்கிலிருந்து நாகரிகம் மேற்கு நோக்கி பயணம் செய்தது என்பதை நாம் யாவரும் அறிவோம். நம்மிடையே இருப்பதில் மிக பழமையான நாகரிகம் சீன நாகரிகமாகும். நாகரிகமானது சூரியனை பின்பற்றி கிழக்கிலிருந்து புறப்பட்டு மேற்காக வந்து இப்பொழுது நம்முடைய மேற்கு கடற்கரையோரத்தில் இருக்கிறது. இன்னும் சற்று முன்னோக்கி செல்வோமானால் நாம் மீண்டும் கிடைக்கையே அடைவோம். பாருங்கள், ஆகையால் நாமோ இப்பொழுது பாதையின் கடைசியில் உள்ளோம். நாம் சபையாக இருக்கின்ற காரணத்தால் சுவிசேஷமோ ஏறக்குறைய முடிவுற்றிருக்கிறது என்றே விசுவாசிக்கிறோம். காலங்கள் தோறும் அந்த மகத்தான செய்தியாளர்கள் இந்த கடைசி நாட்களிலும் கடந்த பல நூற்றாண்டுகளாக இந்த மகத்தான காரியங்களுக்காக போராடி இருக்கிறார்கள் என்று நாம் விசுவாசிக்கிறோம். லூத்தர் விசுவாசத்தால் நீதிமானாக்கப்படுதல் மற்றும் வெஸ்லியில் பரிசுத்தமாக்கப்படுதல் மற்றும் பெந்தேகோஸ்தேக்காரர்களினால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அந்த மூல தத்துவங்கள் இயற்கையானதை போன்ற ஆவிக்குரிய சரிதத்தை நிறைவுபடுத்துகிறது என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். எப்பொழுதும் போல ஒரு குழந்தையானது பிறக்கும் போது முதலாவது காரியம் என்ன? முதலில் தண்ணீரும் அதன் பின்னர் ரத்தமும் அதன் பின்னரே ஜீவனும் வெளிப்படுகின்றன. 1 யோவான் 5:7 பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர் பிதா வார்த்தை பரிசுத்தாவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள், அவர்கள் ஒன்றாயிருக்கிறார்கள். நீங்கள் குமாரனை கொண்டிராமல் பிதாவை கொண்டிருக்க முடியாது, நீங்கள் பரிசுத்தாவை கொண்டிராமல் குமாரனை கொண்டிருக்க முடியாது. பாருங்கள், அவர்கள் ஒன்றாயிருக்கிறார்கள். ஆனால் பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் மூன்று, ஆவி ஜலம் ரத்தம், இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஒன்றாயிருக்கவில்லை, ஆனால் அவைகள் ஒருமைப்பட்டிருக்கின்றன. புரிகிறதா? இப்பொழுதோ நீங்கள் பரிசுத்தமாக்கப்படாமல் நீதிமான்களாக்கப்படலாம், நீங்கள் பரிசுத்த ஆவி இல்லாமல் பரிசுத்த பண்ணப்படலாம். புரிகிறதா? ஆவியிலே கிறிஸ்துவின் வல்லமையின் பிரசன்னம் குடிகொள்ளுதலே பரிசுத்த ஆவியாகும். இப்பொழுது இயற்கையானது ஆவிக்குரியதை ஒப்புமையாக்குகிறது என்று நாம் காணலாம். ஆகவே சபையானது இப்பொழுது முழு முதிர்ச்சியுடன் இருக்கிறது. நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவியின் அபிஷேகம். நாமோ இப்பொழுது நம்முடைய சொந்த சபையில் 7 சபை காலங்களை பார்த்தோம். அது அழகாக ஒப்பிட்டு காட்டுகிறது. சபை காலங்களை குறித்த ஒளிநாடாக்களை யாராவது கேட்டிருக்கிறீர்களா? கடந்த முறை அக்காலங்களை குறித்து கரும்பலகையில் வரைந்து காண்பித்தேன். பரலோக பிதா அதை உண்மை என்று அறிவார். தேவன் எனக்கு அளிக்கும் ஆவியின் ஏவுதலின்படி சிறந்த முறையில் என்னால் முடிந்த வரையில் நான் அவைகளை வரைந்து முடித்த போது நீங்கள் படத்தில் காண்கிறவாறே அநேகர் அந்த புகைப்படத்தை பார்த்துள்ளனர். நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அந்த ஒளி கர்த்தருடைய தூதன் சுமார் 300 அல்லது 400 பேர்களுக்கு முன்பாக அறைக்குள்ளாக நேராக வந்து சுவற்றின் பக்கத்தில் நேராக சென்று அந்த ஒளியை போன்று சபையின் காலங்களின் படத்தை வரைந்தார். நாங்கள் எல்லோருமாக நின்று கொண்டு முதலாவது சபையின் காலம், 2, 3, 4, 5, 6, 7 சபையின் காலங்களை வரைந்ததை பார்த்தோம். இப்பொழுது அதை பார்த்த சில ஜனங்கள் இங்கே ஒரு சாட்சியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வண்ணமாய் அதை பார்த்தவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். வேதமோ 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும் என்று உரைத்துள்ளது. அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்தவர்கள் எல்லோருமே கூச்சலிட்டார்கள். அப்பொழுது நானும், அதோ அங்கே உள்ளது, இப்பொழுது நீங்கள் அதை பார்க்க விரும்பினீர்கள், ஒவ்வொருவரும் அதை நேராக பார்க்கலாம் என்று கூறினேன். பகல் 11 மணிக்கு அங்கு நின்று அந்த சுவற்றில் அந்த சபை காலங்களை வரைந்தது. முதலில் ஆவி நிறைந்த காலத்தில் இருந்து ஆவி புறக்கணிக்கப்பட்ட இரண்ட காலம் வழியாக சென்று பின்பு சரியான வழியில் திரும்பி வந்தது. அது நான் வரைந்திருந்த படம் போலவே இருந்தது. நான் வரைந்த அந்த படத்தை நாங்கள் சுவரில் தொங்கவிட்டிருக்கிறோம். அது சரியாக அதே விதமாகவே இருந்தது. அது வரைந்து முடிக்கப்பட்ட போது கர்த்தருடைய ஆவியானவர் அதில் திருப்தி அடைந்தவராய் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் திரும்பி வந்து அது சரியாய் இருந்தது என்பதை ரூபகாரப்படுத்தினார். தாங்கள் நிர்வாணிகளாயிருந்தும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாயிருந்தும் குருடர்களாயிருந்தும் அறியாது தாங்கள் எதற்கும் குறைவுபட்டவர்கள் அல்ல என்று கருதும் ஐஸ்வர்ய சபையான லவோதிக்கியா சபை காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அவை யாவும் மாதிரியாய் உள்ளன. இப்பொழுது கிழக்கில் உதிக்கின்ற அதே சூரியன் தான் மேற்கில் மறைகிறது. இப்பொழுது இந்த செய்தியின் பின்னணியை கூற சற்று நேரம் நாம் நிறுத்திக் கொள்வோமாக. இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கிற சூரியனை நாம் அறிவோம். தேவனுடைய ஞானத்தின்படியே தேவகுமாரன் கிழக்கிலே தேவனுடைய ஒளியாக தோன்றினார். நாமோ இப்பொழுது 2000 வருடத்திற்கு பிறகு இருக்கிறோம். தேவனுடைய ஆழ்ந்த சிந்தனையினால் அவர் ஒரு நாள் உண்டு, அது பகலும் அல்ல இரவும் அல்ல, அது ஒரு விதமான மந்தாரமான நாளாக இருக்கும், ஆனால் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்று கூறினார். இப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களேயானால் பரிசுத்த ஆவியானவர் முதலில் கிழக்கில் உள்ள மக்கள் மேல் இறங்கினார். அதன் பிறகு சபைகள் இணைக்கப்பட்டு விடப்பட்ட சிறுமுனைகள் அடைக்கப்பட்டு சண்டையிட்டிருந்த சிறு காரியங்கள் சரி செய்யப்பட இருந்தன. அதன் பிறகு உலகத்தின் மேற்கு பாகத்தில் சாயங்கால நேரத்தில் வெளிச்சம் உண்டாகும். நாமோ இப்பொழுது அந்த நேரத்தில் தான் இருக்கிறோம். நாகரிகமோ கிழக்கில் ஒரு பெரிய நிலப்பிளவை போல் தோன்றி காலப்போக்கில் எல்லா பாவங்களையும் கொண்டு வந்து மேற்கு கரையை கடல் இடுக்கை வந்து மோதினது. எனக்கு தெரிந்தவரை மேற்கு கரைதான் மிகவும் சீர்கேடான ஒரு இடமாகும். அவள் விழுந்து போனாள். நீங்கள் நினைக்கின்ற எந்த காரியமானாலும் பாவம், ஒழுக்கக்கேடு, விவாகம், விவாகரத்து, நரகத்தின் திரைப்படமான ஹாலிவுட் என்ற நவநாகரிக திரைப்படத்துறை ஆகியவை அவர்களுக்கு இருக்கின்றன. அது முற்றிலும் சரி. நான் வேதாகம அசலான பரிசுத்தத்தில் விசுவாசம் உள்ளவன். நம்முடைய மக்களுக்கு முன்னால் ஒரு உதாரணமாக இருக்கும் ஹாலிவுட் என்ற நவநாகரிக திரைப்படத்துறை என்று அழைக்கப்படுகின்ற இந்த அழுகி போன காரியத்தில் ஒழுக்கக்கேட்டில் நான் நம்பிக்கை கொள்வதில்லை. நான் எப்பொழுதுமே அதற்கு எதிராகவே இருக்கிறேன். தேவனுடைய ஆவியை தன்னில் கொண்டுள்ள ஒரு மனிதன் அதற்கு எதிராகவே இருப்பார் என்று நான் நினைக்கிறேன். ஏனெனில் தேவனுடைய ஆவி அது தவறு என்று அவரிடம் சாட்சி பகரும். இப்பொழுது நான் நினைக்கிறேன், அதாவது நம்முடைய பெண்களை நிர்வாணிகளாக்க முன்பெல்லாம் விளம்பரத்துக்கு வேண்டிய நிர்வாண பெண்களுக்காக நாம் பாரிஸ் நகரத்திற்கு சென்று கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுதோ நம்முடையதை பெற்றுக் கொள்ள பாரிஸில் உள்ளவர்கள் இங்கு வருகிறார்கள். பார்த்தீர்களா, ஹாலிவுட் உலகத்தையே வழி நடத்துகிறது. பிரான்ஸ் நாட்டை மிஞ்சத்தக்கதாக இன்றைக்கு நம்மிடையே உள்ள நிர்வாண நாகரிகம், அதை குறித்து நினைத்து பாருங்கள். அந்த குடிவெறி, சண்டையிடுதல், சீர்கேடான ஒரு இடம். ஆனால் அதே சமயத்தில் அவை எல்லாவற்றையுமே ஹாலிவுட் என்ற திரைப்பட நவநாகரிக துறையானது மிஞ்சிவிடுகிறது. நம்முடைய தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்படுகிற எல்லா காரியங்களும் தணிக்கை செய்யப்படாத கீழ்த்தரமான நகைச்சுவைகளாய், அழுகி போன ஒழுக்கக்கேடான காட்சிகளாய்தான் உள்ளது. அது எல்லாவற்றுக்குள்ளும் புகுந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மக்கள் அந்த பிசாஸ், அதாவது ஆதி பெந்தேகோஸ்தே ஜனங்களாகிய நாம் அநேக நம்முடைய பிள்ளைகளையோ திரைப்படத்திற்கு செல்வதற்கு கூட நாம் அனுமதிக்க மாட்டோம். ஆனால் இப்பொழுதோ பிசாசானவன் மெல்ல நழுவி நம் வீடுகளுக்குள்ளேயே அதை கொண்டு வந்து விட்டான். உங்களுக்கு புரிகிறதா? ஆகவே அவன் திரைப்பட காட்சிகளை நேராக வீடுகளுக்குள்ளேயே கொண்டு வந்து விட்டான். இப்பொழுது உலகமானது இத்தகைய சீர்கேட்டிற்குள் சென்று விட்டதை நினைக்கும் போது மிக பயங்கரமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் எல்லா விதமான குப்பை கூடங்களும் நீங்கள் பாருங்கள், நாகரிகத்தோடு சேர்ந்து இவ்வழியாக மிதந்து வந்துவிட்டன. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் ஒரு சில நாட்களில் இறங்கு வரிசைகள் எழுதல் என்பதன் பேரில் நான் ஒரு செய்தியை பிரசங்கிக்க போகிறேன். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் சுற்றி பார்க்கும் போது அங்கு என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் காண்கிறோம். இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது எல்லா நேரத்திலுமே நீங்கள் பாருங்கள், தேவனோ தம்முடைய சபையில் ஏதோ ஒன்றை செய்யக்கூடியவராக இருந்து வருகிறார். நாம் இப்பொழுது கடைசி காலத்தில் இருக்கிறோம். கர்த்தருக்கே நன்றி. ஒவ்வொரு காலமும் தன்னுடைய செய்தியையும் செய்தியாளனையும் பெற்றிருந்தது. தேவன் அவ்வாறு நிகழ்ந்தேறும்படி தீர்மானித்திருந்தார். ஒவ்வொரு, அதாவது சபை காலங்களிலும் கூட ஒவ்வொரு சபையும் ஒரு செய்தியாளனை பெற்றிருந்தது. ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் காலத்தில் சிந்தித்தனர். ஆகவே வேறொருவன் உள்ளே வந்தபோது இவன் வெளியே சென்றான். பிறகு வேறொருவன் உள்ளே வந்தான். அப்படியே ஏழாம் சபை காலம் வரை தொடர்ந்து வந்தது. ஒவ்வொரு நட்சத்திரம், ஒவ்வொரு சபையின் தூதன், ஒவ்வொரு செய்தியாளனும் வந்தான். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் 10 அதிகாரத்தில் கடைசி சபையின் காலத்தில் ஒரு எக்கால முழக்கமும் சத்தமிடுகிற 7 சத்தங்களும் முழங்கினது என்பதை நாம் கண்டறிகிறோம். அவைகள் எழுதப்படுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் 7 முத்திரைகள் புத்தகத்தின் பின்புறத்தில் இருந்தன. அது புத்தகத்தின் பின்புறத்தில் முத்திரிக்கப்பட்டிருந்தது. அந்த புத்தகம் எழுதப்பட்ட பின் அங்கே அது புத்தகத்தின் பின்புறத்தில் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டது. அவைகள் என்ன என்பதோ ஒருவருக்குமே தெரியாது. ஆனால் அதுவோ ஏழாம் தூதன் தன்னுடைய செய்தியாகிய காலத்தை துணிக்கும் நாளிலே என்று கூறப்பட்டுள்ளது. அது இப்பொழுதுள்ள பூமிக்குரிய தூதன். ஏனெனில் இந்த தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்தான். இது பூமியில் நடந்தது. தூதன் என்பவன் ஒரு செய்தியாளன், அந்த காலத்துக்குரிய செய்தியாளன். அந்த தூதனின் தலைக்கு மேல் வானவில் இருந்தது என்பதை நாம் கவனிக்கிறோம். அந்த தூதன் தன் கைகளை உயர்த்தி இனி காலம் செல்லாது என்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் மேல் ஆணையிட்டு கூறினான். இந்த 7 சத்தங்களும் ஒலித்த போது 7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின. அப்போது அவரோ இவைகளை எழுதாதே, முத்திரை போட்டு வை என்று கூறினார். அந்த புத்தகத்தின் பின்புறத்தில் இருந்ததை நாம் கண்டறிந்தோம். ஆனால் ஏழாம் தூதன் தன்னுடைய செய்தியை அந்த நாளுக்குரிய தன் தீர்க்க தரிசனத்தை கூறி முடிக்கையில் தேவ ரகசியம் யாவும் நிறைவேற வேண்டும் என்று வேதம் கூறுகிறது என்பதை எல்லோருமே அறிவார்கள். தேவ ரகசியம், தேவன் என்றால் என்ன, தேவன் எனப்படுவது யார், மற்றும் ஞானஸ்தானத்தை குறித்த காரியங்களும் மற்ற காரியங்களும் அந்த நாளிலே இவையாவும் தீர்த்து வைக்கப்பட வேண்டியதாய் உள்ளது. ஒவ்வொரு செய்தியாளனும் தன்னுடைய செய்தியை கொண்டிருந்தான். அந்தந்த காலத்துக்குரிய செய்தியும் செய்தியாளரும் மிகச் சிறந்த ஒரு காரியம் என்னவென்றால், ஒவ்வொரு செய்தியாளரும் தேவன் அந்தந்த காலத்துக்குரிய செய்தியாளனை அந்த காலத்தின் கடைசி நேரத்தில் தான் அனுப்பினார் என்பதை நாம் சபையின் காலங்களின் மூலமாக பார்த்தோம். காலத்தின் துவக்கத்தில் அல்ல, எப்பொழுதுமே முடிவில். முடிவில் இன்றிரவு நாம் பழைய ஏற்பாட்டிற்கு சென்று அதே காரியம்தான் அங்கும் இருப்பதை நாம் கண்டறிவோம். இப்பொழுது லூத்தரின் காலம் மறைந்து கொண்டிருக்கையில் அப்பொழுது வெஸ்லி உள்ளே வந்தார். வெஸ்லியின் பரிசுத்தமாக்கப்படுதல் மறைந்த பின்பு பெந்தேகோஸ்தேயின் காலம் வந்தது. பார்த்தீர்களா, கடந்து போகிற காலத்தின் கடைசியில் தான் எப்பொழுதுமே ஒரு செய்தியாளன் வந்து ஒரு புதிய செய்தியை வெளிப்படுத்துகிறான் என்பதை கவனியுங்கள். ஒவ்வொரு காலத்திலும் அதிகமாகவே நடந்தது. அது உண்மை என்பதை நாம் அறிவோம். வேதாகமம் முழுவதும் ஒவ்வொரு சமயத்திலும் இதுதான் திரும்ப திரும்ப சம்பவித்துள்ளது. பழைய காலம் முடிவுறுகின்ற நேரத்தில் புதியதான ஒன்று தோன்றுவதையும், அந்த பழைய காலம் மறைகின்ற போது புதிய காலம் தோன்றுவதையும், தேவன் அப்பொழுது செய்தியாளனை அனுப்புவதையும் இந்த பரிசுத்த வேத வசனங்கள் முழுவதிலும் நாம் கண்டறிகிறோம். ஆகவே எப்பொழுதுமே ஒவ்வொரு சமயத்திலும் ஒரு செய்தியாளர் வரும்பொழுது எப்பொழுதுமே தவறிப்போகாத வார்த்தைக்கே திரும்பவும் வரும்படிக்கு அழைக்கிறான். இது இயேசு கிறிஸ்துவினுடைய முழு வெளிப்பாடு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இதிலிருந்து ஒன்றை கூட்டவோ அல்லது எடுத்து போடவோ முடியாது. இது இயேசு கிறிஸ்துவினுடைய முழு வெளிப்பாடாகும். இதை குறித்து எப்பொழுதுமே நாம் நிச்சயமாக இருப்பதற்கான ஒரே வழி, இந்த வெளிப்பாட்டை குறித்துதான முரண்பாடான ஒரு காரியம் நம்மிடையே எழும்புமானால் அது தவறானதாகும். புரிகிறதா? அது வார்த்தைக்கு திரும்புங்கள் என்று எப்பொழுதுமே திரும்ப அழைப்பதாகும். வேதத்தில் உள்ள ஒவ்வொரு காரியத்திலும் அந்தந்த காலத்தை திரும்பவுமாக அழைக்க எப்பொழுதுமே தேவன் ஒரு தீர்க்கதரிசியை உபயோகிக்கின்றார். அவர் எந்த ஒரு சமயத்திலும் தவறினதே இல்லை. அவர் எப்பொழுதுமே ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகின்றார். ஆகையால் இப்பொழுது ஏன் அவர் அவ்விதம் செய்கிறார்? காரணம், வேதமோ தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசியிடத்தில் வருகின்றது என்று கூறுகின்றது. அந்த வார்த்தை வெளிப்படுத்துவனிடத்தில் வருகின்றது. இப்பொழுது நான் தவறாக புரிந்து கொள்ளப்படவில்லை என்று நான் நம்புகிறேன். புரிகிறதா? நான் தவறாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்றும் நான் கருதவில்லை. ஆனால் அழைப்புக்கு நான் உண்மையும் உத்தமமாய் இருக்க வேண்டும் என்றே கருதுகிறேன். நாம் அவ்விதம் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது தேவன் எப்பொழுதுமே ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு மனிதனை உபயோகிக்கின்றார். நீங்கள் ஒரு கூட்டம் மனிதரை பயன்படுத்துவீர்களேயானால் பலவிதமான கொள்கைகளை பெறுவீர்கள். புரிகிறதா? ஒவ்வொரு மனிதன், இரண்டு மனிதன் எப்பொழுதுமே பூமியில் இரண்டு பெரிய தீர்க்கதரிசிகளை ஒரே சமயத்தில் அவர் கொண்டிருந்ததே கிடையாது. அவர் ஒருவனை எடுத்துவிடுகிறார். ஆகையால் அடுத்த நாளுக்குரிய வேறொரு செய்தியுடன் அந்த ஸ்தானத்தை அடுத்தவன் எடுத்துக்கொள்ள இயலும். எப்பொழுதுமே அவர் இரண்டு பேரை கொண்டிருக்கவில்லை. ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொருவரைத்தான் அவர் உடையவராயிருப்பார். ஆகையால் முடிவில்லாத தேவன் தமது திட்டத்தையோ ஒருபோதும் மாற்றுகிறதில்லை. அவர் எதை கொண்டு தொடங்கினாரோ எப்பொழுதுமே அதில்தான் கண்டிப்பாக அவர் நிலைத்திருக்க வேண்டும். அந்த காரணத்தினால்தான் அவர் என்ன கூறுகின்றாரோ அதன் பேரில் நாம் நம்பிக்கை வைக்க முடிகிறது. அவர் மாற முடியாது. தேவரில் கொண்டிருக்கும் ஒரு மனிதனுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் அவர் ஒரு மனிதனை ரட்சித்தார் என்றால் அடுத்த மனிதனும் அந்த விதமாகவே ரட்சிக்கப்பட வேண்டும். தேவன் தம்முடைய சிருஷ்டிகளிடம் ஐக்கியம் கொள்வதற்காகவே ஒரு நிலையை அமைத்த போது ஆதாம் தனக்குத்தானே ஒரு வழியை உண்டாக்கிக் கொள்ள முயன்றார். தனக்கும் தன் மனைவிக்கும் அத்திகளைகளால் இடைக்கச்சைகளை செய்தான். தேவனோ அதை புறக்கணித்து விட்டார். ஆகவே எந்த அடிப்படையில் அல்லது எந்த செயல்முறையில் மனிதனை சந்தித்து அவனோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருந்தார் என்றால் அது சிந்தப்பட்ட ரத்தத்தின் கீழே ஆகும். அதை அவர் ஒருபோதும் மாற்றவே இல்லை. இப்போது மெத்தோடிஸ்டுகளும் பேப்டிஸ்டுகளுமாக நாம் ஒருவருடைய கரங்களை ஒருவர் குலுக்கிக் கொள்ளலாம். ஆனால் அடிப்படையாக மெத்தோடிஸ்டாக இருப்பதாலும் பேப்டிஸ்டாக இருப்பதாலும் நமக்கு பொதுவானதோ ஒன்றுமே கிடையாது. நான் பேப்டிஸ்டுகளுக்காகவும் நீங்களும் மெத்தோடிஸ்டுகளுக்காகவும் எடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அல்லது அதற்கு எதிர்மாறாக இருக்கிறது. ஆனால் எல்லா விசுவாசிகளும் தான் சந்திக்கத்தக்கதாக ஒரே ஒரு அடிப்படைதான் உண்டு. அது சிந்தப்பட்ட ரத்தத்தின் கீழ் மாத்திரமே ஆகும். அங்கேதான் நாம் சந்தித்து இதெல்லா காரியங்களையும் அப்புறப்படுத்துகிறோம். ஆகையால் நாம் எல்லோரும் ஒரு அமைப்பாக வர முடியாது. நாம் அதை செய்யவே முடியாது. இந்த சிறு அமைப்புகளில் தேவன் இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் முழு காரியத்திலும். ஆனால் மக்களும், அதாவது ஏனெனில் நாம் வித்தியாசப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் பலவித கோணங்களில் பார்க்கிறார். இரண்டு மனங்கள் சரியாக ஒன்றுபட்டிருக்காது. இரண்டு நபர்கள் தாங்கள் பரிபூர்ணமாக ஒன்றுபட்டிருக்கிறோம் என்று அவர்கள் உரிமை கோரிக்கொண்டாலும் அவிதமாக இருப்பதில்லையே. இரண்டு மூக்குகள் ஒன்றாக இருப்பதில்லை. இரண்டு பெருவிரல் சுவடுகள் ஒன்றாக இருப்பதில்லை. பாருங்கள், நாம் வித்தியாசப்பட்டவர்களாக உண்டாக்கப்பட்டிருக்கிறபடியால் அந்த விதமாகவே நம்முடைய வித்தியாசப்பட்ட அமைப்புகளும் குழுக்களும் இருந்தாக வேண்டும். ஆனால் தேவனோ எப்பொழுதுமே ஒரு தனிப்பட்ட நபருடன் கிரியை செய்கின்றார். நீங்கள் மெத்தோடிஸ்டாக இருப்பதனால் தேவன் உங்களை ரட்சிக்கவில்லை. நீங்கள் பாப்டிஸ்டாக இருப்பதனால் தேவன் உங்களை ரட்சிக்கவில்லை. நீங்கள் பெந்தேகோஸ்தியர்களாக இருப்பதனால் உங்களை ரட்சிக்கவில்லை. அவர் உங்களோடு தனிப்பட்ட முறையில் ஈடுபட்டதினால் உங்களை ரட்சிக்கிறார். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டீர்கள் என்கிற அடிப்படையில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் தேவனால் உங்களுடன் ஈடுபாடு கொள்ள இயலும். தன்னுடைய சபையின் கட்டளையின்படி அவர் உன்னுடன் ஈடுபடுவதில்லை. ஒரு தனிப்பட்ட நபராகவே அவர் உங்களோடு ஈடுபடுகின்றார். ஆதலால் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை பழைய புதிய ஏற்பாட்டு தம்முடைய செய்தியாளர்களை அனுப்புகையில் அவர் ஒரு மனிதனோடு பேசுவார். அந்த மனிதன் செய்தியை கொண்டு வர வேண்டியதாக இருந்தது. மற்றவர்களோ அவனிடத்தில் இருந்து அதே செய்தியை எல்லா இடங்களிலும் கொண்டு சென்றனர். ஆனால் தலைமை அலுவலகம் ஒன்று இருந்தாக வேண்டியதாக இருந்தது. தேவன் அதை எப்பொழுதும் வைத்திருக்கிறார். இன்றிரவு அவர் அதை கொண்டிருப்பதற்காக நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். உண்மையாகவே நாம் எல்லோரும் அதை உண்மையாகவே அறிவோம். இப்பொழுது சில குழுக்கள் அல்ல, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவனுடைய தலைமை அலுவலகமாகும். அந்த மணி நேரத்துக்குரிய தேவனுடைய செய்தியாளனாகும். ஏனென்றால் இப்பொழுது தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே தீர்க்கதரிசியிடத்தில் தான் வரும். வார்த்தைக்குரிய உண்மையான தீர்க்கதரிசியாக அவர்கள் இருப்பார்கள் என்றால் தேவன் அந்த தீர்க்கதரிசியினால் தம்முடைய வார்த்தையை ரூபகாரப்படுத்துகிறார். இப்பொழுது அநேக கள்ளத்திற்கதரிசிகள் இருந்து வந்திருக்கின்றன. காலங்கள் தோறும் நாம் அநேக கள்ளத்திற்கதரிசிகளை கொண்டிருந்தோம். நாம் பழைய ஏற்பாட்டுக்கு திரும்பிச் செல்வோமையானால் அவர்கள் எழுப்பி கர்த்தருடைய நாமத்தில் பேசினார்கள், உரைத்தார்கள் என்று நாம் காணலாம். அது சரியானதாக இருக்கவில்லை. அதனிடம் செய்வதற்கு தேவனிடம் ஒன்றுமே இருக்கவில்லை. அவர் தம்முடைய சொந்த வார்த்தையை தவிர வேறெதையும் அவர் ரூபகாரப்படுத்துகிறது இல்லை. எப்படியாயினும் அவர் அவிதமாகவே தம்முடைய வேலையை செய்ய மாட்டார். புரிகிறதா? தேவன் தம்முடைய வார்த்தையை மாத்திரமே ரூபகாரப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் சற்று நினைவில் கொள்ளுங்கள். ஒரு உண்மையான தீர்க்கதரிசி மாத்திரமே, அதாவது நீங்கள் ஒரே ஒரு வழியை கொண்டுதான் அவன் உண்மையான தீர்க்கதரிசியா இல்லையா என்று கூற முடியும். அது வார்த்தையினால் மாத்திரமே. அதுவே அவனை நிதானிக்கக்கூடிய வழியாய் உள்ளது. இப்பொழுது நீங்கள் கவனிப்பில்லையானால், மிகாயாவின் நாட்களில் அங்கே ஆகாப்பிற்கும் யோசபாத்திற்கும் முன்பாக 400 எபிரேய தீர்க்கதரிசிகளும் நின்று கர்த்தர் உரைக்கிறதாவது புறப்பட்டு சென்று வெற்றி பெறுங்கள் என்று கூறினார்கள். அடிப்படையான விதத்தில் அவர்கள் சரியாகத்தான் இருந்தனர். அப்பொழுது அவர்களால் வெறுக்கப்பட்ட மிகாயா காட்சியில் அழைக்கப்பட்டார். அப்பொழுது அது காணப்பட்ட விதமோ, அதாவது 400 பிலேயாவின் தீர்க்கதரிசிகளை யார் குறிப்பிடவில்லை, எபிரேய தீர்க்கதரிசிகளும் எழுந்து நின்று கீழையாற்று உள்ள ராமத்துக்கு செல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் வெற்றி பெற்று செழிப்படைவீர்கள் என்று ஒரே மனதுடன் கூறினார்கள். ஆகவே அந்த மனிதர்கள் மாய்மாலக்காரர்களாக இருக்கவில்லை, அவர்கள் முற்றிலுமாக ஏவப்பட்டிருந்தனர். அப்படியானால் இந்த ஒரு நபர் மாத்திரம், அதாவது இம்லாவின் குமாரனான மிகாயா என்னும் பெயர் உள்ளவர் அங்கு வந்து அவர்களுக்கு எதிர்மறையாக ஏன் தீர்க்க தரிசனம் உடைக்க வேண்டும்? இப்பொழுது அதை கூறுவதற்கு அவனுக்கு தைரியம் தேவையாயிருந்திருக்கும். அது அவர்களை குற்றப்படுத்தி இருக்கக்கூடும். புரிகிறதா? ஆனால் அவன் சொன்னதோ சரிதான் என்பது அவனுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் அது நின்றிருந்தால் அவன் கூறியது சரி என்று எப்படி அறிந்திருப்பீர்கள்? நீங்கள் அது செய்யக்கூடிய ஒரே வழி அந்த மனிதன் என்ன கூறுகிறான் என்பதை எடுத்து வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்ப்பதே ஆகும். புரிகிறதா? இப்பொழுது மிகாயா சரியாக வார்த்தையின் பேரில் நின்றிருந்தார். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றிருந்த மகத்தான தீர்க்கதரிசியாகிய எலியா ஆகாவையும் யெசபேலையும் எல்லோரையும் சபித்திருந்தான். பார்த்தீர்களா? சபிக்கப்பட்டவர்களை மீண்டும் தேவன் எப்படி ஆசீர்வதிக்க முடியும் பாருங்கள். அதனால் தான் அது கிரியை செய்ய முடியவில்லை. இப்பொழுது தேவன் தம்முடைய வார்த்தையை ரூபகாரப்படுத்தினவராக இருக்கிறார் என்று நாம் கண்டுகொண்டோம். அந்த தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையோ, அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் அவன் வார்த்தையின்படியே பேசுகிறான். அவர்கள் வேதத்தின்படியும் தீர்க்கதரிசிகளின் கூற்றுப்படியையும் பேசாவிட்டால் அவர்களிடத்தில் விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை என்று வேதத்தில் ஒரு இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியாளன் வெளியே அழைக்கப்பட்டவர்களை வெளியே அழைக்கிறான். தேவனுடைய வார்த்தையின்படி அவன் சரியாக இருக்கிறான், தான் சரியாக இருக்கிறான் என்பதை நிரூபிக்கிறான். கவனியுங்கள், கவனியுங்கள். இப்பொழுது நாம் சில நல்ல குணாதிசய சாட்சிகளை அழைத்து கேட்டோம். உலகம் சில பிரளயத்தால் அழிக்கப்படுவதற்கு முன்பிருந்த கடைசி காலத்திற்கு தேவனுடைய சாட்சியாக நோவா இருந்தான். சில பிரளயத்தினால் அழிக்கப்படும் என்றிருந்த முழு உலகத்திற்குமே அவனுடைய செய்தியானது எவ்வளவு முரண்பாடாக இருந்தது என்பதை இப்பொழுது பாருங்கள். ஏன் அவன் ஏன் ஒரு பைத்தியம் பிடித்த மனிதனாக கருதப்பட்டான்? ஏன் அவருடைய, அதாவது ஆனால் அதே சமயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை அவன் சரியாக கொண்டிருந்தான். இப்பொழுது தேவன் நோவாவிடம் பாவத்தை பொறுக்க முடியவில்லை என்று கூறினார். ஜனங்கள் பாவம் செய்ய ஆரம்பித்த போது தேவன் கீழே இறங்கி வந்தார். நோவா கடைசி கால செய்தியை பிரசங்கித்தான். எப்பொழுது அது நிகழ்ந்தது? கடைசி நேரத்திற்கு சற்று முன்பதாகவே இந்த செய்தியாளன் தூதன் எழுப்பினார். கடைசி காலத்திற்கான செய்தியோடு தேவன் இந்த தீர்க்கதரிசியை அனுப்பினார். அவர் பரிகசிக்கப்பட்டு கேலிக்குரிய நிலைக்கு ஆளானார், பரிகாசம் செய்யப்பட்டார். ஆனால் தன்னுடைய வீட்டாரை மட்டுமே காப்பாற்ற முடிந்தது. அது உண்மை. அவன் வேறு யாரையும் நம்பவில்லை. ஆனால் அவன் கடைசி கால செய்தியை
உடையவனாயிருந்தான்.
இப்பொழுது விசுவாசியாதவர்கள் எல்லோரும் ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கப்பட்டனர். செய்தியை விசுவாசித்தவர்களோ ரட்சிக்கப்பட்டனர். தேவன் அவர்களுக்கு ஜீவனை அளித்தார், அவர்கள் ரட்சிக்கப்பட்டனர். ஆனால் அதை விசுவாசிக்காதவர்கள் இழந்து போயினர். இப்பொழுது ஒரு காரியத்தை நான் ஒப்பிடுகிறேன். தேவன் எப்படி அவர் இந்த 3 முறை செய்திருக்கிறார் என்பதை கவனியுங்கள். 3 தேவனுடைய பரிபூரண எண்ணாகும். பிதா, குமாரன், பரிசுத்தாவி, நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது போன்ற 3 தேவன் பரிபூர்ணப்படுகிறார். அவர் பரிபூர்ணமானவர். ஏனென்றால் 3 என்பது அவருடைய பரிபூர்ணமாகும், 5 என்பது கிருபை எண் ஆகும், 7 தொழுகைக்குரிய ஆராதனைக்குரிய எண் 12 ஆகும், உபத்திரவத்தின் 40 ஆகும், யூபிலி ஆராதனை என்பது 50 ஆகும். பெந்தேகோஸ்தே என்றால் 50 என்ற அர்த்தம். மோசே 40 சோதிக்கப்பட்டார். கிறிஸ்து 40 சோதிக்கப்பட்டார். நீங்கள் பாருங்கள், இவை எல்லாம் மாதிரியாய் உள்ளன. இப்பொழுது தேவன் 3 பரிபூர்ணப்படுகிறார். 3 அழிவுகள் இருக்கின்றன. அவைகளில் ஒன்றோ நோவா பேடைக்குள் சென்ற போதும், 2 சோதோமை விட்டு லோத்து வெளியேறின போதாகும். கவனியுங்கள், இயேசுவோ நோவாவின் நாட்களில் நடந்தது போலவும் லோத்துவின் நாட்களில் நடந்தது போலவும் மனுஷகுமாரனின் வருகை நாட்களிலும் நடக்கும் என்று இவைகளை குறிப்பிட்டார். கவனியுங்கள், ஒருவன் உள்ளே சென்றான், மற்றொருவன் வெளியே வந்தான், அடுத்தது மேலே செல்வது. புரிகிறதா? உள்ளே செல்லுதல், வெளியே வருதல், மேலே செல்லுதல். இப்பொழுது இதுதான் கர்த்தருடைய ஒழுங்குமுறையாகும். பாருங்கள், இயேசுவும் இந்த 2 தீர்க்கதரிசிகளை குறிப்பிட்டுள்ளார். நோவாவின் நாட்களில் நடந்தது போல, பாருங்கள், லோத்தின் நாட்களில் நடந்தது போல என்று குறிப்பிட்டுள்ளார். ஆபிரகாம் தீர்க்கதரிசியாக இருந்ததால் அங்கு இருந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் அவ்விதமாக இருக்கும். பாருங்கள், இவ்விதமாக முன் இருந்தவைகளை குறிப்பிடுகிறார். இப்பொழுது எகிப்து காலத்தின் கடைசி நாட்களில் மோசே என்னும் இன்னொரு தீர்க்கதரிசி இருந்தான். தேவன் தம்முடைய ஜனங்களை விடுவிக்கப் போகும் நேரத்தில் எகிப்தியர்கள் அவர்களை மிகவும் மோசமாக துன்பப்படுத்தினதையும் ஆளோட்டிகளை அவர்கள் மேல் ஆளுகை செய்யும்படி வைத்து சரியாக கூறினால் அவர்கள் மேல் எஜமானாக வைத்தனர் என்பதையும் நாம் கண்டறிகிறோம். எனவே தேவன் அப்பொழுதும் அவர்களுடைய அழிவுக்கு முன் தேவன் எப்பொழுதும் போல ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தருடைய வார்த்தையோடு அனுப்பினார். நினைவில் கொள்ளுங்கள், ஆபிரகாமுக்கு தேவன் நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால், 400 அல்லது அநேக வருடங்களுக்கு முன்பு அவனுடைய சந்ததி அந்நிய தேசத்தில் அலைந்து திரிவார்கள், ஆனால் அவர்களை பலத்த கரத்தை கொண்டு வெளியே கொண்டு வருவேன் என்று செய்திருந்த வாக்குத்தத்துடன் இந்த தீர்க்கதரிசி சரியாக அடையாளம்
கண்டுகொள்ளப்பட்டான்.
உங்களுக்கு தெரியும், மோசே எரிகிற முச்சலியில் தேவனை சந்தித்த போது அவர், என்னுடைய ஜனத்தின் கூக்குரலை நான் கேட்டேன், அவர்களுடைய வேதனைகளை நான் பார்த்தேன், என்னுடைய உடன்படிக்கையை நான் நினைவு கொள்ளுகிறேன் என்று அவனிடம் சொன்னார். தம்முடைய வார்த்தையை நினைவு கூறுதல். அவர் இப்பொழுதும் தம்முடைய வார்த்தையை நினைவில் கொண்டிருக்கிறார். புரிகிறதா? அவர் தவறுகிறதில்லை. ஒவ்வொரு நேரமும் அவர் அதையே செய்தாக வேண்டும். நீங்கள் மனதில் வைத்து திரும்பவும் சிந்திக்கும்படியாகவே நான் இந்த காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். வியாதியாய் இருந்த ஜனங்களாகி நீங்களும் கூட சுகவீனமாய் இருந்த என்று நான் கூறினதை நீங்கள் கவனித்தீர்களா? இப்பொழுது கவனியுங்கள், தேவரால் மாறவே முடியாது என்பதை ஜனங்களாகி நீங்கள் எல்லோரும் இதை நினைவில் கொள்ளத்தான் வேண்டும். அவர் மாறாத தேவனாயிருக்கிறார். காலங்கள் மாறும், ஜனங்கள் மாறுவார்கள், தேவனோ முடிவற்றவர். அவரால் மாறவே முடியாது. அவர் நேற்று மின்றுமென்று மாறாமல் தரித்திருக்க வேண்டும். அவர் எப்பொழுதும் அந்த விதமாகவே இருக்க வேண்டும். இதை நாம் தேவனுடைய வார்த்தை என்று விசுவாசிப்போமே ஆனால் அவர் கூறின எல்லாவற்றின் மேலும் நாம் உறுதியான நம்பிக்கை கொள்ள முடியும். புரிகிறதா? இப்பொழுது அங்கே எவ்விதமாக அவருடைய செய்தி வருகிறது என்றும் எவ்வாறு தம்முடைய செய்தியை அனுப்புகிறார் என்பதையும் நீங்கள் பாருங்கள். அவர் அதை மாற்ற முடியாது. அந்த விதமாகவே எப்பொழுதும் அவர் செய்திருக்கிறார். அவர் அவ்விதமாகவே எப்பொழுதுமே இருந்தாக வேண்டும். அந்த விதமாகவே அவர் எப்பொழுதும் அதை செய்வார். இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், அவர் எப்பொழுது அதை செய்வார்? அழிவிற்கு முன்னால், காலத்தின் கடைசியில் தான். அப்பொழுதுதான் அவர் தம்முடைய ஜனங்களை அழைப்பதற்காக தம்முடைய செய்தி அனுப்புகிறார். அவர்கள் எப்பொழுதுமே அதை குழப்பிக் கொள்ளுகிறார்கள். ஆகையால் இங்கே அவர்கள் வருகின்றனர். இப்பொழுது மோசேயின் நாட்களில் விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டார்கள், அவ்விசுவாசிகளோ அழிந்து போனார்கள். இப்பொழுது மோசேயின் செய்தி தேவரிடத்திலிருந்து வந்தது என்று விசுவாசித்தவர்கள், இப்பொழுது மோசே தேவனால் ரூபகாரப்படுத்தப்பட்டு தேவனுடைய வார்த்தை அவரிடத்தில் உள்ளது என்பது நிரூபிக்கப்பட்டிருந்தால் ஒழிய அவர்கள் விசுவாசித்திருக்கவே மாட்டார்கள். அது அவனை ஒரு தீர்க்கதரிசி ஆக்கிற்று. அவரோ அங்கே சென்று, நாளை சுமார் இந்த நேரத்தில் நீங்கள் இன்னென்ன காரியம் சம்பவிப்பதை காண்பீர்கள் என்றார். அடுத்த நாளோ அது சம்பவித்தது. அவ்வளவுதான். கர்த்தருடைய நாமத்தில் பேசுகின்ற எந்த ஒரு தேவனுடைய உண்மையான தீர்க்கதரிசியும் அதை செய்வான். இன்னென்ன சம்பவிக்கும் போது இது நடந்தேன், நான் பார்வோரிடத்துக்கு செல்கிறேன், ஆனால் அவர் கடினப்படுவான், கடினப்பட்ட இருதயத்தை கொண்டிருப்பான், நான் உங்களை போக விடுவேன் என்று சொல்வான், ஆனால் போகவிட மாட்டான் என்று மோசே கூறினான். அது அவ்விதமாகவே நடந்தது. புரிகிறதா? அப்பொழுது அதை கண்ட ஜனங்கள் இந்த மனிதன் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று அறிந்து கொண்டனர். அப்பொழுதோ தேவன் அவனை ஆசீர்வதித்தார் என்பதை காண துவங்கி அவர்கள் அவனை கனமணினர். அந்த விதமாக அவர்கள் செய்த போது மகத்தான காரியங்கள் சம்பவித்தன. ஆகவே கேலி பரிகாசம் செய்து சிரித்து அவனுடைய செய்தியை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் அவர்கள் மற்ற அவிசுவாசிகளோடு சேர்ந்து அழிந்து போனார்கள். ஆனால் விசுவாசிகளோ வெளியே சென்று வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் பிரவேசித்தனர். அவர்கள் செய்தியாளனுடைய அபிஷேகிக்கப்பட்ட செய்தியின் கீழாக சென்றனர். அதுபோல் தம்முடைய ஜனங்களை பாலும் தேனும் ஒடுகிற ஒரு தேசத்துக்குள் அவர் கொண்டு வருவார் என்று தேவன் வாக்குத்தம் பண்ணின ஒரு மீட்பின் செய்தியாயிருந்தது. அது அப்படியே நடந்தேறியது. ஏனெனில் தேவன் ஏற்கனவே அவ்வாறு கூறியிருந்தார். ஆகவே மோசே வந்தான். அந்நாளுக்குரிய ரூபகாரப்படுத்தப்பட்ட செய்தியாளனாக அவன் இருந்தான். இப்பொழுது அது நமக்கு மிகவும் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. சரி, அப்பொழுது மோசே சரியாக அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டார் என்பதை நாம் கண்டறிகிறோம். அதன் பின்னர் காலம் மாறின போதோ பிரமாணத்திற்கும் கிருபைக்கும் இடையேயான வேலை வந்தது. அங்கே இந்த உரைக்கப்பட்ட மேசியா வரவேண்டிய வேலையும் வந்தது. அப்பொழுது ஜனங்கள் ஏதோ ஒரு மகத்தான குழுவை அமைத்து அதனுள் வித்தியாசப்பட்ட மனித பாரம்பரியங்களை கொண்டிருந்து அவர்களோ அதற்குள் அதை உட்புகுத்தி நியாயப்பிரமாணத்தை அந்த நேரத்தில் புரட்டி போட்டிருந்தார்கள் என்பதை நாம் கண்டறிகிறோம். காலமானது மாறுகின்ற வேளையில் இயேசு வந்தார். வேறொரு தீர்க்கதரிசி, தேவன் தீர்க்கதரிசி. இப்பொழுது நீங்கள் அவர் தீர்க்கதரிசி அல்ல என்று சொல்லலாம். அவர் தீர்க்கதரிசியாய் இருந்தார் என்று வேதம் உரைத்துள்ளது. உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவார். நியாயப்பிரமாணத்திலிருந்து கிருபைக்கு மாறும் இடைப்பட்ட கால நேரத்தில் அவர் தேவன் தீர்க்கதரிசியாக இருந்தார். காலங்கள் முழுவதிலும் அவரை குறித்துதான் உரைக்கப்பட்டிருந்தது. அவர் மோசேயிடம் நியாயப்பிரமாணத்தை அளித்த பிறகு அது நடப்பிக்கப்படும் என்று அவர் கூறின போது, காலமானது மாறின போது அவர் கிருபைக்கு திரும்பி வந்தார். அந்த வேலைக்குரிய தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசியை அவர் அனுப்பினார். இப்பொழுது விசுவாசிகளை அவர்களை அவர் ஒன்று சேர்த்தார். அவ்விசுவாசிகள் அவருடைய நாசியிலே அழிந்து போனார்கள். அவர் மேல் விசுவாசம் வைத்தவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டனர். அவருடைய செய்தியை விசுவாசிக்காதவர்கள் எல்லோரும் இழக்கப்பட்டனர். நோவாவின் நாட்களில் சரியாக அதுதான் சம்பவித்தது. லோத்தின் நாட்களிலும் அதுதான் சம்பவித்தது. மோசேயின் நாட்களிலும், இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலும், இன்னும் மற்ற பிற நாட்களிலும் அதுவே சம்பவித்தது. ஏனென்றால் அவர்கள் செய்தியை இழிவாக கருதி அழிந்து போனார்கள். செய்தியை விசுவாசித்தவர்கள் இழக்கப்பட்டார்கள், இல்லை ரட்சிக்கப்பட்டார்கள். இப்பொழுது சபையின் காலம் வருகின்றது. ஜலப்பிரளயத்திற்கு முன்பு இருந்த நோவாவின் காலத்தில் நாம் வாழ்ந்தோம். நியாயப்பிரமாண காலத்திற்குள் நாம் வந்தோம். பிறகு கிருபையின் காலமாகிய சபையின் காலத்திற்குள் வந்திருக்கிறோம். ஆகவே இப்பொழுது சபையின் காலமானது முடிவடைந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லோருமே அதை அறிவோம். இப்பொழுது தேவன் அந்த யுகத்தில் அந்த இரண்டு காலங்களில் அவைகளை செய்தாரானால், அதே விதமாகவே அவர் இருந்து இந்த காலத்திற்கும் அதே போன்று செய்ய வேண்டியவராயிருக்கிறார். ஏனென்றால் அதை செய்வேன் என்று அவர் கூறியிருக்கிறார். அவர் அதை செய்வேன் என்று கூறின வார்த்தையை கொண்டு இன்னும் சில நிமிடங்களில் அதை நான் நிரூபிப்பேன். இப்பொழுது அவரோ தம்முடைய திட்டத்தை மாற்ற முடியாது. அவர் தேவனாயிருக்கிறார். அந்த காலங்களில் அவர் என்ன செய்தார் என்பதை கவனியுங்கள். இப்பொழுது நாம் சபை காலத்தின் முடிவில் வருகிறோம். அதைத்தான் இரவு நான் படித்து காண்பித்தேன். சாயங்கால நேரத்தில் வெளிச்சம் உண்டாகும். இருள் சூழ்ந்த காலம் ஏராளமானவற்றை நாம் கொண்டிருந்தோம். ஆனால் வெளிச்சமானது வரும். முற்காலத்திலே வந்து காலங்களை மாற்றின அதே குமாரன் மறுபடியாக வருகிறார். அது பூமியில் இருந்து மகிமைக்கு செல்கிறதா இருக்கும். நாம் அதில் செல்வோம். ஒரு காலத்தில் நாம் உள்ளே சென்றோம். மற்றொரு காலத்திலோ நாம் வெளியே சென்றோம். இந்த காலத்திலோ நாம் மேலே செல்கிறோம். புரிகிறதா? அது சரி. உள்ளே, வெளியே, மேலே. நாம் கடைசி காலத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். நாம் வந்து கொண்டிருக்கிறோம் என்பது மாத்திரமல்ல, நாம் ஏற்கனவே வந்துவிட்டோம். நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் தேவன் எதை காண்கிறார்? ஏனைய கடைசி காலங்களில் சரியாக அவர் கண்ட அதே காரியத்தை தான் தேவன் இந்த கடைசி காலத்திலும் காண்கிறார். அது அவிசுவாசம். எப்பொழுதுமே அவர் வரும்போதெல்லாம் அவிசுவாசத்தை தான் காண்கிறார். அவர் காண்கிறார் தாம் ஜனங்களுக்கு என்று வகுத்த திட்டமானதோ. முன்னர் நோவாவினுடைய காலத்தில் அவருடைய கட்டளையின்படி அவர்கள் வாழ்ந்து பலிகளை செலுத்தியிருப்பார்கள். ஆனால் அவர்கள் அதை விட்டு புறமாக சென்றுவிட்டார்கள். அவர் வந்தபோது அந்த காரியம் தவறாக நடைபெறுகிறதை அவர் கண்டார். அவர் பூமியின் மீது வந்தபோது அதே காரியத்தை தான் அவர் செய்தார். ஜனங்களும் பரிசேயர்களும் இன்னும் மற்றவர்களும் நியாயப்பிரமாணத்தின் பின்னால் இருப்பதை கண்டார். அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? சிறிதளவு கூட அதில் உத்தமமாயிராமல் அதை சேற்றை போல் அடுக்காக்கி ஏதோ ஒரு பழைய முறையை கை கொண்டார்கள். சபையில் காலாகாலமாக சேர்ந்திருந்தனர். அவர்களுக்கு அது மாத்திரமே தேவையாயிருந்தது. ஆகவே இக்காரியங்களை தான் அவர் கண்டார். அவர் அதைத்தான் மீண்டுமாக கண்டறிந்துள்ளார். அவர் அதே காரியங்களையும் ஜனங்கள் மாறாமல் இருப்பதையும் அவர் காண்கிறார். ஆகவே அவர் தமது திட்டத்தை அனுப்புகையில் மக்கள் அதை அங்கே விசுவாசிக்காமல் அவர்கள் அழிந்து போனார்கள். அவர்கள் அதை விசுவாசித்து ஜீவித்தனர். இப்பொழுது அந்த இருவரை குறித்து, அதாவது அது அதே விதமாக இந்த நேரத்திலும் இருக்க வேண்டும், அதே விதமாகவே இருக்க வேண்டும். செய்தியாளனுக்கு பழையதில் இருந்து புதியதான ஒன்றை வேறுபிரித்தல் எப்பொழுதுமே ஒரு போராட்டமாகவே இருந்து வருகிறது. அந்த போராட்டம் எப்பொழுதுமே இருந்து வருகிறது. ஏனென்றால் வருகின்ற செய்தியாளனுக்கு எப்பொழுதுமே அது ஒரு போராட்டமாகவே இருந்தது. செய்தியானது வேத பூர்வமாக இருக்க வேண்டியதாக இருந்தாலும் பழையதில் இருந்து புதியதான ஒன்றை வேறுபிரித்தல் போராட்டமாகவே இருந்து வருகிறது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் வரக்கூடியவரை பற்றியே முன்வைத்துள்ளனர். இப்பொழுது நாம் இயேசுவை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்வோம். நியாயப்பிரமாணத்திலிருந்து கிருபைக்கு மாறத்தக்கதான செய்தியை கொண்டு வர அவருக்கு எவ்வளவு கடினமாக இருந்திருக்கும்? அதே சமயத்தில் அவிதமாக சம்பவிக்கும் என்று வேதம் கூறுகின்றது. மேசியா வந்து அன்றாட பலியை நீக்கி போடுவார் என்று உள்ளது. அது தீர்க்கதரிசிகளின் மூலமாய் உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் என்பதை நாம் அறிவோம். அவிதம் செய்வது அவருக்கு அது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்திருக்கும்? ஆனால் அவர் அதை செய்வார் என்று நாம் கண்டறிகிறோம். வேதாகமத்தில் அவ்வாறு உரைக்கப்பட்டிருந்ததால் அவர் அதை செய்தார். ஆனால் அந்த நாளின் விசுவாசிகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் முற்றிலுமாக அவரோடு ஓவிப்போகவில்லை. அந்த பரிசேயரையும் சதுசேயரையும் பாருங்கள். அவர்கள் தங்கள் சொந்த பாரம்பரியங்களை உடையவராக இருந்தார்கள். ஆகவே அதை விட்டு அவர்களை யாருமே அசைக்கப் போவதில்லை. அதைத்தான் அவர்கள் விசுவாசித்தனர். அவர்களுடைய தாய் அதை விசுவாசித்தார். அவர்களுடைய தந்தை அதை விசுவாசித்தார். அவர்களுடைய முப்பாட்டி அதை விசுவாசித்தனர். மோசே அவர்ணமாய் கூறியுள்ளான். ஆனால் நியாயப்பிரமாணத்தை அளித்த அதே மோசேதான் இந்த நபர் வருவார் என்று கூறியிருந்தான். ஆனால் அவர்களோ அதை அடையாளம் கண்டுகொள்ள தவறி போனார்கள். ஏனென்றால் அவர்கள் உண்மையான தேவனுடைய வார்த்தையை பாரம்பரியங்களுக்குள் வைத்து அதன் மூல கோட்பாட்டை விட்டுவிட்டார்கள். அது அதிகமாகவே இருக்க வேண்டியதாக இருந்தது. ஒவ்வொருவரும் இன்னொருவர் வருவார் என்று முன்னுரைத்திருந்ததை கவனியுங்கள். ஒவ்வொரு செய்தியாளர்களும் செய்திக்கு பிறகு அது சம்பவிக்கும் என்று முன்னறிவித்தனர். ஆனால் இப்பொழுதோ ஜனங்கள் தாங்கள் பெற்ற அந்நாளுக்குரிய செய்தியை ஏற்றுக்கொண்டு அதோடு நின்று விட்டார்கள். நாம் புரிந்து கொள்ளும் வகையில் இன்னும் சற்று விரிவாக பார்ப்போம். லூத்தரை நாம் பார்ப்போம். லூத்தர் விசுவாசத்தால் நீதிமானாக்கப்படுதலை பிரசங்கித்த போது அவர் அந்த காலத்துக்குரிய செய்தியாளனாகவும் சர்தை சபையின் தூதனாகவும் இருந்தார். அது உண்மை. இப்பொழுது கவனியுங்கள், அவர் செய்தியை பிரசங்கித்த போது லூத்தரன்களை அவர் ஒழுங்குபடுத்தினார். இப்பொழுது லூத்தரோ செய்தியை பரப்பிக்கொண்டே சென்றார். பிலதெல்பியா சபையின் காலத்தில் வெஸ்லி பரிசுத்தமாகுதல் என்ற செய்தியோடு வந்தபோது அதை காண லூத்தருக்கு சற்று கடினமாகவே இருந்தது. லூத்தரன்களால் அதை விசுவாசிக்க கூடாமல் போயிற்று. யாத்திரிக பரிசுத்தர்கள் மற்றும் சுவாதீன மெத்தோடிஸ்டுகள் மற்றும் இன்னும் பிற மக்களை பரிசுத்தமாக்கப்படுதல் மீது வெஸ்லி நிலை கொள்ள செய்த போது பெந்தேகோஸ்தே செய்தியாளர் வந்தது. ஏன் அதை விசுவாசிக்க ஒரு மெத்தோடிஸ்டுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. நெச்சகமாகவே அவ்வாறு இருந்தது. பாருங்கள், இன்னுமாய் ஒருவர் மற்றொருவரை குறித்து உரைக்கிறார், வேதபூர்வமாக உரைக்கிறார். வரப்போகின்ற அழிவை குறித்து ஏரோக்கு தன்னுடைய எடுத்துக் கொள்ளப்படுதல் மூலம் அறிவித்தான். தேவன் அவனை வீட்டுக்கு எடுத்துக் கொண்டார். அவன் ஒரு சாட்சியாக இருந்தான். ஆபிரகாம் அவர்களிடத்தில் மோசே குறித்து கூறினான். மோசே மேசியாவை குறித்து கூறினான். பாருங்கள், இவ்விதமாக அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் தொடர்ந்து கூறினார்கள். மேசியா இந்த வேலை எப்படியா இருக்கும் என்பதை பற்றி கூறினார். நீங்களோ சகோதரன் பிரணாம் அவர்களை என்று கூறலாம். ஓ ஆம், அவர் கூறினார், நிறைய வேத வாக்கியங்களை நான் இங்கே எழுதி வைத்திருக்கிறேன். நாரபைகளில் இரண்டு அல்லது மூன்றை குறிப்பிடவில்லை. நாம் மத்தேயு 24 அதிகாரத்தை எடுத்து பார்ப்போமாக. இப்பொழுது மத்தேயு 24 அதிகாரத்தை எடுத்து என்ன சம்பவிக்கும் என்று அவர் கூறியுள்ளதை நாம் படிப்போம். எவ்வாறு ராஜ்யங்களுக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும். ஆனால் அங்கே அவர் நோவாவின் நாட்களில் நடந்தது போலவும் லோத்தின் நாட்களில் நடந்தது போலவும் மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும் என்று கூறுகிறதை நினைவு கூறுங்கள். அவர் அதை முன்னறிவித்தார். இக்காரியங்கள் சம்பவிக்கும் என்று அவர் முன்னுரைத்திருக்கிறார். அவரோ இப்பொழுது இவையாவும் சம்பவிக்கையில் அந்த வேலையானது வரவில்லை என்று கூறினார். ஆனால் அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக் கொள்ளுங்கள், அதிலும் மற்ற மரங்களிலும் இளங்களை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் போது அந்த நேரமானது சமீபமாக இருக்கிறது, வாசல் அருகே வந்திருக்கிறது என்று கூறினார். இப்பொழுது நீங்கள் எதை காணும் போது அத்திமரம் துளிர்விடுவதும் மற்ற மரங்கள் துளிர்விடுவதும் அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே அத்திமரம் எப்பொழுதுமே இஸ்ரவேலாகவே இருக்கிறது. யோவேலும் அதை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். பச்சை புழு விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது, இன்னும் மற்ற காரியங்களை தின்று போட்டது. ஆனால் தேவனோ கர்த்தர் சொல்லுகிறதாவது நான் திரும்ப அளிப்பேன் என்று வாக்களித்திருக்கிறார். அவர் அதை செய்வார். ஆனால் அதனுடைய ஆவிக்குரிய நிலைக்கு அதை திருப்புவதற்கு முன்னர் புறஜாதி சபையானது வெளியே எடுக்கப்பட வேண்டும். அவைகள் இரண்டையும் ஒரே நேரத்தில் அவர் கொண்டிருக்க மாட்டார். இப்பொழுது வேத வாக்கியங்களை உங்களால் சிக்கலாக்கி முடிச்சு போட முடியாது. புரிகிறதா? ஒரே நேரத்தில் இரண்டு சாட்சிகளை, பெரிய சாட்சிகளை அவர் வைத்திருந்தது கிடையாது. அதுபோல ஒரே நேரத்தில் அவர் இரண்டு சபைகளை கொண்டிருப்பதில்லை. கவனியுங்கள், முதலில் புறஜாதி சபையானது எடுக்கப்பட்டாக வேண்டும். பின்பு யூதர்களுக்கு தானியேலின் 70 வாரத்தின் கடைசி பாகம் நிறைவேறும். தீர்க்க தரிசனத்தின்படி 70 வாரத்தின் மத்தியில், அதாவது 3.5 முடிவில் பிரபுவாகிய மேசியா கொல்லப்பட்டார். இன்னமும் 3.5 விடப்பட்டிருக்கின்றன. அதன் பின்னர் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 11 அதிகாரத்தில் இருக்கின்ற இரண்டு தீர்க்க தரிசிகள் ஊருக்கு வந்து யூதர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்பதை நாம் கண்டறிகிறோம். அவர் தம்முடைய வழியை ஒருபோதும் மீண்டும் மாற்றுகிறதில்லை. இப்பொழுது அந்த நேரத்தில் சபையானது எடுக்கப்பட்டிருக்கும். ஆகவே நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் கடித்து ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரவேல் ஒரு நாடாக ஆகியிருப்பதை நாம் காண்கிறோம். அவள் சொந்த ராணுவம், அவள் சொந்த பணம் உடையவளாயிருக்கிறாள். இஸ்ரவேல் சொந்த தாய்நாட்டில் இருக்கிறாள். அவளுடைய சொந்த தேசத்தில் சொந்த கொடியோடு இருக்கின்றாள். அவள் ஐக்கிய நாடுகளின் அமைப்பில் இருக்கிறாள். அவள் ஒரு நாடாக
இருக்கிறாள்.
இஸ்ரவேல் தன்னுடைய சொந்த நாட்டில் இருப்பது சரியாக இப்பொழுது நாம் நினைத்து பார்க்கின்ற அடையாளங்களில் இது ஒரு மகத்தான அடையாளமாகும். ஆகவே இயேசு இஸ்ரவேல் தன் தாய்நாட்டுக்கு திரும்பிச் செல்வதை காணும் இந்த சந்ததி எல்லாம் நிறைவேறும் வரைக்கும் ஒழிந்து போகாது என்றார். பாருங்கள், அவர் இந்த நாளை குறித்து பேசினார். நான் இன்னும் மற்றொன்றை தரட்டும். 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்தில் கடைசி காலத்தில் உள்ள சபையை குறித்து துரிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராகிறாமல் சுகமாக பிரியராகி இருப்பார்கள் என்று அவர் உரைத்திருக்கிறார். சபை உலகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். தேவ பிரியராகிறாமல் சுகமாக பிரியராக இருக்கிறார்கள். புதன்கிழமை இரவு ஜபக்கூட்டத்தில் பங்குள்ளதற்கு பதிலாக வீட்டிலேயே தங்கி தொலைக்காட்சி நிகழ்ச்சியை காண்கிறார்கள். நீங்களோ அது பேப்டிஸ்ட் தான் என்று கூறலாம். அது பெந்தேகோஸ்தியினர். நிச்சயமாகவே ஆமையா. ஓ, துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் சுகமாக பிரியர்களாயும் அவர்கள் மூக்கிற்கு கீழாக வார்த்தை வைத்து பாருங்கள். அதை அவர்கள் காணவே மாட்டார்கள். தேவ பிரியராயிராமல் சுகமாக பிரியராயும் தங்கள் முடியை கத்தரிக்க கூடாது என்று ஸ்திரீகளிடத்தில் கூறி பாருங்கள். அவர்கள் எப்படியாயிரும் கத்தரித்து விடுவார்கள். தேவ பிரியராயிராமல் சுகமாக பிரியராயும் இணங்காதவர்களாகவும் அவதூறு செய்கிறவர்களாகவும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாகவும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் இருப்பார்கள். நீங்களோ அது தேவ நம்பிக்கையற்ற நாத்திகர்கள் தானே என்று கூறலாம். இல்லை, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் வேலனை மறுதளிக்கிறாயும் இப்போதைய உலக ஒழுங்குமுறை இந்த ஆவிகளிடத்திலிருந்து உங்களை விடுவிக்கக்கூடிய அந்த பேலனை மறுதளிக்கிறவர்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. மற்ற ஜனங்கள் என்ன கூறினாலும் அதை குறித்து கவலை கொள்ளாதீர்கள். தேவனுக்கு முன்பாக தனிப்பட்ட மனிதனாக நீங்களே பதிலளிக்க வேண்டியவர்களாயிருக்கிறீர்கள். இந்த பெண் என்ன செய்கிறார் அல்லது அந்த பெண் என்ன செய்கிறார், இந்த மனிதன் என்ன செய்கிறார் அல்லது அந்த மனிதன் என்ன செய்கிறார், இந்த போதகர் என்ன சொல்கிறார் அல்லது அந்த போதகர் என்ன சொல்கிறார் என்று கவலைப்பட வேண்டியதில்லை. அது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ளதாகும். வேஷத்தை தரித்து பாரம்பரியங்களின் பின்னால் சென்று அதன் பேலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. அந்த நாளிலா நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே நாம் அந்த நாளில் தான் ஜீவிக்கின்றோம். கடைசி சபையின் காலத்தில் உள்ளதை மறுபடியும் கவனித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் இயேசுதாமே இவைகளை சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதரை அனுப்பினேன் என்று கூறினார். ஆகவே வெளிப்படுத்தின விசேஷ 3 அதிகாரத்தில் இயேசு இந்த சபை காலத்தை குறித்து பேசுகிறார். கடைசி நாட்களில் என்ன சம்பவிக்கும் என்பதை குறித்து சாட்சி அளிக்கிறார். அவர் சபையானது ஐஸ்வர்யம் பொருந்தினதாகவும் லவோதிக்கேயா வெதுவெதுப்பாகவும் ஆகிவிடும் என்றார். இசையானது இசைக்கப்படும் போது சுற்றும் முற்றும் குதித்து கூச்சலிடும். புரிகிறதா? அது உண்மை. ஆனால் பரிசுத்தப்படுத்துகின்ற ஜீவியம் சாட்சியிலிருந்து அது வெகு தூரம் அகன்றிருக்கிறது. எந்த காரியத்திற்காகவுமே நான் உங்களை புண்படுத்த மாட்டேன். ஆனால் அண்மையில் நான் இருந்து தேவனுடைய பரதீசில் ஒரு தரிசனத்தை கண்டேன். உங்களிடம் உண்மையை தவிர வேற எதையும் என்னால் கூற முடியாது. தேவனே, ஊழியக்காரர்களாகிய நாங்கள் இந்த காரியங்களில் உண்மையுள்ளவர்களாக இருந்து சத்தியத்தையே கூற உதவி செய்யும். பாருங்கள், குளிருமின்றி அவ்வாறு இருப்பார்கள் என்று வேதம் கூறுகின்றது. ஆகவே அந்த விதமாகவே அவர்கள் இருக்கப் போகின்றார்கள். லூத்துடன் சரியாக இணைந்தது என்றால் அது பிலதெல்பியா காலத்தில் வெஸ்லியுடன் இணைந்தது. அது உரைக்கப்பட்டவாறே பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். அது அவ்வாறே உரைத்துள்ளது. ஆகவே லவோதிக்கேயாவிலும் சரியாக அந்த விதமாகவே இருக்கும். ஐஸ்வர்யவான்கள், தேவைகள் ஒன்றுமே இல்லை. நூற்றுக்கணக்கான டாலர்களை வைத்து நாம் கட்டிடங்களை எழுப்பலாம். நாம் எல்லா உலக காரியங்களையும் கேளிக்கைகளையும் வைக்கலாம். அருமையான சபைகளை நாம் கட்டலாம். அதெல்லாம் சரிதான். அதில் ஒன்றுமே இல்லை. அது முற்றிலும் சரிதான். ஆனால் நான் கூற முயற்சிப்பதோ, அப்பொழுது செய்தியானது அவர்கள் பக்கமாக செல்ல ஆரம்பிக்கும் போது நீங்கள் அவர்களுக்கு தேவையில்லை. நீ ஒரு கிறுக்குத்தனமானவன், நீ ஒரு மதபெரியன், நீ 50 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ வேண்டிய ஒருவன். பாருங்கள், ஓ ஒருவேளை நீங்களோ இப்படிப்பட்ட ஒருவரை நான் போதகராக கொண்டிருக்க மாட்டேன் என்று நினைத்துக் கொள்ளலாம். எப்படியாயினும் அவர் உங்கள் போதகர் தான். எலியா தன்னுடைய போதகர் என்று இசுவேல் ஒப்புக்கொள்ளவே மாட்டார். ஆனால் நிச்சயமாக அவன் அவனுடைய போதகர் தான். அவன் இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு உதாரணமாக ஒரு செய்தியாளனாக அனுப்பப்பட்டான். ஆகவே இன்றைக்கு விலையேறப்பட்ட பரிசுத்த ஆவி தேவனுடைய வார்த்தைதான் சபையை சீர்படுத்தி அவர்களை வார்த்தைக்கு திரும்பவும் கொண்டு வரும் சபைக்கான ஒரு செய்தியாளராகும். நாம் அதை குறித்து பேசுகின்றோம். ஆனால் நீங்கள் ஒரு அசைவையும் காண்பதில்லை. பாருங்கள், அக்காரியங்களை நாம் மிகவுமாக குழப்பிவிட்டுள்ளோம். அவனை தூக்குங்கள். எப்படி நீங்கள் அவனை தூக்கி விடுவீர்கள் என்று யாரோ ஒருவர் சாட்சியில் கூறினதை நான் கேட்டேன். ஆகவே ஓ, அந்த சிறிய கோட்பாடுகளை பெற்றுக் கொள்கிறார்கள். யாரோ ஒருவர் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்படி என்றால் ஜெபிக்கும் பொழுது ஒரு கண்ணை திறந்து வைத்துக் கொண்டு மற்றொரு கண்ணால் பார்க்க வேண்டும் என்று கூறினார். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏன் விழித்திருங்கள் என்றால் கர்த்தருடைய வருகைக்காக விழித்திருங்கள். ஆகவே ஜெபம் பண்ணுங்கள் என்ற அர்த்தம். பாருங்கள், அது காரியத்தை புரட்டி போடுதலாகும். ஆகவே எந்த விதத்தில் நாம் அதை செய்கிறோம், அது தேவனால் அழைக்கப்பட்டதோ இல்லையோ. எனவே பின்னர் அதாவது நம் யோசனையின்படி நாம் ஒரு சிறிய பாரம்பரியத்தை உருவாக்குகிறோம். ஆகவே முதலாவது காரியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நாம் வெளியே சென்று நம்மை பின்பற்றத்தக்க ஒரு சிறு குழுவை ஏற்படுத்தி முக்கியத்துவம் கொண்டதாக சபையின் சரீரத்தில் இருந்து அவர்களை எடுத்து விடுகிறோம். அதுதான் உண்மை. சபையில் வந்து ஜெபித்து பிரச்சனையை தீர்த்து சரீரத்தை அசை செய்வதற்கு பதிலாக நாம் அக்காரியங்களை செய்கிறோம். அது அமைக்கப்பட்டிருந்தாலும் அல்லது இல்லை என்றாலும் நாம் அந்த காரியங்களையே செய்கிறோம். நீங்கள் சத்தியத்தை பெற்றிருந்தால் அப்பொழுது சத்தியத்திலேயே தரித்திருங்கள். அது முற்றிலும் சரியானது. ஆனால் சத்திய வேதமே முதலாவதாக இருக்கட்டும். கவனியுங்கள், இந்த லவோதிக்கேய காலம். ஆகவே அந்த தீர்க்கதரிசிகள் அல்லது பரிசுத்த ஆவியானவர் பவுலின் மூலமாக பேசுகின்றார். அது மேசியாகும், அது பவுல் அல்ல, அது கிறிஸ்து ஆகும். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாளில் இயேசு கிறிஸ்து மூலமாய் எபிரேயர் 1 கவனியுங்கள், பரிசுத்தாவி கிறிஸ்து, கிறிஸ்துவை மையமாக கொண்டுள்ள சுவிசேஷம், கிறிஸ்துவை மையமாக கொண்டுள்ள வார்த்தை. ஆகவே அது கிறிஸ்துவை மையமாக கொண்டிருக்குமானால் அது சத்தியம் என்று தேவனதை ரூபகாரப்படுத்துவார். அந்த காரணத்தினால் தான் பெந்தேகோஸ்து மக்களாகிய நீங்கள் மெத்தோடிஸ்டுகளின் பரிசுத்தமாக விசுவாசத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் சரியாக வார்த்தையின் மேல் இருந்தீர்கள். லூத்தரங்கள் அதை விசுவாசம் கொள்ளாமல் போனதன் காரணத்தால் மெத்தோடிஸ்டுகளாகி நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். நீங்கள் வார்த்தையின் மேல் நிலைத்திருந்தீர்கள். அவ்விதமாகத்தான் லூத்தரங்களாகி நீங்கள் ரட்சிக்கப்பட்டு நீதிமன்றங்களாக்கப்பட்டீர்கள். ஏனென்றால் உங்கள் செய்தியாளர் நீதிமன்றாக்கப்படுதலை பிரசங்கித்து எல்லாவற்றுக்கும் சின்னமாக அடையாளமாக இருந்த கத்தோலிக்க சபை எதிர்த்தார். அவர்கள் சபையில் மாத்திரம் விசுவாசம் கொண்டிருந்தார்கள். நீங்களோ வேதாகமத்துக்கு திரும்பி வந்து நீங்கள் அந்த வேத சத்தியத்தை ஏற்று அதை பற்றிக் கொண்டீர்கள். ஆகவே அதன் பின்னர் வெஸ்ட்லி மற்றொரு சத்தியத்துடன் வந்து அதிலே நிலை கொண்டார். பெந்தேகோஸ்தையும் வேறொரு சத்தியத்துடன் வந்து அதிலே நிலை கொண்டது. ஆகவே அது உண்மை என்று கண்டு அதை உங்களால் பிடித்துக் கொள்ள முடிகிறது என்றால் முழுமையான உண்மை என நிரூபிக்கப்பட்ட காரியத்தை ஏன் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது? எல்லாவற்றையும் விசுவாசியுங்கள். இப்பொழுது நாம் இந்த செய்தியாளர்களை தூதர்களை பார்க்கையில் நாம் அறிந்து கொள்கிறோம், அந்த மகத்தான தேவன் தீர்க்கதரிசி கிறிஸ்து இந்த கடைசி நாட்களில் நடைபெறப் போகின்ற இவைகளை முன்னுரைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அது எதை செய்கின்றது? அது பயிரின் காலத்தை அறிமுகப்படுத்துகின்றது. இந்த கடைசி நாட்களில் என்ன சம்பவிக்கப் போகின்றது என்றும் பயிர் அறுவடை செய்யப்பட போகிற காலத்தையும் நேரத்தையும் அது அறிமுகப்படுத்துகிறது. உங்களுக்கு இது புரிகிறதா? இப்பொழுது கடைசி நாட்களிலே இக்காரியங்கள் சம்பவிக்கும். எந்த விதமான பயிருக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு காலத்தில் வெளிச்சத்தை கொண்டிருந்த சபையை நாம் காண எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து வெளிச்சம் புறம்பே சென்று உலக கவர்ச்சிக்குள் சென்று முழுவதுமாக மெருகேற்றப்பட்டு சரிதானே புறம்பே சென்று ஏதாவது ஒரு தன்மையுடைய ஒருவரை அங்கத்தினராக சேர்த்து ஏதோ ஒன்றை ஞானஸ்தானம் பண்ணுவித்து பெந்தேகோஸ்தையினர் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். தண்ணீர் ஒரு மனிதனை ரட்சிப்பதில்லை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே அதை செய்கிறது. தண்ணீரில் ஜீவன் இல்லை, ரத்தத்தில் உள்ள உயிரணுக்களில் இருந்துதான் ஜீவன் உண்டாகிறது. பரிசுத்தமாக்கப்படுதல் அந்த ஜீவியத்தை கழுவி பாவத்தின் வாஞ்சையை கொன்று போடுகிறது. பிறகு பரிசுத்தாவி அந்த தூய்மையான பாத்திரத்துக்குள் வந்து ஊழியத்திற்கென்று அதை வேறுபிரிக்கிறது. பலிபீடம் அந்த பாத்திரத்தை தூய்மையாக்கிற்று. அதன் நிறைவுதான் ஊழியத்திற்கென்று அந்த பாத்திரத்தை அமர்த்துகின்றது. அது ஊழியத்திற்கென்று வேறுபிரிக்கப்பட்டது. இப்போது அது ஊழியத்திற்குட்படுத்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் சபையில் ஊழிய பாதையில் நடத்தி செல்கிறார். நான் வழக்கமாக விரும்புகிற அந்த சிறிய பாடல், அவர்கள் எல்லோரும் மேலறையில் கூடியிருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் அவருடைய நாமத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியால் அபிஷேகிக்கப்பட்டனர். ஊழியத்திற்கான வல்லமை வந்தது. ஆம், பாடலின் மீதியான பாகம் கூறுகிறது, அந்நாளில் அவர்களுக்கு அவர் என்ன செய்தாரோ அவரால் உங்களுக்கும் அதையே செய்திட முடியும். நிச்சயமாக பயிரை பற்றியும் தீர்க்கதரிசிகளை பற்றியும் பேசி நாம் கிறிஸ்துவோடு நிறுத்தினோம். இப்பொழுதோ சற்று பின்னோக்கி செல்வோம். தீர்க்கதரிசியான ஏசாயா கடைசி காலத்தை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து எப்படியாய் அவன் சாட்சி பகர்ந்தான்? அவனோ சரீரம் முழுவதும் புண்ணாகி நொதுக்கிற ரணமும் உள்ளதாக இருக்கிறது, போஜன பந்தியெல்லாம் வாந்தியால் நிறைந்திருக்கிறது என்று கூறினான். ஏன் இன்றைக்கோ ஆண்களும் பெண்களும் இரண்டு அல்லது மூன்று மனைவிமார்களுடன் அல்லது இரண்டு அல்லது மூன்று கணவன்மார்களோடு வாழ்கிறார்கள், சரியா? எல்லாவிதமான சிகரெட்டுகளை புகைத்துக் கொண்டு இன்னும் மற்ற காரியங்களை செய்து கொண்டும் சபைக்கு வந்து ராபோஜனத்தில் பங்கு கொள்கிறார்கள். இப்பொழுது இதைவிட கீழ்த்தரமான காரியங்களை என்னால் கூற முடியும், ஆனால் நான் சிறிது காத்திருக்கிறேன். ஒருவேளை இது சரியா இருந்திருக்காது, ஆனால் நான் கூற நினைத்ததை கூறாதபடிக்கு தடை செய்யப்படுகிறதை நான் உணர்ந்தேன். நீங்களே அந்த வரைபொருளை வாசித்தறிய முடியும். எது வழக்கமானது என்றும் எவை வழக்கத்துக்கு மாறான காரியங்களாய் உள்ளன என்று வேதம் கூறுகிறதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது நடைபெறும் காரியங்களை நாம் காண்கிறோம். ஆகவே அந்த தேசம் அதாவது விஞ்ஞானம் இவ்வாறு கூறுகிறது, அது 4 அல்லது 5 வருடங்களுக்கு முன்னரே அது நள்ளிரவிற்கு 3 நிமிடங்கள் என்று கூறியுள்ளது. இஸ்ரவேல் தனது தாய்நாட்டில் உள்ளது, சபையானது லவோதிக்கேயாவில் உள்ளது. ஓஹோ, என்ன நாம் எதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம்? காரியம் என்ன? நாம் சாயங்கால வெளிச்சத்திற்காக எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். ஓ அது வரும் என்றால் நாம் அதை அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா? அல்லது கடந்த காலங்களில் நடந்தது போல நம் தலைகளுக்கு மேலாக கடந்து சென்று விடுமா என்று நான் வியப்படுகிறேன். அது வெகு தூரம் செல்லும் வரை அவர்கள் அதை அறியாதிருந்தார்கள். தங்களிடத்தில் எழுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளை கொன்றது அந்த மதப்பற்றுள்ள மக்கள் தான் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இயேசுவும் அவ்விதமாகவே கூறியுள்ளார். அவர், மாயக்காரரே, உங்கள் பிதாக்கள் அவர்களை உள்ளே போட்ட பிறகு அவர்கள் கட்டின தீர்க்கதரிசிகளின் கலரைகளை நீங்கள் அலங்கரிக்கின்றீர்கள் என்று கூறினார். ரோமன் கத்தோலிக்க சபையை பாருங்கள். அவர்கள் பரிசுத்த பாட்டிற்கின் கல்லறையை அலங்கரித்தார்கள். ஜோனாபார்க்கின் கல்லறையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த ஸ்திரீயை கொண்டு போட்டு அவள் ஒரு சூனியக்காரி, மந்திரம் செய்பவள் என கருதி அவளை உயிரோடு இருக்கிறார். ஏனெனில் அவள் ஆவிக்குரியவளாக இருந்தாள். அவள் தரிசனங்களை கண்டாள். அவள் ஒரு சூனியக்காரி என்று அவளை தொடுமரத்தில் எரித்து விட்டார்கள். 200 ஆண்டுகளுக்கு பிறகு அவள் கிறிஸ்துவின் ஊழியக்காரி என்று அறிந்து அவர்கள் அதுக்கு பிராயச்சித்தமாக அந்த மதகுருக்களின் பிணங்களை தோண்டி எடுத்து ஆற்றிலே வீசி எறிந்து விட்டார்கள். ஆனால் அந்த நாளில் சபையானது கடந்து செல்கையில் அவள் யார் என்பதை அறியாதிருந்தார்கள். அது மக்களுக்கு மேலாக கடந்து செல்லும். ஆகவே மக்கள் அதை அடையாளம் கண்டுகொள்ளவே மாட்டார்கள். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த வரையிலும் அவர் தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் அறியவில்லை. மனிதர்களே, அக்கிரமக்காரருடைய கைகளிலே ஜீவாதிபதியை கொலை செய்தீர்களே என்று பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுரு அவர்களை குற்றம் சாட்டினான் அல்லவா? ஓ, அவருடைய வருகையின் அடையாளமாக அந்த சிகப்பு விளக்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஆமென். நாம் முடிவில் இருக்கின்றோம். ஆமென். இக்கபோத் என்று எழுதப்பட்டுள்ள அந்த பிரகாசிக்கும் சிகப்பு அடையாள விளக்கு எல்லா இடங்களிலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. காலம் முடிவடைந்து விட்டது. நேரமோ கடந்து விட்டது. விஞ்ஞானம் தனது முடிவை அடைந்து விட்டது. சரி, இப்பொழுது முழு உலகத்தையே வெடிக்க செய்யும் ஏதோ ஒன்றை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து பயப்படுகிறார்கள். அவர்கள் கடைசி காலத்தில் இருக்கிறார்கள். நாகரிகமானது மக்களை ஒரு நிலைக்கு, அதாவது அதன் உச்சநிலை பின்னோக்கி வீசுகின்றது, ஊஞ்சலாடுகின்றது. ஜனங்கள் நாகரிகம் பொருந்திய ஒடுக்க நெறியுள்ள ஜனங்களாக நடந்து கொள்வதில்லை. ஒரு நவீன இசைக்குழுவின் அங்கம் வகித்து மீசை இப்படியாக தொங்கிக் கொண்டிருக்கும்படி வைத்துக் கொண்டு குறிப்பிட்ட அளவிற்கு மேலாக முன்னே உந்தி தள்ளி விரைந்து கொண்டு இடுப்பில் இருந்து தொங்கிக் கொண்டிருக்கிற பெரிய அரைக்கால் சட்டை அணிந்து தான் காணப்பட வேண்டும் என்று கற்பனை செய்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை நீங்கள் பாருங்கள். அவன் ஒரு பள்ளிக்கூட மைதானத்தில் இந்த விதமாக தெரிந்து கொண்டிருக்க, இதற்கு பிறகு உலக ஞானமான தொடர்ந்து வருகிறதா இருக்கிறது. இதைவிட அதிகம் இருக்குமாயின் இப்படிப்பட்டவன் 14 வயது சிறுமிகளை அழைத்துச் சென்று திருந்து கொண்டு அங்கே தெருவில் வெளியே செல்கிறானே. இன்று நான் தங்கியிருந்த ஒரு விடுதியில் ஒரு தாயும் அவருடைய கணவனும் உடலில் போதிய அளவு துணி இல்லாமல், ஒரு சிறு கைத்துப்பாக்கியை சுற்றுகிற அளவுக்கு உள்ள துணி அளவு கூட தங்கள் உடலில் இல்லாமல் இந்த குளிர்ந்த காற்றில் வெளியில் படுத்திருந்தனர். அவர்களோ தங்கள் சரீரம் பிறருக்கு காண்பிக்கப்பட வேண்டிய அளவுக்கு அழகு வாய்ந்தது என்று எண்ணிக்கொள்கிறார்கள். அது பிசாசு என்பதை நீங்கள் உணர்வதில்லையா? அது உண்மை. ஒரு பைத்தியக்காரன், மனநிலை பாதிக்கப்பட்டவன் தான் தங்கள் ஆடைகளை களைவார்கள். லேகியோன் அவிதம் செய்தான். ஏனென்றால் அவன் பைத்தியக்காரனாக இருந்தான். கவனியுங்கள். ஆகவே அதை நாம் கொண்டுள்ளோம். ஆனால் அது நாகரிக பாடி என்றும் நவீன நாகரிக பண்பாடு என்றும் அழைக்கப்படுகிறது. நாம் அதை பிசாசு என்று அழைக்கின்றோம். அது பிசாசுதான் என்பதை நிரூபிக்க என்னிடம் வேதாகம் உள்ளது. அது பிசாசு பிடித்துக் கொண்டிருத்தல், பேய் பிடித்துக் கொண்டிருத்தல் ஆகும். அது அட்டூழியம் அல்ல, உடமையாக கொண்டிருத்தல். அவன் உங்களை பிடித்து ஆட்கொண்டிருக்கிறான். அது உண்மையே. அவர்களிடத்தில் இதை பற்றி குறிப்பாருங்கள். அவர்கள் சீறி எழுவார்கள். அவர்கள் அதனோடு எந்த சம்பந்தமும் வைத்துக் கொள்ள விரும்புவதில்லை. இல்லையா, அவர்களுக்கு தங்கள் சொந்த கருத்துக்கள் உள்ளன. ஏனென்றால் அவர்கள் ஆணவம் கொண்டு நடக்கிறார்கள். அதை அவர்கள் ஒருபோதும் அறிந்து கொள்வதில்லை. பாலின கவர்ச்சி இப்பொழுது பள்ளிக்கூடங்களிலும் சபைகளிலும் கையாளப்படுகிறது. மேய்ப்பர்களோ அதை கடிந்து கொள்ள பயப்படுகிறார்கள். ஏதாவது ஒரு காரியத்தை கடிந்து கொள்வது என்பதோ மிகவும் அபூர்வமான செயலாகிவிட்டது. அன்றொரு நாளில் ஒரு ஊழியக்காரன் கண்களுக்கான இந்த நீல நிற மையையும் உதறுகளுக்கான சிகப்பு சாயத்தையும் அவர்கள் கண்டுபிடித்த போது அவர்கள் ஒரு அழகு மிகுந்த உலகத்தை உண்டாக்கினார்கள் என்று கூறினதை நான் கேட்டேன். சுவிசேஷத்தில் உள்ள ஒரு ஊழியக்காரன் பிரசங்க பீடத்தில் நிற்கும் ஒருவன் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை கூறுவானால் ஒரு கல்வாரி பயணமே அவனுக்கு தேவையாயிருக்கிறது. வேதம் அது கடிந்து கொள்ளும் போது அது முற்றிலும் சரியே. நீண்ட தலைமுடியை உடையவளாய் இருந்து தன் தலையின் பின்னால் கொண்டை போட்டுக் கொண்டிருந்த ஒரு சகோதரியிடம் ஒரு பெந்தேகோஸ்தே குழுவானது அந்த இடத்தில் அவள் அழுது கொண்டே வந்திருந்தாள். உன்னுடைய உதிரி சக்கரம் போன்ற உபயோகமற்ற நீண்ட கூந்தலை வெட்டிவிட வேண்டும் என்று கூறினார்கள். ஏனென்றால் வேதாகமும் ஏசாயா 5 அதிகாரத்தில் அவள் திரை சிந்தாக்குகளையும் கொண்டிருந்தாள் என்று கூறுகிறது என்றனர். இப்பொழுது ஒரு ஸ்திரீ வழக்கத்திற்கு மாறான காரியத்தை செய்கின்றாள். அவள் தன் முடியை வெட்டிக் கொள்கையில் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். வாழ தகுதியற்றவள் என்று வேதாகம் எப்படி கூற முடியும்? அப்படியானால் நீண்ட முடி, அதாவது அதை போன்ற ஏதோ ஒன்று வேதம் கூறத்தக்கதாக உன்னால் எப்படி செய்ய முடியும்? நம்முடைய பெந்தேகோஸ்தே ஸ்திரீகளுக்கு என்ன நேர்ந்தது? நீங்கள் அதிகமான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து விட்டீர்கள். நீங்கள் உலகத்தின் காரியங்களை மிகவுமாக கண்டுவிட்டீர்கள். ஆதலால் தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு போதுமான ஆர்வம் உண்டாவதில்லை. இப்பொழுது அதைத்தான் வேதம் கூறியுள்ளது. அது நான் அல்ல. இப்பொழுது அது வேதமே. பாலின கவர்ச்சி. சிறிது காலத்திற்கு முன்பு குட்டைக்கால் சட்டை அணிவதை குறித்து நான் ஒரு பெண்மணியிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவளோ, நான் தளர்கால் சட்டைகளை அணிகிறேன் என்று கூறினாள். அப்பொழுது நானோ, அது மிகவும் மோசமானது என்று கூறினேன். வேதம் அவ்வாறு கூறுகின்றது, அவர் மாற முடியாது. நீங்களோ, அது பாப்டிஸ்ட் என்று கூறலாம், அது பெந்தேகோஸ்தேயும் ஆகும். நான் உங்களிடம் பேசுகிறேன், அது உண்மை, அது சரியே. ஆனால் காரியம் என்ன? காரியம் என்ன? கம்பி தடுப்புகளை யாரோ எங்கேயோ எடுத்து விட்டார்கள் என்று வயதான பிரசங்கியாகிய என்னுடைய நண்பர் ஒருவர் கூறுவது வழக்கம். நாம் குறுக்கு கம்பிகளை எடுத்து விட்டோம், நாம் குறுக்கு கம்பிகளை எடுத்து விட்டோம், நாம் பாவத்தோடு சமரசமாகிவிட்டோம், நாம் குறுக்கு கம்பிகளை எடுத்து விட்டோம். எனவே செம்மறி ஆடுகள் வெளியே சென்றன, ஆனால் இந்த வெள்ளாடுகள் எப்படி உள்ளே வந்தன? காரியம் என்ன? தடுப்பு கம்பிகளை, தேவனுடைய வார்த்தையாகிய தடுப்பு கம்பிகளை நீங்கள் எடுத்து விடும்போது நினைவில் கொள்ளுங்கள், தம்முடைய சபைக்கு அரணாக அவருடைய வார்த்தையை அமைப்பது ஆதியிலே இருந்த தேவனுடைய திட்டமாயிருந்தது. ஆகவே ஏவாள், நல்லது, இப்பொழுது இது நியாயமாகத்தான் தோன்றியதல்லவா? நான் நன்றாக வாழக்கூடும் என்று தன் சுய புத்தியிலே சிந்தித்துக் கூறின போது அது நடந்தது. ஆகவே எப்பொழுதுமே அதை செய்தது. அதன் காரணமாகத்தான் ஒரு பிரசங்கியாக இருப்பதற்கு அவள் தடை செய்யப்பட்டாள். பாருங்கள், அது தடுப்பு கம்பிகளை அகற்றிவிட்டது. அங்குதான் சபையானது பெந்தேகோஸ்தையில் அடிவேர்கள் முளைத்தன. அதுதான் அடிவேர்களாகும். அதற்கான வேத வாக்கியங்கள் இல்லை. பாருங்கள் இப்பொழுது, அப்படியானால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அங்கே முன்பு ஏதேனில் இருந்த அதே பலதரப்பட்ட குழப்பமான காரியங்களை தான் நீங்கள் பெறுவீர்கள். கவனியுங்கள், இப்பொழுது நாம் வார்த்தைக்கு வருவோமானால் யாராலுமே அதை எதிர்த்து இருக்க முடியாது. அதை குறித்து யாராயினும் பேசும்படி நான் சவால் விடுகிறேன். சர்பத்தின் வித்தை குறித்து நான் பிரசங்கித்த போது அநேகர் அதை குறித்து எதிர்த்து கோபம் கொண்டார்கள். அதை குறித்து என்னிடத்தில் நேரடியாக பேச சில நபர்களை நான் கேட்டுக்கொண்டேன், ஆனால் அவர்களை என்னால் காண இயலவில்லை. அண்மையில் சிகாகோவில் ஏதோ ஒன்றில் எனக்கு கண்ணி வைத்து சிக்க வைத்து விட்டதாக நினைத்திருந்தனர். அந்த ஒளிநடக்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். சிகாகோ பெரிய ஊழியக்காரர் கூட்டமைப்பு முழுவதையும் அங்கே அவர்கள் கொண்டிருந்தார்கள். சகோதரன் டாமி ஹிக்ஸ், சகோதரன் கார்ல்சன் அங்கே இருந்தனர். எனவே அந்த சம்பவம் நடப்பதற்கு இரண்டு இரவுகளுக்கு முன்னர் இரவில் கத்தர் என்னை எழுப்பி சென்று அந்த ஜன்னல் அருகே நில் என்று கூறினார். நான் சென்றேன். அப்பொழுது புயல் காற்று அடித்துக் கொண்டிருந்தது. அப்பொழுது அவரோ, இப்பொழுது இந்த காலை உணவு கூட்டத்தில் அவர்கள் உனக்கு ஒரு கண்ணியை வைத்திருக்கிறார்கள், நீயோ பயப்படாதே, அங்கே செல், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கூறினார். இப்பொழுது இதை நான் கர்த்தருடைய நாமத்திலே சொல்லுகிறேன், நீங்கள் இதை அவரிடமும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். தேவனால் முன்னதாகவே உரைக்கப்பட்ட இந்த காரியம் ஒளிநாடாவிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அவர், இப்பொழுது நீ அங்கே செல்ல பயப்பட வேண்டாம், போயினில் நான் உன்னோடு இருப்பேன் என்றார். அடுத்த நாள் அங்கிருக்கும் அந்த அமைப்பின் தலைவரான சகோதரன் கார்ல்சனையும் சகோதரன் டாமி ஹிக்ஸ் அவர்களையும் நான் சந்தித்தேன். தேவனோ என்னிடத்தில் டவுன் அண்ட் கண்ட்ரி என்று அழைக்கப்படும் இடத்திற்கு சென்று காலை சிற்றுண்டி வேளையில் நான் அவர்களை சந்திக்க வேண்டி இருக்கும் என்று கூறினார். சரியாக நானும் அங்கு சென்றேன். நான், சகோதரன் ஹிக்ஸ், நீங்கள் வேதத்தில் தெய்வீக பாண்டித்ய பட்டம் பெற்றவர். நாம் அங்கிருக்கும் மகத்தான ஊழியக்காரர்களின் கூட்டத்தையும் அவருடைய சிகாகோ அமைப்பையும் சந்திக்கப் போகிறோம். நீங்கள் ஏன் சென்று எனக்காக பேசக்கூடாது? நான் உங்களுக்கு அநேக காரியங்களை செய்திருக்கிறேனே என்று கூறினேன். நான் அவரை சோதித்து பார்த்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவரோ, ஓ சகோதரன் பிரணாம், என்னால் அதை செய்ய முடியாது என்று கூறிவிட்டார். மேலும் நான், நல்லது, ஏன் நீங்கள் இதை செய்தால் என்ன என்றேன். தொடர்ந்து நான் உங்களுக்கு எதை வேண்டுமானாலும் செய்வேன், இப்பொழுது நீங்கள் ஏன் அதை எனக்காக செய்யக்கூடாது என்று கேட்டேன். அதற்கு அவரோ, ஓஹோ சகோதரன் பிரணாம், என்னால் அதை செய்ய முடியாது, அவர்களோ அதை கேட்க மாட்டார்கள் என்று கூறிவிட்டார். சகோதரன் கார்ல்சன் அவர்களும், இல்லை, அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று கூறினார். நான், ஏனென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன். மேலும் நான், உங்களுக்கு நான் அதை கூறட்டும், ஏனென்றால் கேள்வி கணைகளால் என்னை சிக்க வைக்கத்தக்கதாக ஒரு கண்ணியை அவர்கள் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் இருவருமே அறிவீர்கள். அதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்றேன். இப்பொழுது இது ஒளிநாடாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒளிநாடா உங்களுக்கு தேவையா இருக்குமானால் அதை நாம் பெற்றுக் கொள்ளலாம். இந்த மனிதர்கள் எல்லோரையுமே நீங்கள் அறிவீர்கள். எனவே நான், நாமி காலை இங்கு உட்காருவோம் என்பதையும் டாமி இதை செய்ய மறுத்து விடுவார் என்பதையும் கடந்த இரவில் நான் தரிசனத்தில் கண்டேன். இப்பொழுது கவனியுங்கள், அந்த உணவு விடுதி அறையை நீங்கள் வாடகை எடுத்து விடுவீர்கள் என்று நான் கூறினேன். அதற்கு அவரோ, ஆம் என்றார். மேலும் நான், அதற்குரிய வாடகை தொகை செலுத்தப்பட்டு விட்டது என்று. அதற்கு சகோதரன் கார்ல்சன் அவர்கள், ஆம் என்றார். அப்பொழுது நான், ஆனால் அந்த அறையை நீங்கள் பெறப்போவதில்லை, அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்றேன். ஏன் நீங்கள் வேறொரு இடத்துக்கு செல்ல போகிறீர்கள்? இப்பொழுது ஆயத்தம் செய்திருக்கிற இடம் பச்சை நிறம் கொண்டது. நாம் கூடப்போகும் அறையோ காவி நிறமுடையதாயிருக்கும். அங்கு நான் ஒரு ஓரத்தில் அமர்ந்திருப்பேன். டாக்டர் மேட் என்னுடைய வலதுபுறத்தில் உட்காருவார். அந்த வயதான கருப்பினர் ஊழியக்காரரும் அவருடைய மனைவியும் இங்கே இடதுபுறமாக உட்காருவார்கள். அது அந்த விதமாகவே அமைந்திருக்கும். எனவே நான், நீங்கள் அப்படியே கூட வந்து இப்பொழுது கவனியுங்கள், தேவன் நோயாளிகளை சுகப்படுத்தினதை கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது அவர் யுத்தத்தில் இருப்பதையும் ஒருமுறை பாருங்கள். அவர் மகத்தானவர், அற்புதமானவர். இரண்டும் கேட்கப் போகும் கேள்விகளையும் எவ்வாறு அவை சந்தடியின்றி அமைதியாய் காணப்படும் என்பதையும் கவனியுங்கள் என்று கூறினேன். நாங்கள் அந்த காலை அங்கு சென்ற போது, உங்களுக்கு அந்த ஒளிநாடா தேவையா இருக்குமானால், ஜிம், நீ இதை வைத்திருக்கிறாயா? அதை நீ கொண்டு வந்துள்ளாயா? சரியாக, இங்கே உங்களுக்கு ஒளிநாடா தேவையா இருப்பேன், அதை கூட்டத்தில் பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நான், நீங்கள் எனக்கு எதிராக என்ன வைத்துள்ளீர்கள்? மனிதர்களே, உங்களோடு உள்ள காரியம் என்ன என்று கேட்டேன். அப்போது சகோதரன் காரல்சன் அவர்களோ, சகோதரன் பிரணாம் நமக்கு அது கிடைக்காது என்று 2 நாட்களுக்கு முன்னரே கூறினார் என்றார். எனவே அவர்களுக்கும் அந்த இடம் கிடைக்கவில்லை. அவர்கள் அதை ரத்து செய்து விட்டார்கள். ஏனென்றால் ஒரு இசைக்குழு அந்த இடத்திற்கான முன்பணத்தை செலுத்தி இருப்பதை அவர்கள் அறியாதிருந்தனர். ஆகவே இந்த வியாபாரிகள் சங்கம் அந்த இடத்தை ரத்து செய்ய வேண்டியதாயிற்று. அதை குறித்தான செய்தியை அநேகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இங்கே இருக்கும் சகோதரன் வில்லியம்ஸ் அவர்களும் கூட அறிவார். மேலும் அவர் ஒவ்வொரு நபரும் எங்கெங்க அமர்ந்திருப்பார்கள் என்றும் சரியாக என்ன சம்பவிக்கும் என்பதை சகோதரன் பிரணாம் என்னிடத்தில் கூறியுள்ளார் என்றார். மேலும் ஒரு காரியம், ஏறக்குறைய நாம் எல்லோரும் சகோதரன் பிரணாமோடும் அவர் கொண்டுள்ள செய்தியின் பேரிலும் நாம் இணங்காதிருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதை உரைப்பதற்கு அவர் பயம் கொள்வதில்லை, பயமே அடைவதில்லை என்று கூறி இப்பொழுது வாருங்கள் சகோதரன் பிரணாம் என்று அழைத்தார். நான் இப்பொழுது நாம் தூங்குவதற்கு முன்னர் நான் கூறின காரியங்களின் பேரில் அந்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு யாராவது ஒரு மனிதன் என் பக்கத்தில் வந்து நின்று பேச வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கூறினேன். நீங்கள் கேள்விப்பட்டதிலேயே மிகவும் அமைதியான குழுவாக இருந்தது. நான் உங்களால் அதற்கு ஆதாரம் அளிக்க முடியாவிட்டால் என்னை விட்டு அகன்று விடுங்கள். சகோதரர்களே, நான் உங்களோடு தோளோடு தோள் கொடுக்க வந்துள்ளேன். ஆனால் வேத சத்தியங்களுக்கு நாம் வரவேண்டியவர்களா இருக்கிறோம் என்று கூறினேன். ஏன் நீங்கள், அதாவது நீங்கள் பெண்களை கடந்து கொள்வதை விட்டுவிடலாம் அல்லவா? ஓ ஆம், நீங்கள், அதாவது நீங்கள் தேவனுடைய ஒரு ஞானதரிசிக்காரர் என்று ஜனங்கள் விசுவாசிக்கிறார்களே என்று கூறினேன். அப்போது நான் அவிதமாக நான் ஒருபோதும் கூறினதில்லையே என்று கூறினேன். அதற்கு அவரோ, ஆனாலும் மக்கள் அதை விசுவாசிக்கிறார்கள் என்று கூறினார். மேலும் ஏன் நீங்கள் பெண்களை கடிந்து கொள்வதை விட்டுவிடக் கூடாது? பெண்கள் ஆடையணிகள் விதத்தையும் தலைமுடி வெட்டிக் கொள்வதையும் அவர்களுக்கு இருக்கிற மற்ற பழக்கங்களையும் குறித்து பேசுவதை விட்டுவிடலாம் அல்லவா? அவர்கள் எப்படி வரங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் தேவனுடைய மகிமைக்கென்று ஏதாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் அவர்களுக்கு போதித்தால் என்ன என்று கேட்டார். அதற்கு நானோ, தங்களுடைய மொழியின் முதல் எழுத்துக்களை கூட அவர்கள் கற்றுக்கொள்ளாமல் இருக்கும் போது நான் எப்படி இயற்கணிதத்தை அவர்களுக்கு கற்றுத்தர முடியும் என்று கேட்டேன். அது உண்மை. நீங்கள் அடித்தளத்திற்கு திரும்பி வந்து அங்கிருந்து தொடங்க வேண்டும். தேவனே எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆமையா, இப்பொழுது நாமோ கடைசி காலத்தில் இருக்கின்றோம். சிகப்பு விளக்கு பிரகாசித்து மின்னுகிறது. கர்த்தருடைய வருகை சமீபமாய் உள்ளது. ஆமையா, கவனியுங்கள், கடைசி கால செய்தி கடைசி கால நிலைமைகளை சந்தித்தாக வேண்டும். எந்த இடத்திலிருந்து அவர்கள் விட்டு விலகினார்களோ அவ்விடத்திற்கு செய்தியானது திரும்ப கொண்டு வர வேண்டும். எப்பொழுதுமே கடைசி கால செய்தி கடைசி கால நிலைமைகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். வேதவாக்கியங்கள் முழுவதுமாக அவ்வாறேதான் உள்ளது. இந்த காலத்திலும் அவ்விதமாகவே அது நடப்பிக்க வேண்டும். அதாவது மூல வார்த்தைக்கு திரும்ப அழைத்தலாகும். ஓ என்னே, மற்ற நாளிலே முந்தின செய்தியாளர்கள் செய்த விதமாக இந்த செய்தியும் அவ்விதமாகவே இருந்தாக வேண்டும். நமக்கு அவ்விதமாகவே வாக்களிக்கப்பட்டுள்ளது. தேவன் தம்முடைய வார்த்தையில் அதை வாக்குத்தம் செய்துள்ளார். பிள்ளைகளுடைய விசுவாசத்தை பிதாக்களிடத்திற்கு திருப்புவான் என்கிற காரியம் சம்பவிக்கும் என்று மல்கியா 4 கூறுகின்றது. அதை வாக்குத்தம் செய்கின்றது. ஆகவே அந்த நாளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு சமயத்திலும் ஜனங்களை வழிநடத்தும் ஒரு கூட்ட நபர்கள் தான் அவர்களை மிகவுமாக குழப்பத்துக்குள்ளாக்கி விடுகிறார்கள். ஓ, எப்பொழுதும் அவ்வாறேதான் இருந்து வருகின்றது. அதிகபட்சமாக ஜனங்கள் குழம்பி விடுவதில்லை, வழிநடத்துபவர்கள் அவர்களை குழப்பி விடுகிறார்கள். இப்பொழுது நீங்களோ, ஓ சோதரன் பிரணாமே என்று கூறலாம். நல்லது, இப்பொழுது ஒரு நிமிடம் இதை வேதபூர்வமாக நான் பார்த்தாக வேண்டும். அது வேதபூர்வமாக இல்லையெனில் அப்பொழுது அதில் எந்த பயனுமே இல்லை. அவர்களுடைய ஞான வார்த்தைகளினால், ஆவியில் ஏவப்படாத அவர்களுடைய வழிநடத்துதலினால், உலக பிரகாரமான வார்த்தைகளின் ஞானத்தினால் அறிவாளிகளான அவர்களில் சிலர் அதை செய்யக்கூடும். ஆனால் சாத்தானும் அவர்களை செய்யத்தக்கதான ஞானத்தை கொண்டிருப்பவர் என்பதையும் கூட நீங்கள் சிந்திக்கிறதில்லையா? அவன் இயேசு கிறிஸ்துவை அணுகி அவருக்கு ஒரு காரணத்தை அளித்து வேத வாக்கியங்களையும் அவருக்கு மேற்கோள் காட்டினான் அல்லவா? அப்படித்தானே அவன் அதை செய்தான். அதில் அவன் திறமை மிக்க அறிவாற்றல் கொண்டவன். ஆனால் இயேசு அவனிடத்தில் ஒருபோதும் தர்க்கம் செய்யவே இல்லை. அவரோ, அப்பாலே போ சாத்தானே, இவ்வண்ணமாக எழுதியிருக்கிறதே என்று கூறினார். ஆம், ஆவியில் ஏவப்பட்டிராத வழிநடத்தும் தன்மை. கோராகை கவனியுங்கள், தேவன் மோசையை செய்தியோடு அனுப்பின நாட்களில் கோராகும் தாத்தானும் யோசனை செய்து மோசையினிடத்தில் வந்து, இப்பொழுது ஒரு நிமிடம், நீயோ உன் மீது அளவுக்கு அதிகமான காரியங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். நீ கடற்கரையில் உள்ள ஒரே ஒரு கூடாங்கள் தான் என்றும், நீ ஒரு சேற்றில் உள்ள வாத்து மாத்திரமே என்றும் நினைத்துக் கொண்டிருக்கிறாய். பரிசுத்தம் உள்ள மற்ற ஜனங்களும் இருக்கிறார்கள் என்று நான் உனக்கு தெரியப்படுத்துவேன் என்று கூறினார்கள். அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் அல்ல என்று மோசே கூறவே இல்லை. ஆனால் அவன் ஒரு கட்டளையை உடையவராய் இருந்து அதை செய்ய வேண்டியவராய் இருந்தார். ஆகவே அவர்கள் ஒரு குழுவை அழைத்துக் கொண்டு மோசேக்கு எதிராக வந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே தேவரோ அவனிடத்தில், போய் அந்த வாசலில் நில் என்று கூறினார். அந்த மனிதர்கள் தங்களுடைய கரத்தில் தூபகலசத்தை வைத்திருந்தனர். அந்த தூபகலசம் என்ன செய்திருக்கும் என்று நீங்கள் அறிவீர்கள். தேவன் பூமியை பிளந்து அவர்களை விழுங்கி போட்டார். அந்த தூபகலசத்தினுள் பலிபீடத்திலிருந்து எடுத்த நெருப்பு இருந்தது. நெருப்பு நிறைந்திருந்த தூபகலசத்தை அவர்கள் கையில் வைத்திருந்தாலும் மிகவும் அடிப்படையாக அமைந்திருந்த அந்த செய்தியை அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ள தவறி போயினர். தேவனோ, மோசே, நான் இதை செய்வதற்கென்று உன்னை அனுப்புகிறேன், அவர்களை இங்கே அழைத்து வா என்று சொன்னார். பாருங்கள், அவர்கள் அதை அடையாளம் காண தவறினர். அந்த வேதாகம் பள்ளி தீர்க்கதரிசிகளுக்கு எப்படி எளியா வளைந்து கொடுக்காதவனாக வார்த்தையோடு நிற்பவனாக காணப்பட்டானோ, அதே விதமாகவே மோசேயும் அவர்களிடம் வளைந்து கொடுக்காதவனாக காணப்பட்டான். அந்த விதமாகத்தான் பெந்தெகோஸ்து ஜனங்களாகி நீங்களும் உலகத்தின் போக்கிலிருந்து உங்களை வேறுபிரித்துக் கொண்டு வார்த்தையுடன் சரியாக இருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் விட்டு வெளியே வந்த அதே காரியத்துக்குள் நீங்கள் சென்று மறைந்து போகாதீர்கள். நீங்கள் நெறி தவறி அடித்து செல்லப்படுகிறீர்கள். கல்வாரியில் இருந்து உங்கள் நங்கூரத்தை அறுத்து விடாதீர்கள். தேவனுடைய வார்த்தையை பற்றி பிடித்துக் கொண்டிருங்கள். ஏனெனில் இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், அதனோடு தரித்திருங்கள். இப்பொழுது தாத்தாரும் மற்றவர்களும் அவர்கள் அதாவது வேறொரு மனிதன் இருக்கக்கூடும் என்று எண்ணினார்கள். பாருங்கள், அது தேவனுடைய திட்டத்தில் தங்களுடைய கருத்துக்களை புகுத்த முனையும் மனித அறிவுத்திறனாகும். அது அருமையான ஒன்றுதான். தேவனுடைய வார்த்தைக்குள் தங்களுடைய கருத்துக்களை புகுத்த முனையும் மனித அறிவு திறமை. அது கிரியை செய்யாது, அதனால் கிரியை செய்ய முடியாது. அது ஒருபோதும் கிரியை செய்யவில்லை, அது ஒருபோதும் கிரியை செய்யவே செய்யாது. இப்பொழுது இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் இங்கே நின்று கொண்டு, என்னில் பாவம் உண்டென்று உங்களை எவன் என்னை குற்றம் சாட்ட முடியும்? நான் செய்வேன் என்று வேதம் என்னை குறித்து சொல்லியிருக்கிறபடியே நான் செய்யவில்லை என்று உங்களை யாரால் காண்பிக்க முடியும்? நான் தான் மேசியா என்று உரிமை கோருகிறேன். என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாவிட்டால் என்னை நீங்கள் விசுவாசிக்க வேண்டாம். ஆனால் நான் இந்த கிரியைகளை செய்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க முடியாவிட்டாலும் நான் செய்கிற கிரியைகளை விசுவாசியுங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கின்றன என்றார். சரியாக, அவர்களால் அவற்றை விசுவாசிக்க முடியவில்லை. அவர்களுடைய சொந்த வழிகளின்படியே அவர் கிரியை செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். இதை செய்ய முனைந்து தவறி போகும்படியாக அவர்கள் எண்ணவே இல்லை. மனிதன் அவ்வாறு செய்தாக வேண்டும் என்று எண்ணுவதில்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். அங்கே புறம்பே உள்ள அந்த பெரிய ஸ்தாபன சபைகளில் அருமையான மக்களை நான் கண்டிருக்கிறேன். அருமையான மக்கள் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒரு வழக்கறிஞர் இங்கு ஒலிபரப்பப்படுகின்ற வானொலியில் இவ்வாறு கூறினதை நான் இங்கு வந்து கொண்டிருக்கும் போது கேட்டேன். அதாவது, அவர் ஊழியக்காரர்கள் பிரசங்கப்பீடத்தில் நின்று கொண்டு இப்படிப்பட்டதான வேலைகள் வருவதை பார்த்து உலகத்தின் பாவங்களை குறித்து ரீதியான உளக்குதிப்பை எப்படி கிளப்பிவிடாது இருக்கிறார்கள் என்பது வினோதமான காரியமாக உள்ளது என்றார். ஒரு வழக்கறிஞர் எழும்பி அதை கூற வேண்டியதாக உள்ளது. எனவே எப்படி சபை மக்களால் உலகத்திற்கு சுவிசேஷத்தை எடுத்துச் செல்வதற்கான மிஷனரிமார்களின் திட்டத்திற்கு நிதி உதவி அளிக்காமல் எல்லா விதமான விலங்கியல் பூங்காக்களிலும் மற்ற பூங்காக்களிலும் தங்கள் பணத்தை எப்படி செலவு செய்ய முடிகின்றது? பட்டினியால் வாடு மிஷனரிமார்கள் தங்கள் கால்களில் காலணிகளே இல்லாமல் ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்காக நிற்கின்ற காரணத்தால் அவர்களை ஆதரிக்க எந்த ஸ்தாபனமும் இல்லை, அவர்களை ஆதரிக்க ஒன்றுமே இல்லை. அங்கிருக்கும் அவர்களை நீங்கள் ஏதோ ஒன்றை கொண்டு ஆதரிக்கின்றீர்கள். அப்படியானால் அவர்கள் எதை கொண்டவர்களாக இருப்பார்கள்? ஸ்தாபன கொள்கை கருத்துக்கள் கொண்ட ஒரு பெரிய கூட்டமாக இருப்பார்கள். ஒரு உண்மையான உத்தமமான அடையாளங்கள் பின்தொடர்கின்ற ஒரு ஊழியக்காரன் தங்களுக்கென சில காசுகள் செலுத்தி வைக்கும் ஏதோ ஒரு சலவை தொழில் செய்யும் ஒரு பெண்ணைத்தான் சார்ந்திருக்க வேண்டியதாக இருக்கும். கவனியுங்கள், அதுதான் காரியம். அவ்விதமாகவே நடந்து கொள்ள வேண்டும் என அவர்கள் எண்ணம் கொள்வதில்லை. நல்லது, ஆனால் அவர்களுக்கு என்ன ஆயிற்று? அவர்கள் குருடாய் இருக்கிறார்கள். இயேசுவும் அவனமாகவே கூறியிருக்கிறார். நினைவிருக்கட்டும், அதே காரியத்தை தான் இயேசு கூறியிருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆகவே அதே போன்றுதான் இன்றைக்கும் உள்ளது. இப்பொழுது கவனியுங்கள், அதிகமாக கடிந்து கொள்ளவில்லை என்று நான் நம்புகிறேன். ஆனால் நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்கிற வேளையும் நான் கடிந்து கொள்வதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். நான் முயற்சிப்பது என்னவெனில், நான் நேசிக்கிறேன். நான் சபையை குறித்து வைராக்கியம் கொண்டவராக இருக்கிறேன். அவர்கள் அநேகமாக அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையாகவோ அல்லது எதுவாக இருந்தாலும் அது என்னவென்பது எனக்கு தெரியாது. அது எனக்கு எந்த ஒரு வித்தியாசத்தையும் ஏற்படுத்துவதில்லை. அது தேவனுடைய சபையாகும், அதுதான். அது தேவனுடைய சபை என்று நான் விசுவாசிக்கிறேன். நல்லது, இப்பொழுது நாம் ஸ்தாபன தேவனுடைய சபையாகிறாமல் இருதயத்திலே கிறிஸ்தவர்களாக காணப்பட வேண்டும். நாம் அவ்வாறேதான் இருந்தாக வேண்டும். தேவனுடைய சபையானது சுவர்களுக்குள்ளே வாசமாயிருக்கின்றது, பெயரளவில் இன்னும் மற்றவைகளில் அல்ல. இப்பொழுது இன்றைக்கோ இது குறித்து அதிகமாக காணப்படுகிறது. அதாவது உறுப்பினர் அங்கத்தினராவதுதான் மக்கள் முக்கியமான ஒன்றாக கருதுகிறார்கள். இப்பொழுது பாப்டிஸ்டுகள் கொண்டுள்ள எழுப்புதலை பாருங்கள். ஓ, அவர்கள் ஏற்கனவே ஒன்றை கொண்டிருந்தார்கள். 1944 அவர்கள் ஒரு கொள்கை குரலை கொண்டிருந்தனர். அது 1944 பத்து லட்சத்துக்கு மேல் பிள்ளைகிராமின் செய்தி சென்று கொண்டிருக்கிறது. ஏன்? நிச்சயமாக அது மகத்தான ஒரு காரியத்தை செய்திருக்கிறது. மெத்தோடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள், பிரெஸ்பிடேரியன்கள், அது மகத்தான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் நாம் அதை கொண்டிருக்கிறோம். இயேசு பரிசேயர்களை பார்த்து, குருடர்களுக்கு வழிகாட்டுகிற குருடர்களே, ஒருவரை உங்கள் மார்க்கத்திற்குள் கொண்டு வர சமுத்திரங்களை சுற்றி சுற்றி வருகின்றீர்கள். பிறகு அவன் துவக்கத்தில் இருந்ததை காட்டிலும் இரண்டு மடங்கிற்கு மேலாக நரகத்தின் பிள்ளையாக ஆகிவிடுகிறான் என்று கூறினார். ஆகவே அதைத்தான் நாம் கொண்டிருக்கிறோம். நான் கெண்டக்கியில் உள்ள லூயிவில்லில் பில்லிகிரகாமின் காலை உணவு கூட்டத்தில் இருந்தபோது ஒரு கண்டிப்பு மிகுந்த சுவிசேஷகனான அவர் இதோ ஒரு உதாரணமாக கூறியது. அவரோ பவுல் ஒரு பட்டணத்திற்கு சென்று ஒருவனை மனம் திரும்ப செய்தான். பிறகு ஒரு வருடம் கழித்து அவன் திரும்பி வந்தபோது அந்த ஒருவனின் மூலமாக 30 கொண்டான் என்று கூறினார். மேலும் அவர், நானும் ஒரு பட்டணத்துக்கு சென்று 30,000 மனமாறுபடி செய்கிறேன். ஆனால் ஒரு வருடம் கழித்து திரும்பவும் வந்தால் அங்கே 30 கூட என்னால் காண முடியவில்லையே என்றார். அவர் அதற்கு காரணம் என்ன என்று கேட்டார். அந்த சுவிசேஷகனுடைய அணுகுமுறையை நான் பாராட்டினேன். அங்கு உட்கார்ந்திருந்த சுமார் 300 நேராக அவர் தன் கைவிரலை நீட்டி, சோம்பேறி பிரசங்கிகளாகிய உங்களால் தான் அப்படி ஆகின்றது. நீங்கள் உங்கள் அலுவலகங்களில் மேஜைக்கு மேல் கால்களை போட்டுக் கொண்டு உட்கார் உட்கார்ந்து தொலைபேசி மூலமாக ஒருவனை அழைத்து அவரை உங்கள் சபையில் சேர்த்துக் கொள்ளுமாறு கூறுகின்றீர்கள். நீங்கள் தான் அவரை போய் சந்தித்தாக வேண்டும் என்று கூறினார். நானும் அங்கு உட்கார்ந்து கொண்டு, ஓ தேவனே, உங்களுக்கு தெரியுமா, சுவிசேஷகர் பில்லி, நீர் ஒரு மகத்தான மனிதன், நானோ ஒன்றுபற்றவன், ஆனால் நான் உங்களை ஒன்று கேட்க வேண்டும் என்று எண்ணினேன். இதை கூறியிருக்கலாம் என்று நான் நினைத்தேன், ஆனால் நான் அந்த சகோதரனை மெச்சுகிறேன். அவர் தேவனுடைய ஊழியக்காரர் என்று நான் கருதுகிறேன். ஆனால் நான் அப்படியானால் பில்லி தன்னை பின்பற்றத்தக்கதாக பவுல் எப்படிப்பட்ட ஒரு பிரசங்கியை உடையவனாய் இருந்திருப்பான் என்று நான் கூற விரும்பினேன். என்ன சம்பவித்தது? அவன் தன் கையை தூக்கி ஒரு முடிவெடுக்க மாத்திரம் பவுல் விடவில்லை. அவனை பரிசுத்தாவியின் அபிஷேகத்திற்கு கொண்டு சென்று அவனுடைய ஆத்மாவை கொழுந்து விட்டு செய்தார். பிறகு அவனால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அதுதான் இன்றைக்கு நடைபெறும் காரியமாக இருக்கிறது. அது அங்கத்தினர் ஆகுதல் ஆகும். ஆம், அங்கத்தினர்கள், பெரிய அங்கத்தினர்கள், பெரிய ஞாயிறு பள்ளி வகுப்புகள், மனமாற செய்கிறவர்களுக்கும், மற்ற சபைகளில் இருந்து யாரையாவது சிலரை கொண்டு வருபவர்களுக்கும் பரிசுகள் வழங்குதல், யார் நிறைய பேர்களை கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்தல், உங்களுக்கு தெரியுமா, அது பரிசெய முறையாகும். அதன் பிறகு கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவர்களை நிஜிவிட்டோம் என்று அதை குறித்து மிக பெருமையாக பேசுவது. தேவனுடைய சபையை ஒரு போட்டியில் கொண்டு சென்று வைக்க வேண்டிய நிலைமைக்கு, போட்டி போட்டுக் கொண்டு ஆள் சேர்க்கும் நிலைமைக்கு நீங்கள் வந்துவிட்டால் கதவுகளை மூடிவிட்டு வீட்டுக்கு செல்ல வேண்டிய நேரம் இதுவேயாகும். தேவனுடைய சபையானது பூமியிலே தேவனுடைய ஜீவிக்கின்ற பொருளாக இருந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் ஒன்றாக இருக்கிறது. அது பிரபலமான ஒன்றாக இருக்காது என்பதை நான் அறிவேன். அது அவ்வாறு இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நாம் சரியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அதை குறித்து மிக பெருமையாக பேசுகிறார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அந்த பெரிய இரைச்சல்கள் தீர்க்கதரிசியாகிய எலியாவை பாதிப்படைய செய்யவில்லை. அவன் நெருப்பும் புகையும் செல்வதையும் இடியும் மின்னலையும் அவன் கேட்டான். ரத்தம், எண்ணெய் மற்ற எதுவும் அவனுக்கு ஒருபோதும் பாதிப்பை உண்டு பண்ணவில்லை. உங்களுக்கு தெரியுமா, அதிக சத்தத்தை உடைய ஏதோ ஒரு பெரிய காரியத்தை தான் அமெரிக்கா எப்பொழுதுமே எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் தேவரோ தீர்க்கதரிசியை கவருகின்ற ஒரு அமர்ந்த மெல்லிய சத்தமாக இருக்கின்றார். உங்களுக்கு தெரியுமா, ஒருமுறை ஒரு வாகனம் வெளியே உள்ள வயல்வெளிக்கு சென்றது. அது குலுங்கிக் கொண்டே சென்றதால் அதிக சத்தத்தை எழுப்பிக் கொண்டு வயலில் சென்றது. ஆனால் அது திரும்பவுமாக வந்தபோது அதே விதமாகத்தான் மேடு பள்ளங்களின் மேல் குலுங்கிக் கொண்டே வந்தது. ஆனால் ஒரு சிறு சத்தத்தை கூட அது உண்டு பண்ணவில்லை. ஏனெனில் அது நல்ல பொருட்கள் ஏற்றப்பட்டு நிரப்பப்பட்டிருந்தது. பாருங்கள், ஆம், ஆனால் நாம் நம்முடைய அனுபவத்தை ஒரு இரைச்சல் கூட்டத்தின் மேல் இளைப்பாற வைக்கிறோம். எப்படி நம்மால் அதை செய்ய முடியும்? அதை போன்ற காரியங்களை எப்படி நம்மால் செய்ய முடியும்? ஓஹோ, என்ன! எனவே பிறகு ஹாலிவுட்டின் கவர்ச்சியை உள்ளே கொண்டு வந்து மிகவும் இறுக்கமான ஆடைகள் அணிந்து கவர்ச்சியாக காணப்படுகின்ற பெண்களை பிரசங்க படத்தின் மேல் ஏற்றி ஆவியில் நடனமாடுதல், அது எப்படிப்பட்ட எந்த விதமான ஆவி என்று எனக்கு தெரியவில்லை. நான் இப்பொழுது குற்றம் காண்கிறவனாக இருக்க வேண்டும் என்று கருதவில்லை. நான் உங்களை நேசிக்கிறேன். அப்படி நேசிக்கவில்லை எனில் அதைவிட வேறொரு நோக்கத்தை நான் கொண்டிருப்பேன். ஆனால் தேவன் என்ன நியாயந்திருப்பார், புரிகிறதா? ஆனால் நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்களா? பாருங்கள், அங்குதான் பெதேகோஸ்தைகள் அடித்து செல்லப்படுகிறார்கள். அந்த மூலையில் உள்ள சகோதரன் கொண்டிருப்பதை காட்டிலும் நாம் அதிகமாக கொண்டிருக்கிறோம். ஓ, அசம்பிளிஸ் கொண்டிருப்பதை காட்டிலும் நாம் அதிக முடிவுகளாக இருக்கிறோம். ஏனெனில் நாம் ஒருத்துவக்காரர் அல்லது நாம் அந்த திருத்துவக்காரர் நாம் தான். ஓ, இது அது அல்லது வேறொன்று, எல்லாம் அவர்கள் கொண்டிருக்கிற வித்தியாசப்பட்ட வகைகளாகும். நீங்கள் பாருங்கள், ஓ சகோதரனே, அது தேவனுக்கு ஒரு பொருட்டல்ல. அவர் ஒரு தனிப்பட்ட நபரோடு ஈடுபடுகின்றார். அது உண்மையே. கவனியுங்கள், பெரிய சத்தங்கள், ஆனால் அவை அந்த தீர்க்கதரிசியின் கவனத்தை ஈர்க்கவில்லை. அந்த தீர்க்கதரிசி அந்த பெரிய சத்தங்களை குறித்து அக்கறை கொள்ளவில்லை. ஆனால் அவன் அந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்டபோது அது வார்த்தை என்று அவன் அறிந்திருந்தான். ஆகவே தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே நடந்து வந்தான். உங்களுக்கு தெரியுமா, சூரியனானது ஒரு சிறு சத்தம் கூட இல்லாமல் 15 நிமிடங்களில் அதிகமான தண்ணீரை ஈர்த்து எடுக்கும் தன்மை கொண்டதாக உள்ளது. மற்ற எல்லாவற்றை காட்டிலும் சூரியனானது 1,000,000 பீப்பாயில் அளவு தண்ணீரை ஈர்த்து எடுக்கும் போது இருப்பதை காட்டிலும் ஒரு கால அளவு தண்ணீரை எடுக்க நாம் அதிக சத்தத்தை உண்டு பண்ணுகிறோம். அது உண்மை. ஏதோ பெரிதான ஒன்றையும் ஓஹோ குரா என்கிற ஆதரவான ஆரவார மகிழ்ச்சி குரல்களையும் இன்னும் அதிகமான ஆரவார பேரொழிகளையும் உடைய ஒன்றை நாம் எப்பொழுதுமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை எடுக்க வேண்டும் என்கிற நிலை வரும்போது அப்பொழுது காரியமானது வருகின்றதாக உள்ளது. புரிகிறதா? அவர்களோ வந்து இவ்வாறு கூறுவார்கள், நல்லது, தேவருக்கு ஸ்தோத்திரம், நான் உனக்கு கூறுகிறேன் என்றெல்லாம். அண்மையில் இங்கே ஒரு மனிதனை சந்தித்தேன். இது புனிதத்துவத்தை பாழாக்குகிற ஒன்றாக இருக்கும் என்றால் தயவு கூர்ந்து என்னை மன்னித்து விடுங்கள். நான் ஒரு கூடார கூட்டத்தில் இருந்தேன். ஒரு பெந்தேகோஸ்தே ஊழியக்காரர் தன்னுடைய மனைவியை இசைப்பேழை என்ற இசைக்கருவியை இசைப்பதற்காக அழைத்து வந்திருந்தார். அவர் தன் மனைவியை எனக்கு அறிமுகப்படுத்தும் போது உண்மையாகவே சொல்லுகிறேன், நான் அநேகமாக மயக்கமடைந்து விட்டேன். அந்த ஸ்திரீயோ முடியை குட்டையாக கத்தரித்திருந்தாள். அது சுருள் சுருளாக்கப்பட்டிருந்தது. மிகப்பெரிய மகத்தான காதணிகளை அவள் அணிந்திருந்தாள். அவள் உதறுகளிலோ போதுமான அளவிற்கு சாயம் அல்லது வேறெனவோ பூசப்பட்டிருந்தது. கை நகங்களும் வர்ணம் தீட்டப்பட்டிருந்தன. பெரிய விலங்கி நீளமான நகத்தைப் போல பயங்கரமாய் காட்சியளித்தன. அவள் பாலுணர்ச்சியை தூண்டும் விதத்தில் கவர்ச்சியாக காணப்பட்டாள். சிறிய துணியினை அணிந்து கொண்டு உட்காரும் போது தன் கால் முட்டிகளை மறைக்க முடியாதாயிருந்தது. நான் ஒரு கனப்பொழுது அங்கே நின்று விட்டேன். பிறகு நான், சகோதரனே, நான் ஏதாவது ஒன்றை கூறுவேனேயானால் உமக்கு வருத்தத்தை உண்டாக்குமா என்று கேட்டேன். அதற்கு அவரோ, நிச்சயமாக இல்லை என்றார். அருமையான மனிதன், அவளும் ஒரு அருமையான ஸ்திரீயாக காணப்பட்டாள். அப்பொழுது நானோ, உங்களுடைய மனைவி ஒரு பரிசுத்த பாட்டி என்று நீர் கூறுகின்றீரா என்று கேட்டேன். அதற்கு அவரோ ஆம் என்றார். அப்பொழுது நான் கூறும் கருத்துக்காக பொறுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் அவள் எனக்கு பரிசுத்தம் இல்லாதவளாக காணப்படுகிறாள் என்றேன். மேலும் நான் உங்களுக்கு தெரியுமா, அதை போன்ற ஏதோ ஒன்றாக உள்ளது என்றேன். நான் அவ்வாறு கூறின போதோ அவரோ, நீர் என்ன கூற முற்படுகிறீர் சகோதரன் பிரணாம் என்று கேட்டார். ஓஹோ, மேலும் அவர், நீர் பழைய நடைமுறை பாணியை பின்பற்றுகிற கூட்டத்தை சார்ந்தவராய் இருக்கிறீர் என்று கூறினார். அதற்கு நானும், வேத வசன நடைமுறை பாணியை பின்பற்றுகிற பிரிவை சேர்ந்தவன் நான். அது உண்மை, வேத வசன நடைமுறை பாணியை பின்பற்றுகிற கூட்டம் பிரிவு என்று நான் கூறினேன். ஒரு பரிசுத்தமான அவ்வாறு நடந்து கொள்ள மாட்டான் என்று நான் நினைக்கிறேன். வேதாகமும் அதை அவனமாய் கடிந்து கொள்ளும் போது என்னால் அதை செய்ய முடியாது. புரிகிறதா? சரி, ஒவ்வொரு சமயமும் நான் கேள்விப்படுகின்ற காரியம், அவர்கள் 40 தீர்மானங்களை எடுத்தார்கள், 44 தீர்மானங்கள் எடுத்தார்கள், 300 தீர்மானங்களை நாங்கள் எடுத்தோம் என்பதையாகும். நல்லது, அதுதான் அறிக்கை. அறிக்கைகள் என்பது கற்களாகும். அது சரி. ஏனெனில் பேதுரு தன்னுடைய அறிக்கையின் பேரில் கல் சிறிய பாறை என்று அழைக்கப்பட்டான். பேதுரு அவனுடைய அறிக்கை. இப்பொழுது கற்கள் என்பது சரியே, ஆனால் வார்த்தை என்னும் கூர்மையான ஆயுதத்தை கொண்டு அவைகளை செதுக்கி அவைகளை தேவனுடைய குமாரர்களாக ஆக்கும் ஒரு உண்மையான கல் கொற்ற நிலையனில் அந்த கல்லினால் ஒரு கட்டடத்திற்கு என்ன மதிப்பு அல்லது என்ன பயன்? புரிகிறதா? ஒரு நல்ல அறிக்கை என்பது என்ன? அதன் காரணமாகத்தான் நீங்கள் திரும்பி வந்து பார்க்கும் பொழுது 30,000 பேரை கூட காண முடிவதில்லை. நீங்கள் குழுதியிலிருந்து கற்களை எங்கே வெளியே உருட்டி விடுகிறீர்கள். ஆகவே அவை இன்னும் ஆலயத்திற்கு ஏற்றதாக அமைந்திருக்கவில்லை. அவைகள் செதுக்கப்பட்டாக வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றவாறு அழைக்கப்பட்டு அங்கே பொருத்தப்பட்டு ஒன்றாக இணைக்கப்பட்டு அப்போஸ்தலருடைய உபதேசமாகிய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட வேண்டும். மூலைக்கல் இயேசு கிறிஸ்துவே ஆவார். ஆகவேதான் அவர், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் என்றார். அது உண்மை. நாம் ஒருவரை ஒருவர் இழிவாக கருதும் போது நாம் எல்லோரும் ஒரே சபையாக எப்படி இருக்க முடியும்? அவர், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும் பொழுது நீங்கள் என்பதை சீஷர்கள் என்று எல்லா மனிதர்களும் அறிந்து கொள்வார்கள் என்று கூறினார். நாம் கொள்கை மாற்றம் செய்து கொண்டு வேறு பிரிந்து ஸ்தாபன வேறுபாடுகளால், அதாவது நான் அதை மக்கள் மீது போடவில்லை, அதை நான் ஸ்தாபனத்தின் மீது சுமத்துகிறேன். அது சரி, மக்களால் அது நேரிடுவதில்லை. புரிகிறதா? ஓ, அது மிகவும் கேடானது. அவர்களை கட்டிடத்தின் பிள்ளைகளாக செதுக்கி வடிவமைக்க தேவனுடைய வார்த்தையாகிய கூர்மையான ஆயுதத்தை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். ஓ என்னே தேவரே, மல்கியா 4 துரிதப்படும். இந்த கடைசி நாட்களில் செய்தியை எங்களுக்கு தாரும், யாரையாவது எங்களுக்கு தாரும், இந்த பெந்தேகோஸ்தே சபையை காக்க ஏதாவது ஒன்றை அனுப்பும் என்பதே என்னுடைய ஜெபமாயிருக்கிறது. இந்த கடைசி நாளுக்கென எந்த விதமான ஒரு செய்தியாளனை தேவன் நமக்கு அனுப்புவார்? அந்த சமயம் வருவதற்காக காத்துக் கொண்டிருக்கும் உங்கள் சகோதரனாக, உடன் ஊழியக்காரனாக நானே உங்களுக்கு கூறுகிறேன். என்னுடைய சகோதரனே, சகோதரியே, முந்தைய காலங்களில் வந்த செய்தியாளனை போலவே இவனும் அதே விதமாக இருப்பான். அதே விதமாகவே அவன் சபையை வார்த்தைக்கு திரும்ப கொண்டு வருவான். தேவனே, இது இங்கு நடந்துருவதற்கு முன்னர் அதற்கான அஸ்திபாரத்தை நாங்கள் போடட்டும். அவன் வருவதற்கு முன்னர் ஒரு அஸ்திபாரத்தை அமைத்து செதுக்கப்பட்ட கற்களாக தேவன் அவனை அனுப்பும் போது நாங்கள் அவனோடு தோளோடு தோள் கொடுத்திருக்க தயாராயிருக்கும்படி செய்யும். ஏனெனில் அதை செய்வதாக அவர் வாக்களித்துள்ளார். இப்பொழுது எனக்கு தெரியும், அது திரும்பமாக வருகிறதை நான் உணர்கிறேன். நான் ஒரு சிறிய வரத்தைக் கொண்டு ஆவியை பகுத்தறிய முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இப்பொழுதோ நான் மல்கியா 4 என்று கூறின போது நீங்களும் அதை குறித்து மனக்கசப்பு கொள்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை கூறட்டும். நீங்கள் கூறினீர்கள், இயேசு நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் உரைக்கப்பட்ட எலியா இவன் தான் என்றார். ஆனால் பரிசுத்த மத்தேயு 11:6 அவர் என்ன கூறினார் பார்த்தீர்களேயானால், நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் உரைக்கப்பட்டவன் இவன் தான், நான் என் தூதனை எனக்கு முன்பாக அனுப்புவேன் என்று கூறினார். அது மல்கியா 3 ஆகும், மல்கியா 4 அல்ல. ஏனென்றால் மல்கியா 4 அவர், இந்த நாள் வருவதற்கு முன்னர் பூமியானது எரிக்கப்படும், ஜனங்கள் அதன் மேல் நடந்து துரும்பை போல சுட்டரிக்கப்படுவார்கள் என்று கூறினார். அது சரி. நமக்கு முன்பாக வரப்போகின்ற செய்தியாளன் தூதனை குறித்து அவர் அப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். அது எலிசா ஆகும். எலியாவின் சாலையை குறித்தும் மற்றவைகளை குறித்தும் இங்கு காணப்படுகின்ற காரியங்களில் நான் நம்பிக்கை கொள்வதில்லை. உண்மையான காரியம் ஒன்று வருவதற்கு முன்னர் அதை சீர்குலைக்க லட்சகமாகவே அதை போன்ற போலியானவைகள் வந்தாக வேண்டும். ஆனால் இதை நான் உங்களுக்கு கூறட்டும், இந்த பெந்தேகோஸ்தே காலத்தின் முடிவில் ஒரு செய்தியாளர் எழும்புவான், அந்த காரியங்களை முடிவுக்கு கொண்டு வருவான். அது ஒரு மனிதனாயிருக்கும், ஒரு குழு அல்ல, ஒரு ஸ்தாபனம் அல்ல, ஆனால் ஒரு மனிதன். அது எப்பொழுதும் அவ்வாறேதான் இருந்தது. ஆகவே தேவன் தமது திட்டத்தை மாற்ற முடியாது, அவர் நித்தியமான தேவனாயிருக்கிறார். நினைவில் கொள்ளுங்கள், அப்படியானால் அந்த செய்தியாளன் யோவான் மல்கியா 4 சேர்ந்த செய்தியாளனாய் இருந்தால் அப்படியானால் வேத வாக்கியங்கள் தவறி போய்விடும். ஏனெனில் அது கூறினது, அதாவது பூமியானது துன்மை போல சுத்தரிக்கப்படும், துன்மார்க்கரின் சாம்பலின் மீது நீதிமான்கள் நடப்பார்கள். ஆகையால் அதை விசுவாசித்து அது அவ்வாறு இல்லையா என்று பாருங்கள். புரிகிறதா? ஆனால் இயேசு ஒருபோதும் அதை கூறவில்லை. அவர் மல்கியா 3 குறிப்பிட்டு கூறினார், எனக்கு வழியை ஆயத்தம் பண்ணத்தக்கதான என் தூதனை எனக்கு முன்பாக அனுப்புவேன், அது முற்றிலும் சரியாகும். இப்பொழுது ஆனால் இந்த மற்றொருவன் பிள்ளைகளுடைய விசுவாசத்தை பிதாக்களிடத்துக்கு திருப்ப வேண்டியவராய் இருக்கிறான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய விசுவாசத்தை மூல வேதமாகிய பிதாக்களுடைய விசுவாசத்துக்கு திருப்புவான். மோசே சரியாக அதைத்தான் செய்தான். இயேசுவும் சரியாக அதைத்தான் செய்தார். வேதத்தில் காணப்படுகின்ற ஒவ்வொரு செய்தியாளனும் சரியாக அதைத்தான் செய்தார்கள். அந்தந்த காலத்தின் முடிவிலே அவர்கள் செய்தியை திரும்ப கொண்டு வந்தனர். அந்தந்த நாட்களிலே சிறங்கள் தாவரங்களின் மூலமாகவும் மற்ற காரியங்களின் மூலமாகவும் அவை எல்லாவற்றையும் தாறுமாறாக்கி இருந்தன. அதே காரியத்தை தான் இன்றும் அவர்கள் செய்திருக்கின்றனர். ஆதலால் நாம் ஒரு செய்தியாளனை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேவனே அவனை அனுப்பும். நாம் அவனை ஏற்றுக்கொள்வோம் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? இல்லையா? அவர் ஒரு பித்துக்கொள்ளி மற்றும் மதபெரியனாக இருப்பார் நிச்சயமாக. ஆனால் தேவன் அவனை நிரூபிப்பார். அந்த உண்மையான விசுவாசி நித்திய ஜீவனுக்கு என்று முன்குறிக்கப்பட்டவர்கள் இயேசுவோ பிதாவானவர் என கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் என் பிதா எனக்கு கொடுத்த இரண்ட காலம் என்னிடத்தில் வரும் என்றார். சரி, இங்கிருக்கும் பேப்டிஸ்ட் போதகமாகிய நித்திய பாதுகாப்பு என்பதில் நான் விசுவாசம் கொள்வதில்லை. ஒரு வகையில் நான் அதை நம்புகிறேன். ஆனால் நீங்கள் சபையில் இருக்கும் வரை நீங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் நீங்கள் வெளியே, அதாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் கீழ் இருந்து நீங்கள் வெளியே செல்வீர்களேயானால் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும். நான் இந்த கட்டடத்தின் உள்ளே இருக்கும் வரைக்கும் மழை நிலத்திலிருந்து எனக்கு பாதுகாப்பு உண்டு. ஆகையால் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டோம் என்று கூறி பின்னர் எப்படி நீங்கள் தேவனுடைய வார்த்தையை மறுதளிக்க முடியும்? விசுவாசித்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டோம் என்று நீங்கள் கூறி பிறகு வார்த்தையானது உண்மை என்பதை மறுதளிக்கின்றீர்கள். வேதாகமத்தை எழுதியது பரிசுத்த ஆவியானவராய் இருக்கையில் எப்படி மறுதளிக்கும் அந்த ஆவி பரிசுத்த ஆவியாய் இருக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சொந்த வார்த்தையை மறுதளித்து நான் தவறாய் இருந்தேன், நீ சரியாய் இருக்கிறாய் என்று கூற முடியுமா? இல்லை, அது தேவனல்ல. இல்லையா? கருக்குள்ள பட்டயம், கர்த்தாவே ஒரு மகத்தான செய்தியை எங்களுக்கு அனுப்பும். அதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியானால் பின்னர் அவர் அந்த கற்களை நிறைத்து அந்த கட்டடத்திற்காக அவர்களை செதுக்கி எடுக்க வரும்போது என்ன சம்பவிக்கும்? அவர்களை அநேகர் வார்த்தை பரிசோதனையில் நிற்க மாட்டார்கள். தேவனுடைய வார்த்தையை நேசிப்பதை காட்டிலும் தங்கள் ஸ்தாபனங்களைத்தான் அவர்கள் நேசிப்பார்கள். அந்த வார்த்தை அந்த மனிதனால் ரூபகாரப்படுத்தப்பட்டாலும் அவ்வாறு ஸ்தாபனத்தையே நேசிப்பார்கள். அவர் கர்த்தருடைய நாமத்தில் வருகின்ற ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பான். அவன் பூமியில் வருகிற ஒருவனாக இருப்பான். நான் அதை விசுவாசிக்கிறேன். ஓ, எல்லோருமே அது ஒரு கூட்ட ஜனங்களாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். அது ஒரு கூட்ட மக்களாக இருக்கும் என்று வேதத்தில் எங்குள்ளது என்று யாராவது என்னிடத்தில் காட்ட விரும்புகிறேன். தேவன் தம்முடைய சொந்த வார்த்தையை மீறுவாரா? அவரால் அதை செய்ய முடியாது. இல்லையா? அவர் அதை வாக்களித்தார். அது ஒரே ஒரு மனிதனாக இருக்கும். ஆகவே மற்றவர்கள் அவனுடன் இருப்பார்கள். உண்மையாகவே ஆயிரக்கணக்கில் எங்கும் உள்ள முழு சபை விசுவாசிகளும் அவனோடு இருப்பார்கள். நோவாவின் நாட்களில் இருந்தது போல அவர்களில் அநேகம் பேர்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். ஏனெனில் இயேசு நோவாவின் நாட்களில் நடந்தது போல என்று கூறினார். நீங்கள் அதை அறிவீர்களா? லோத்தின் நாட்களில் நடந்தது போல அவர்களை எண்ணுங்கள், அப்படியே நடக்கும். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தை ஒழிந்து போவதில்லை. நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று கூறுகிறதா? ஓ சகோதரனே, நாம் பட்டியலிட்டு பார்ப்பது மேலானதாயிருக்கும். நாம் நினைப்பதை காட்டிலும் உண்மையாகவே காலதாமதமாயிருக்கிறது. என்றோ ஒரு நாளில் நாம் விழித்துக் கொள்வோம், பிறகு ஏதோ ஒன்றை தவற விட்டு விட்டோம் என்று பார்ப்போம். எச்சரிக்கையாயிருங்கள். விழித்திருந்து ஜெபித்து ஆராய்ந்து தேடுங்கள். அது உங்களை கடந்து சென்று விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆகவே நினைவிருக்கட்டும், தேவனுடைய வார்த்தையானது பிரசங்கிக்கப்படும் போது தேவன் அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டவராய் இருந்து அதை ரூபகாரப்படுத்துவார். அங்கே அவர் என்ன கூறினார் என்பது உங்களுக்கு தெரியுமா? லோத்தின் நாட்களில் என்ன சம்பவித்தது? அவர் கூறினார், லோத்தின் நாட்களில் நடந்தது போல அக்கினி விடுவதற்கு முன்னர் மறுபடியும் என்ன சம்பவிக்கும்? எந்த விதமான ஒரு செய்தியை சபையானது பெறும்? இப்பொழுது சோதோம் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. மூன்று பிரிவுகளாக அவைகளை வைப்போம். அங்கே இருக்கின்ற சோதோமியர்கள், அங்கே லோத்தும் நாகரிக ஒழுங்குமுறையை சேர்ந்த சடங்காச்சாரமான சபையாகி அவருடைய குடும்பம், அங்கிருந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாம், அந்த எல்லா மூன்று வகையினரும் ஒரு செய்தியை வெவ்வேறு செய்தியாளர்கள் மூலமாக பெற்றுக் கொண்டனர். ஆம், தெரிந்து கொள்ளப்பட்ட சபைக்கு எப்படிப்பட்ட ஒன்று சென்றது என்பதை கவனித்து பாருங்கள். ஆபிரகாமுக்கு அவர் என்ன செய்தார்? இயேசு மனுஷகுமாரன் வரும்போது அப்படியே நடக்கும் என்று கூறினார். இப்பொழுது அதை நாம் மறுதளிக்க முடியாது. சரியாக இயேசு அதைத்தான் கூறினார். ஆகவே நிச்சயமாக அவ்விதமாகவே இருக்கும். இப்பொழுது இயேசு வந்து அந்த சோதனையை அவர் கொண்டு வந்த போது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று கூறினார். அந்த பரீட்சையில் அவர்களால் நிற்க முடிந்ததா? இல்லையே. வார்த்தை என்னும் சோதனையில் நிற்க முடியாத எல்லா அறிக்கைகளாகிய கற்கள் யாவும் கற்குவியலில் போடப்படும். அது வெடிப்புள்ளதாய் தண்ணீரினால் கீறல் ஏற்பட்டதாய் இருப்பதால் அது பரிசோதனையில் நிலைக்காது. ஓ மனிதனே, பிறகு அது ஓட்டை உடைசல் உள்ள கழிவு கற்குவியலில் போடப்படும். தேவன் எண்ணிக்கைகளுக்கு பதிலாக நற்பண்புகள் மிக்க குணாதிசயத்தையே எப்பொழுதும் தெரிந்து கொள்கிறார். நான் முடிக்கப் போகிறேன். இவ்வளவு நேரமாக உங்களை வைத்திருந்ததற்காக நான் வருந்துகிறேன். உங்களை காக்க வைக்க வேண்டும் என்பது எனது நோக்கம் அல்ல. ஒன்று அல்லது இரண்டு நிமிடங்களுக்கு இந்த கடைசியான காரியத்தை நான் கூறிவிடுகிறேன். பிறகு ஒரு நிமிடத்தில் நான் முடித்து செல்வேன். உங்களுக்கு உதவும்படியாகவே, நீங்கள் ஆராயத்தக்கதாகவே நான் சிலவற்றை கூறினேன் என்று நான் நம்புகிறேன். பாருங்கள், புரிகிறதா? தேவன் எப்பொழுதுமே குணாதிசயங்களையே கணக்கில் கொள்கிறார், அங்கத்தினர்களை அல்ல. ஆனால் இன்றைக்கோ நாம் எதிர்மாறாக செய்கின்றோம். நாம் குணாதிசயத்திற்கு பதிலாக அங்கத்தினர்களையும், நல்ல ஆடைகளை உடையவர்களையும், நன்றாக காணிக்கை கொடுப்பவர்களையும் நாம் கணக்கில் எடுத்துக் கொள்கிறோம். ஒரு குணாதிசயத்தை கண்டுபிடிக்கும் வரை எலியேசர் அரும்பாடுபட்டான். அது உண்மை. யாரை அவன் தெரிந்தெடுப்பான்? ஆகவே அவன் தேவனை உறுதியாக நம்பியிருந்தான். எதற்கு குணாதிசயம்? ஈசாக்கிற்கு குணாதிசயம், குணசாலி மனவாட்டி. அது சபைக்கு மாதிரியாய் உள்ளது. உங்களுக்கு அது தெரியும். அது ஆபிரகாமின் இயற்கையான மாம்ச பிரகாரமான வித்தாக இருந்தது. இதுவோ ஆபிரகாமின் ராஜரீக வித்தாக இருக்கிறது. நல்லது. அந்த செய்தியாளனாகிய எலியேசர் ஒரு மனவாட்டி, ஒரு குணசாலியை தேடி கண்டுபிடிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார் என்றால், அந்த மனிதன் கடைசி நாளுக்குரிய ஒரு செய்தியாளனாக வந்து கிறிஸ்துவிற்காக ஒரு மனவாட்டியை கண்டெடுக்க முயற்சித்துக் கொண்டிருப்பானால், ஒரு ஸ்தாபன அங்கத்தினருக்காக அவன் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டான். அவன் மனப்பூர்வமான சம்மதமுள்ள குணசாலியையே தேடுவான். கவனியுங்கள், முதலாவதாக நல்ல குணாதிசயம், பிறகு ஈசாக்கை சந்திக்கத்தக்கதாக அவளை ஆயத்தப்படுத்துவது. அவன் அந்த குணாதிசயத்தை கண்டெடுத்தவுடன் அதன் பின்னர் ஈசாக்கை குறித்து அவனுடைய செய்தியை கேட்கும்படியாக நிலைத்து நிற்கத்தக்கதாக அவளை ஆயத்தப்படுத்துதல். கடைசி நாளுக்குரிய சாயங்கால வெளிச்சத்துக்குரிய அந்த செய்தியாளன் அவன்தான். முதலாவதாக அந்த சபையை தேடி, செய்தியை அவர்கள் எங்கனம் விசுவாசிப்பார்கள் அதை தேடி கண்டுபிடிப்பான். நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? உங்களையும் உள்ளே வர அனுமதிக்கின்ற, உங்களுக்கு முன்பாக வாசக்கதவை மூடாதிருக்கின்ற அந்த சபை எங்கிருக்கின்றது என்று அவன் தேடுவான். ஆகவே நீங்கள் அங்கு செல்வீர்களேயானால் அப்பொழுது உங்களுடைய குணாதிசயத்தை கண்டெடுத்துக் கொள்வீர்கள். இப்பொழுது அவள் நிலைத்து நின்று மனவாட்டி எவ்வித முடித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுவதை கேட்பாளே ஆனால் அவள் ஆடை உடுத்திக் கொள்ளத்தான் வேண்டும். அசையாமல் நிலைத்து நில். ஒவ்வொரு வார்த்தையையும் கவனித்து கேட்டுக் கொண்டிருந்த அந்த சிறிய ரெபெக்காளை பாருங்கள். அவளுடைய சிறிய இதயமானது துடித்துக் கொண்டிருந்தது. அவன் அவளிடத்தில் கூறிக்கொண்டிருந்தான், இப்பொழுது நீ அரும்பாடுபட்டுள்ளாய், நான் எங்கே போவேன்? அந்த குணாதிசயத்தை கண்டெடுக்கும் வரை, நான் அந்த குணாதிசயத்தை, குணசாலியை கண்டெடுத்த பிறகு அவளை நிலைகொள்ள செய்து அவரை சென்று சந்திக்கத்தக்கதாக அவளை ஆயத்தம் செய்வேன். ஓ என்ன, என்ன ஒரு மகத்தான காரியம்! நமக்கோ அந்த கடிகாரத்தில் இன்னும் சிறிது நேரம் இருந்தால் நலமாயிருக்கும். அவளை ஆயத்தம் செய்து அவனை குறித்த தன்னுடைய செய்தியை கேட்கத்தக்கதாக அவளை நிலை கொண்டு நிற்கும்படி செய்தல். எலியேசர் தன்னை குறித்து பேசிக் கொண்டிருக்கவில்லை, ஆனால் தன்னை அனுப்பின நபரை குறித்தே அவன் பேசிக் கொண்டிருந்தான். அவரிடத்திலிருந்து அவன் அனுப்பப்பட்டிருந்தான் என்பதை நிரூபிக்கும்படியாக அவன் வெகுமதிகளை கொண்டிருந்தான். ஆமேன். இக்காரியங்களை கொண்டு அவளை உடுத்துவிக்க அவன் விரும்பினான். அவளை எப்படி அவன் ஆயத்தம் செய்தான் என்பது உங்களுக்கு தெரியும். அவளுடைய முகத்தை கழுவத்தக்கதாக அவளை கொண்டு செல்ல என்னால் முடியுமானால் நலமாயிருக்கும். பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா, நான் அதை குறித்து பேச தடை செய்யப்படுகிறதை நான் இப்பொழுது உணர்ந்தேன். அதனால் நான் பேசாமல் நிறுத்திக் கொள்வது மேலாகும். எப்படியாயினும் நான் போதுமான அளவிற்கு கூறியுள்ளேன். நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது கவனியுங்கள், அப்படியே நிலை கொண்டு நில்லுங்கள். கவனியுங்கள், கடைசி கால செய்தியாளர் அவனுடைய வேலையானது மணவாளருக்கு மணவாட்டியை, பரிசுத்தவான்களை ஆயத்தம் செய்வதாகும். அதுதான் அவனுடைய செய்தியாயிருக்கும். இப்பொழுது நீங்கள் இயற்கணிதத்தை பின்னால் கற்றுக்கொள்ளும்படி முதலில் மொழியின் முதல் எழுத்துக்களை கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? புறம்பே உள்ள இந்த முத்திரைகள் உடைக்கப்படும் போது மாத்திரமே அவைகள் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படும். அது உண்மை. முதலாவதாக ஏபிசியை கற்றுக்கொள்ளுங்கள். ஏபிசி என்றால் என்ன? எப்பொழுதும் விசுவாசியுங்கள் கிறிஸ்துவை என்பதாகும். உங்களுடைய கோட்பாடுகளை அல்ல, கிறிஸ்துவை. புரிகிறதா? அவர் என்ன கூறுகிறார் என்பதை விசுவாசிப்பது. யாரோ ஒருவர் என்ன கூறினார் என்பதை அல்ல. ஒரு மனிதன் உங்களிடம் வந்து, ஸ்திரீகளே, நீங்கள் உங்கள் முடியை கத்தரித்துக் கொள்வது சரியானதுதான் என்று கூறுவானையானால் அது முரண்பாடான காரியம் அல்லவா? அவன் பொய் சொல்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். வேதம் அது தவறு என்கிறது. அவன் வந்து, நான்கு அல்லது ஐந்து மனைவிகளை நீங்கள் உடையவளாக இருந்தாலும் நீங்கள் ஒரு உதவிக்காரராக இருக்கலாம் என்று கூறுவானையானால் அவன் பொய் சொல்கிறான். அது வார்த்தைக்கு முரண்பாடான ஒன்றாகும். புரிகிறதா? நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற மற்ற காரியங்களை அதை வார்த்தையுடன் பார்த்து, வார்த்தையோடு சரியா இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். சபையை வார்த்தைக்கு திரும்ப கொண்டு வாருங்கள். இப்பொழுது மல்கியா ராங்கில் உள்ள செய்தியாளன் என்ன செய்ய வேண்டியவனாக இருக்கிறான்? மூல விசுவாசத்தை, உயிர்த்தெழுதலின் விசுவாசத்தை திரும்ப கொண்டு வருதல். மரித்தோரிலிருந்து எழுந்த பிறகு இயேசுவை அவர்கள் கண்டனர். அவர்கள் மத்தியில் அவர் கிரியை நடப்பித்ததை அவர்கள் கண்டனர். சில வார்த்தைகள் மாத்திரமே பேசக்கூடிய மனிதராய் அவர்கள் இருந்தனர். அவர்கள் சென்று வார்த்தையை பிரசங்கித்தனர். ஓ, அவர்கள் நீண்ட நேரம் பிரசங்கித்தனர். பவுல் ஒரு சமயம் ஒரு இரவு முழுவதும் பிரசங்கம் செய்தார். பார்த்தீர்களா? ஒரு மனிதன் கட்டிடத்தின் மேலிருந்து கீழே விழுந்து மரித்து போய்விட்டான். அப்பொழுது பவுலோ அந்த மனிதனுடைய சரத்தின் மேல் படுத்துக் கொண்டான். அவனை மறுபடியும் உயிரடைய செய்தான். பாருங்கள், புரிகிறதா? பாருங்கள், தொடர்ந்து பிரசங்கித்துக் கொண்டே இருந்தான். இப்பொழுது கவனியுங்கள், PHLLQUST இன்னும் இன்றைக்கு நீங்கள் அழைத்துக் கொள்ளும் மற்ற படிப்புகளை உடைய மனிதனை விட அவர்கள் வித்தியாசமானவர்களாக இருந்தனர். என்ன அது? செய்தியாளனை சரியா கூறினால், செய்தியாளனை காட்டிலும் செய்தியானது அவிசுவாசிகளிடத்திலிருந்து விசுவாசிகளை வேறுபிரிக்கிறது. சிலர் அதற்கு கீழ்ப்படிந்து அதனுடன் நடப்பார்கள், மற்றவர்களோ நடக்க மாட்டார்கள். லூத்தர்களில் சிலர், அதாவது கத்தோலிக்கர்களில் சிலர் லூத்தரின் வழியில் நடந்தனர், சிலர் நடக்கவில்லை. சில லூத்தரன்கள் மெத்தோடிஸ்டுகளின் வழியில் நடந்தனர், சிலரோ நடக்கவில்லை. சிலர் பெந்தேகஸ்தையுடன் நடப்பர், சிலர் நடப்பதில்லை. சிலர் சாயங்கால வெளிச்சத்துடன் நடப்பர், சிலர் நடவாதிருப்பார்கள். அது சாயங்கால வெளிச்சமா அல்லது இல்லையா என்று நீங்கள் எப்படி அறிந்து கொள்ள போகிறீர்கள்? அதை வார்த்தையோடு சோதித்து பாருங்கள். ஒரே ஒரு வார்த்தையில் அல்ல, ஒன்று சேர்க்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தையோடும் அது சரியா அல்லது தவறா என்று பாருங்கள். ஓ, அதனுள் என்ன இருக்கிறது? அப்படியானால் இந்த செய்தியானது தேவன் தாம் என்ன செய்ய போகின்றார் என்று கூறப்பட்டு அது தேவனால் நடப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கின்ற நிரூபணமாய் வார்த்தையோடு சரிவர பொருந்திருக்கிறது என்றால், முந்தைய தீர்க்கதரிசிகள் செய்த விதமாக மற்றைய காலங்களில் நிரூபிக்கப்பட்ட விதமாகவே வார்த்தையானது நிரூபிக்கப்படும். கவனியுங்கள், செய்தியானது, அதாவது கவனியுங்கள், செய்தியானது மக்களால் புறக்கணிக்கப்படும் போது செய்தியாளனும் முற்றிலுமாக தோல்வியுற்றவனாகவே காணப்படுவார். அவனுக்கு வேறே வாசல் கிடைக்காது, வேறு இடம் அவனுக்கு கிடைக்காது. நம்முடைய கர்த்தர் இருந்தது போலவே நினைவிருக்கட்டும். ஓ, அவர் ஒரு வாலிப தீர்க்கதரிசியாக வியாதியஸ்தரை சுகப்படுத்தின போது, ஓ என்ன, அவர் ஒரு மகத்தான நபர், ரவி எப்படி இருக்கிறீர்கள்? ஆனால் ஒரு நாள் அவர் அமர்ந்து அவர்களுக்கு சத்தியத்தை கூற ஆரம்பித்தார். சபை மக்களின் தயவு அவருக்கு கிடைத்தது. ஆயிரக்கணக்கானோர் அவர் பின் சென்றார்கள். 12 பேர்களுக்கு அப்பாற்பட்டு இன்னும் அவரை சுற்றி 70 ஊழியக்காரர்களை கொண்டவராக இருந்தார். ஆனால் ஒரு நாளில் அவர் அப்பத்தை, அதாவது இல்லை, தாம் தேவன் என்பதை நிரூபிக்கத்தக்கதாக அவர் அப்பங்களை பெருகும்படி செய்தார். ஏனெனில் வானத்திலிருந்து அப்பத்தை கொடிய செய்தவர் தேவனே ஆகும். ஆம், புரிகிறதா? அவர் அப்பங்களை பெருகும்படி செய்தார். ஆகவே அதன் பின்னர் அவர் தண்ணீரின் மீது நடந்தார், அற்புதங்களை செய்தார். இவர்தான் அவர் என்பதை நிரூபிக்கும்படியாக அவர் செய்த காரியங்களை இவர் செய்தார். ஆகவே அதன் பின்னர் அவைகளை எல்லாம் செய்த பின் அவர் அமர்ந்து ஜனங்களுக்கு கண்டிப்புடன் போதனை செய்ய ஆரம்பித்தார். ஜனங்களோ திரும்பி சென்று விட்டார்கள். அந்த 70 பேரும் யார் இதை கேட்பார்கள்? இது ஒரு கடினமான காரியம். நாங்கள் நினைத்த பெரிய காரியத்தை எல்லாம் நீர் கடிந்து கொண்டு கிடித்தருகின்றேன். இப்பொழுது இக்காரியங்கள் எல்லாம் கூறுவதற்கு நீர் யார் என்று கூறினார்கள். ஆகவே அவர்கள் கடந்து சென்று விட்டனர். நோவாவின் நாட்களில் இருந்தது போல, சோதோமின் நாட்களில் இருந்தது போல, அந்த தம்முடைய சிறு குடும்பிடம் இயேசு திரும்பி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். அப்பொழுது பேதுரு அந்த மகத்தான வார்த்தைகளை கூறினான். கர்த்தாவே, நாங்கள் எங்கே போவோம் என்று கேட்டான். தேவனே எங்களுக்கு உதவி செய்யும். கவனியுங்கள், செய்தியானது புறக்கணிக்கப்பட்டு செய்தியாளன் தோல்வியுற்ற நிலையில் காணப்படும் போது அப்பொழுதுதான் தேவன் காட்சியில் இடைபடுகிறார். அவருடைய செய்தி முற்று பெறுகிறது. நோவா இப்பொழுது முடித்துவிடுங்க. நோவா தன்னுடைய பேழையின் வாசலில் நின்று 120 வருடங்கள் அவர்கள் முடிவாக அவனை பரியாசம் செய்து நிந்திக்கும் வரை பிரசங்கம் செய்தார். நோவா பேழைக்குள், அதாவது எல்லாம் சரியாகிவிடும் என்று எண்ணி உள்ளே சென்று விட்டான். தேவனோ கதவை அடைத்து விட்டார். ஜனங்கள் சுற்றிலுமாக நின்று கொண்டு என்ன சம்பவிக்கப் போகிறது என்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள். 7 நாட்கள் அவன் உள்ளே இருந்து வேர்வு சிந்தினான். ஆனால் 7 நாளிலோ மழை வந்தது. மோசே அவன் எதில் இருந்தான்? கடமை என்னும் பாதையிலே ஜனங்களை வழிநடத்திக் கொண்டிருந்தான். சிவந்த சமுத்திரம் அவனுடைய பாதையில் குறுக்கிட்டது. தன் பாதையின் முடிவில் அவன் இருந்தான். பாதையின் முடிவில் அந்த பொழுதில்தான் தேவன் பலத்த கீழ்காற்றுடன் சமுத்திரத்தை பிரித்தார். தானியேல் தன்னுடைய செய்தியில் நிலையாக நின்று கொண்டு, நான் என்னை இந்த ராஜாவுடைய ராஜ்யத்தில் கரைபிடித்துக் கொள்ள மாட்டேன், தேவனுக்கு உண்மையானனாய் நின்று சரியாக தன்னுடைய பாதையின் முடிவில் நின்று கொண்டிருந்தான். அவனுடைய கடைசி வலை வந்துவிட்டது போன்றிருந்தது. சிங்க கபிக்குள் அவனை அவர்கள் தூக்கி போட்டார்கள். தேவனோ காட்சியில் வந்தார். ஒரு நாள் காலை பாபிலோனில், ஆமென், மேலே வானத்தை என்னால் காண முடிகிறது, ஒரு சிங்காசனத்தை என்னால் காண முடிகிறது, அதை சுற்றிலும் தூதர்கள் இருந்தார்கள். இங்கே பாபிலோனை நோக்கி பாருங்கள், ஒரு எரிகின்ற அக்னி சூளையை என்னால் காண முடிகிறது. அங்கே 3 பிள்ளைகள் நின்று கொண்டு, எங்களை விடுவிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார், புரிகிறதா? ஆனாலும் உன்னுடைய சொரூபத்தை நாங்கள் வணங்கப் போவதில்லை, ஏனெனில் அது வார்த்தைக்கு முரணாய் உள்ளது என்று கூறுவதை என்னால் காண முடிகிறது, புரிகிறதா? இங்குதான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அப்பொழுது ராஜாபோ, அப்படியானால் சரி, படிகளில் ஏறுங்கள், நீங்கள் சுட்டரிக்கப்பட போகின்றீர்கள் என்று கூறினார். அந்த திடகாத்திரமான மனிதனுடைய ஈட்டி மூலையில் இருந்து அவர்கள் இங்கே படிப்படியாக மேலேறி வர உஷ்ணமோ அதிகரித்துக் கொண்டே இருந்தது. சிங்காசனத்தின் பக்கத்திலே ஒரு தூதன் நிற்கிறதை என்னால் காண முடிகிறது. அவன் பட்டயத்தை பிடித்து அதை வெளியே உருவி எடுத்து, பிதாவே, கீழோக்கி அங்கே பாரும், அங்கே என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது, நான் கீழே செல்லட்டும், நான் காபிரியேல், நான் காட்சியை மாற்றிவிடுகிறேன் என்று கூறினான். உன்னுடைய பட்டயத்தை உரையிலே போடு, காபிரியேல், நானும் அதை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன் என்றார். மற்றொருவன் இங்கே வந்து, பிதாவே, நான் தண்ணீரினால் அழிக்கிறவன், ஜலப்பிரளயத்திற்கு முன்னர் மனிதன் பாவம் செய்து உம்முடைய ஜனங்களை துன்புறுத்தினேன், அதனால் நான் முழு உலகத்தையே ஒரு தண்ணீர் உலகமாக மாற்றிவிட்டேன், இந்த காலையில் பாபிலோனை உலக வரைபடத்திலிருந்தே அழித்து விடுகிறேன், நான் போகட்டும் என்றான். உன்னால் முடியும் என்பது எனக்கு தெரியும், நீ ஒரு உண்மையுள்ள தூதனாவாய், ஆனால் நான் உன்னை அனுப்ப முடியாது, இதுவோ என்னுடைய படியாகும், நானே செல்கின்றேன். இதோ நீர் அவர்களை கண்டீரா, இரவு முழுவதும் அவர்களை பார்த்துக் கொண்டிருந்தேன், அவர்களுடைய ஜபக்கூட்டத்தில் ஏறெடுத்த ஜபத்தை நான் கேட்டேன், என்னுடைய வார்த்தைக்காக அவர்கள் எடுத்திருக்கும் உறுதியான தீர்மானத்தை நான் கண்டேன், ஆகவே சரியான நேரத்தில் நான் அங்கு இருப்பேன். ஓ என்னே, அவர் எழுந்திருப்பதை என்னால் காண முடிகிறது, அவருடைய ராஜ வஸ்திரங்கள் அதை போல் அவரை சுற்றிலும் தொங்குகின்றது, அவரோ கீழ்காற்றே, வடக்கு தெற்கு மேற்கு காற்றுகளே, இங்கே வாருங்கள், அந்த இடியின் கீழ் வந்து ஏறி நில்லுங்கள், இந்த காலை வேளையில் உங்களை ரதமாக்கி உங்கள் மீது சவாரி செய்ய போகிறேன், நான் கீழே பாபிலோனுக்கு போகப் போகிறேன், நான் காட்சியை மாற்றப் போகிறேன் என்று கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது. ஓ சகோதரனே, அவர் சரியான நேரத்தில் அங்கிருந்தார், அவருடைய கண் அடைக்கலான் குருவின் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவர் என்னையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் அறிவேன், இன்றிரவு இன்னும் என்னை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார், என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார், அவர் உன்னையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார், நாம் நிற்போமா அல்லது நிற்க மாட்டோமா என்பதையும், என்ன தீர்மானங்களை நாம் எடுப்போம் என்பதையும், நாம் வார்த்தைக்கு உண்மையாய் நிற்போமா அல்லது அதை விட்டு புறம்பை சென்று விடுவோமா என்பதையும் அவர் கவனித்துள்ளார். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் காலதாமதமாகிவிட்டது. யாக்கோபு வீட்டுக்கு திரும்பிச் செல்ல ஏவப்பட்டு வீட்டுக்கு செல்லும் தன்னுடைய பாதையில் இருந்தபோது அவனுடைய சகோதரனை அவன் சந்திக்க வேண்டியவனாயிருந்தார். ஆனால் ஓ, ஒரு இரவு அவன் தேவனோடு போராடினான், தன்னுடைய சகோதரனை சந்திக்க பயந்தான், ஆனால் அடுத்த நாள் காலையிலோ அவன் ஒரு பயமற்ற நொண்டுகின்ற இளவரசனாக இருந்தான். அப்பொழுது ஏசாவோ அல்லது அவனுடைய சேனையோ, மற்ற எதுவுமே எனக்கு தேவையில்லை என்றான். தேவன் காட்சியில் இறங்கினார். பாருங்கள், ஒரு வினோதமான வழியில் அவர் கிரியை செய்கிறார். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று ரூபகாரப்படுத்தப்பட்ட பிறகு புறக்கணிக்கப்பட்டு, நான் என் பிதாவின் கிரியைகளை செய்யாமல் இருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டாம். அவர் அந்த நாளுக்குரிய வெளிச்சமாக இருந்தார், அவர் இன்னமும் வெளிச்சமாக இருக்கிறார், காட்சியில் வந்தார். ஆகவே அந்த மக்கள் அவர் அப்பம் மீன்கள் மற்றும் அப்பத்துண்டுகள் அளித்த வரையில் அவர்கள் அவரை பின்பற்றினார்கள். ஆனால் வார்த்தைக்குரிய சத்தியத்தை அவர்களுக்கு அவர் கூற ஆரம்பித்த போது அதுவோ அவர்களை வேறுபடுத்திவிட்டது. அவர்கள் தங்களுடைய சொந்த பாரம்பரியங்களை உடையவர்களாயிருந்து அதை பற்றிக் கொண்டனர். அது ஒரு முரணானதாக இருந்தது. ஆனாலும் அவர் வேத வாக்கியங்களுடன் சரியாக காணப்பட்டார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் குருடாக்கப்பட்ட உலகத்தினுடைய கண்கள் அதை காண முடியவில்லை. இப்பொழுது சரி, ஒவ்வொரு காலத்திலும், அதாவது நான் கூற முனைவது என்னவென்றால், ஒட்டுமொத்தமாக அவர்களால் முடியவே இல்லை. நடந்தது என்ன? அவர் தோல்வி அடைந்தது போன்று காணப்பட்டது. அந்த நேரத்திலேயே அவருடைய புகழானது அவரை விட்டு அகன்றது என்பதை நீங்கள் கவனியுங்கள். எப்பொழுது அவர்களுக்கு அவர் வார்த்தையை கூற ஆரம்பித்த போதே, அவர் சென்று சுகமளிக்கும் ஆராதனைகளையும் மற்ற கூட்டங்களையும் நடத்தின போது, ஓ ரவி, இங்கு வாருங்கள், ரவி, இங்கே வாருங்கள் என்று ஒவ்வொருவரும் அவரை அழைக்க விரும்பினார்கள். ஆனால் அவருடைய போதகமாறு ஆரம்பமான போது, ஓ, உங்களுடைய போதகங்கள் எங்களுடைய ஜனங்களை கலங்க செய்கிறது என்று கூறினார்கள். ஓ என்ன, ஓ ரபி, என்னுடைய சபையில் இன்பாகும் என்னால் வைத்திருக்க முடியாது, ஏனென்றால் நீர் எங்களுடைய ஜனங்களை குழப்புகின்றீர்கள். உம்முடைய போதகமானது நாங்கள் விசுவாசிக்கின்ற காரியத்திற்கு மிகவும் முரண்பாடாக இருக்கிறது. அது இன்னும் மாறவே இல்லை. பாருங்கள், மாறவே இல்லை. ஆம் ரவி, உண்மை இனிமேல் எங்கள் கூட்டத்திற்கு அழைக்க முடியாதே. அவர் யார் என்பதை வேதவாக்கியங்கள் நிரூபித்திருந்தும், ரூபகாரப்படுத்தப்பட்டவராய் அவர் இருந்தும் கூட இன்னும் அவர்களால் அதை விசுவாசிக்க முடியவில்லை. முடிவிலே சாத்தார் அவரை சிலுவையில் அறைந்து அவரை பிடித்து விட்டேன் என்று எண்ணிக்கொண்டான். அது வரையிலும் அவர் தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தார். முடிவாக அவருடைய காரியத்தை முடித்து விட்டதாக எண்ணிக்கொண்டு அவர்களோ அவரை கல்லறைக்குள்ளாக வைத்தனர். ஆனால் அந்த பொழுதில் தான் தேவன் காட்சியில் வந்தார். அவர் கல்லறையில் இருந்து வெளியே வந்தார். ஏன்? அதே விதமாகத்தான் பவுல், அதாவது அவன் எல்லோரும், அதாவது தேமா என்னை விட்டு போய்விட்டார், வார்த்தை நிமித்தமாக எல்லா மனிதருமே என்னை விட்டு போய்விட்டார்கள் என்றான். தேமா இரவு நடந்த கேளிக்கை விடுதிகளுக்கும் மற்ற காரியங்களுக்கும் சென்றிருப்பான் என்று நான் நம்பவில்லை. ஆனால் தேமா போய்விட மனதாயிருந்தான். தேமா ஒரு ஐஸ்வர்யமான மனிதனாயிருந்தான். அவன் புகழ்பெற்ற குழுவினரோடு செல்ல விரும்பினான். எனவே அவன் மற்ற எல்லோரும் சில இடத்திற்கே சென்று விட்டான். ஆகவேதான் பவுல் தேமா என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான் என்று கூறினான். ஏன்? அவனுடைய ஊழியமானது அவனுடைய தலைக்கல்லை நோக்கி, அவனுடைய முடிவை நோக்கி வந்து கொண்டிருந்தது. ஒரு இரத்த சாட்சியாக மறிக்க வேண்டும் என்பதே அவனுடைய வாஞ்சையாக இருந்தது. ஏனென்றால் அவன் ஸ்தேவானை கொன்றிருந்தான். அவனுடைய மரணத்துக்கு இவன் சாட்சியாயும் அதற்கு ஒப்புதலும் அளித்தவனுமாயிருந்தான். ஆகவே அவன் மறிக்க விரும்பினான். அகபு, அந்த பிரசித்தி பெற்ற தீர்க்கதரிசி, பவுலோடு நின்று அவன் எருசலேமிற்கு போகக்கூடாது என்று கூறின போது அவன் போகக்கூடாது என்பது எனக்கு தெரியும். ஆனால் நான் எருசலேமிற்குள் சென்று சங்கிலியால் கட்டப்பட்டவனாக இருக்க மாத்திரம் நான் விரும்பவில்லை. ஆனால் நான் சென்று கர்த்தராகிய இயேசுவிற்காக நான் மரிக்கவும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று கூறினான். அது என்னவாயிருந்தது? அவன் தன்னுடைய ஊழியத்தை முத்தரித்துக் கொண்டிருந்தான். ஓ ஜீவனுள்ள தேவனுடைய சபையே, நாம் இரவு முழுவதும் பேசிக் கொண்டே இருக்கலாம். நாம் எவ்வாறு நம்முடைய செய்தியை முத்திரிக்கப் போகிறோம்? அதை நாம் எவ்வாறு செய்யப் போகிறோம்? தேவனே, இந்த வார்த்தையை நாங்கள் எடுத்து தீரமுள்ளவர்களாக நிற்க உதவி செய்யும். வார்த்தையுடன் நான் மறிக்கட்டும், வார்த்தை கொண்டு ஜீவிக்கட்டும், வார்த்தையோடு மறிக்கட்டும், வெளிச்சத்தை பரவ செய்யும். ஏனென்றால் சாயங்கால நேரத்தில் வெளிச்சம் உண்டாகும். நண்பர்களே, நாம் அந்த மணி நேரத்தில் தான் உள்ளோம். நாம் நம்முடைய தலைகளை வணங்கையில் அதை நாம் விசுவாசிப்போமாக. முதலாவதாக, உங்களை இவ்வளவு நேரமாக காக்க வைத்ததற்காக நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். சரியாக 2 மணி நேரங்கள், 1 மணி நேரம் 45 நிமிடங்கள் என்று நான் நினைக்கிறேன். மன வருத்தம் ஏற்படுவதற்கு ஒன்றுமில்லை என்றே நான் நம்புகிறேன். நாம் புண்படுத்தப்படவில்லை. அதாவது புண்படுத்தும்படியான அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எங்கள் இருதயத்திலும் ஆத்மாவிலும் இருக்கும் என்றால், இங்கிருக்கும் ஊழியக்காரர்களாகிய நாங்கள் பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்ட இங்கிருக்கும் என் சகோதரர்கள் அந்த காரியங்களை மாத்திரமே கூறுவோம் என்றால் நாங்களே தவறானவர்களாக காணப்படுவோம். புரிகிறதா? நான் ரட்சிக்கப்பட்ட போது என்னுடைய பேப்டிஸ்ட் போதகரிடத்தில் நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டேன் என்றும், ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம், அதாவது கர்த்தருடைய தூதன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று இடத்தில் கூறினார் என்பதையும் அவரிடத்தில் கூறினேன். அதற்கு அவரோ, பில்லி, நீ மனக்கிளேசத்தினால் ஒரு பயங்கரமான தீக்கனவை கண்டிருப்பாய் என்று கூறினார். அப்பொழுது நானோ, டாக்டர் டேவிஸ், நான் ஒரு தூதனை கண்டேன் என்று கூறினேன். அதற்கு அவரோ, ஓ அர்த்தமற்றது, அது பிசாசினால் உண்டானது என்று கூறினார். பார்த்தீர்களா? ஓ என்னை, அது எப்படியா என்னை புண்படுத்தி விட்டது? மேலும் அவர், நீ ராஜாக்களுக்கும் ஆளுநர்களுக்கும் பிரசங்கிக்க போகிறாயா என்று கேட்டார். பாருங்கள், அப்பொழுது நானோ, அதைத்தான் கர்த்தருடைய தூதன் கூறினார் என்று கூறினேன். அதற்கு அவரோ, 7ஆம் வகுப்பு படிப்பு கொண்டா என்று கேட்டார். அப்பொழுது நான், அதைத்தான் அவர் கூறினார் என்று கூறினேன். அப்பொழுது அவரோ, யார் உனக்கு செவி கொடுப்பார்கள் என்று நினைக்கிறாய்? சிறந்த மருத்துவ ஆராய்ச்சி காரியங்கள் மற்ற எல்லாமும் இன்றைக்கு இருக்கின்ற வேளையில் நீ எப்படி சென்று தெய்வீக சுகமடித்தலை குறித்து பிரசங்கிக்க போகிறாய் என்று கேட்டார். அப்பொழுது நானோ, எத்தனை கோலியாத்துகள் அங்கு நின்றாலும் எனக்கு அது ஒரு பொருட்டல்ல என்று கூறினேன். மேலும் அவர்கள் உனக்கு செவிசாய்ப்பார்கள் என்று நீ நினைக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு நானோ, தேவனை அனுப்புகிறார் என்றால் எனக்கு செவி கொடுக்க யாராவது இருப்பார்கள் என்று கூறினேன். ஜனங்களாகிய உங்களை குறித்து அப்பொழுது எனக்கு தெரியவில்லை. நான் உங்களிடத்தில் வந்தபோது ஒரு கையுறையை கையிலே பொருத்துவது போன்றிருந்தது. நான் உங்களுடன் சரியாக பொருந்திவிட்டேன். நான் உங்களை நேசிக்கிறேன். நான் உங்களை நேசிக்கிறேன். என்னுடைய போதக சகோதரர்களை நான் நேசிக்கிறேன். இன்றிரவு நாம் இங்கே அமரத்தக்கதாகவும் இவ்விதமான ஒரு செய்தியை பிரசங்கிக்கத்தக்கதாகவும், இந்த சகோதரன் தனது சபையை திறந்து கொடுத்தது போல ஒரு பிரஸ்பிடேரியனோ மெத்தோடிஸ்டோ அல்லது லூத்தரன்களோ தங்களுடைய சபையை திறந்து கொடுப்பார்கள் என்று நினைக்கின்றீர்களா? இல்லையா, செய்யவே மாட்டார்கள். இந்த மனிதர்களோ சத்தியத்தை விசுவாசிக்கின்ற தீரமுள்ள மனிதர்கள். இப்பொழுது வார்த்தையோடு இவர்களோடு ஒருமித்து நின்று உலகத்தின் காரியங்களில் இருந்து விலகி நில்லுங்கள். பாருங்கள் சகோதரிகளே, உங்கள் தலைமுடியை வளரவிடுங்கள். நல்ல மற்றும் ஒழுங்கான உங்களுடைய ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அவமானம், உங்கள் முகத்தில் உள்ள அந்த சாயத்தை எடுத்து போடுங்கள். புரிகிறதா? சாயத்தினாலும் உங்கள் முடியை கத்தரிப்பதன் மூலம் உங்களை அழகுபடுத்துவதை காட்டிலும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கான அதிகமான வேத வாக்கியங்கள் உங்களுக்கு உள்ளது. அது உண்மை. அதை செய்யாதீர்கள், அதை செய்யாதீர்கள். ஒரு ஸ்திரீ அதை செய்வது ஒரு கனவீனமான காரியம் என்று வேதம் உரைத்துள்ளது. தலைமுடியே அவளுடைய மகிமையாய் உள்ளது. இப்பொழுது நீங்களோ, அது ஒரு சிறு காரியம் தானே என்று கூறலாம். சரிதான். ஆனால் சிறு காரியங்களை வழியிலிருந்து அகற்றிவிட்டு பிறகு பெரிய காரியங்களை குறித்து நாம் பேசலாம். நாம் சரியாக துவங்குவோமாக. இப்பொழுது சகோதரர்களே, ஓ என்னே, மனிதனுக்கு ஒரு காரியத்தை நான் கூறட்டும். திருவாளரே, என்னுடைய சகோதரனே, உன்னுடைய மனைவி அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய நீ அனுமதித்து பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்ட ஒருவன் என்று நீ கூறிக்கொள்வாயானால் உன்னை குறித்து நான் வெட்கமடைகிறேன். உனக்கோ அவமானம். உன்னுடைய மனைவி அவ்வாறு தெருவில் செல்ல அனுமதித்தால் உனக்கோ அவமானம். நீங்கள் இவ்விதமாக பால் உணர்ச்சியை தூண்டும் விதத்திலும் மற்ற காரியங்களைப் போலவும் நீங்கள் ஆடை அணிந்திருக்கிறீர்கள். மேலும் வேதம் கூறினதே, அதாவது இயேசு ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விசாரம் செய்தாயிற்று என்று கூறினார் என்பதை நீங்கள் அறியீர்களா? நீங்களோ இப்பொழுது என்னுடைய சகோதரனே, ஒரு நிமிடம் பொறுங்கள், நான் குற்றமற்றவள் என்று கூறலாம். என் சகோதரியே, நீ அப்படித்தான் என்று நானும் கூட நம்புகிறேன். உன்னுடைய இயற்கையான நடத்தையில் நீ குற்றமற்றவள் தான். ஆனால் நீ உன்னைத்தானே அவிதமாக காண்பித்து உன்னை அவிதமாக காண்பிக்கும் போது ஒரு பாவி உன் நோக்கி பார்ப்பானையானால் யார் குற்றவாளி? நீதான். ஏனென்றால் நீயே அவ்வாறு உன்னைத்தானே காண்பிக்கின்றாய். அதன் பின்னர் நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த பாவி விபச்சாரம் செய்த குற்றத்திற்கு பதில் கூறும் போது தன் இருதயத்தில் யாரோடு அவன் விபச்சாரம் செய்தான்? உன்னோடுதான். ஏன்? ஏனென்றால் நீ உன்னைத்தானே அவிதம் காண்பித்தாய். இப்பொழுது அது சத்தியமாய் உள்ளது. சகோதரியே, தயவு செய்து நீ அதை செய்ய மாட்டாயா? நீ செய்ய மாட்டாயா? இயேசுவின் நாமத்தில் உங்கள் சகோதரனாக நீங்கள் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்ளலாம் அல்லவா? சகோதரனே, அவிதமாக நீ உன் வீட்டை நடத்திக் கொண்டிருப்பது உனக்கு வெட்கக்கேடான ஒரு காரியமாகும். சரிபடுத்திக் கொள். நீ ஒரு மனிதனாய் இருப்பதால் உன்னை குறித்து மேம்பட்ட நம்பிக்கையை கொண்டுள்ளேன். புரிகிறதா? 2 அல்லது 3 மனைவிகளோடு வாழ்கின்ற உதவிக்காரர்களையும் அதை போன்ற மற்ற காரியங்களையும் ஜனங்களையும் உள்ளேவர் அனுமதிக்கின்ற போதவர்களே, ஊழியக்காரனே, உனக்கு வெட்கம் என்பதே இல்லையா? அந்த காரியங்களை குறித்து நீ வெட்கமடைவதில்லையா? புகைப்பிடிக்கின்ற, விபச்சாரத்தில் வாழ்கின்ற, மற்ற எல்லா காரியங்களையும் செய்கின்றவர்களை அங்கத்தினர்களாக சேர்த்துக் கொண்டு பிரசங்க மேடையிலிருந்து அதை குறித்து ஒன்றுமே கூறாமல் இருப்பது உனக்கு அவமானம் ஆயிற்று. சகோதரனே, உனக்காக நான்
ஜெபிக்கின்றேன்.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட பொறுத்திருந்த உங்களுடைய பொறுமைக்காக உங்களுக்கு நன்றி. இப்பொழுது நான் வியப்புறுகிறேன். அந்த சாயங்கால வெளிச்சமானது வந்திருக்கிறது. சாயங்கால வெளிச்சம் இங்கிருக்கிறது. வார்த்தைக்கு திரும்புங்கள். இப்பொழுது உங்கள் தலைகள் வணங்கியிருப்பதோடும் உங்களுடைய இருதயங்கள் வணங்கியிருப்பதோடும் இக்கேள்வியை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தையுடன் நான் சரியாக காணப்படுகிறேனா? அப்படி நான் இருக்கின்றேனா? பிரசங்க பீடத்திலிருந்து செய்யப்படுகின்ற என்னுடைய ஜெபமானது, ஓ தேவனே, உம்மை போன்று இல்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் என்னிடத்திலிருந்து தரித்து எடுத்து போடும். ஓ தேவனே, என்னிடத்திலிருந்து எடுத்து போட்டு விடும் என்பதையா? நாம் இங்கே பாதையின் முடிவிலே இருக்கிறோம். சரி, நீங்கள் உத்தமமாக உங்களுடைய கரங்களை உயர்த்தி, தேவனே, உம்மை போன்று இல்லாத காரியங்கள் எல்லாம் என்னிடத்திலிருந்து வெட்டி எடுத்தள்ளும். கர்த்தாவே, என்னை வணையும், என்னை உருவாக்கும் என்று நீங்கள் கூறுவீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்கே யாராவது சரியான நிலையில் இல்லாமல் ஒரு பாவியாய் இங்கிருந்து விலகி போயிருந்து கிறிஸ்துவை ரட்சகராக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லது பின்வாங்கி போனவர்களாய் அல்லது ஏதோ ஒன்றாய் இருந்து இன்றிரவு இங்கே திரும்பி வர வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் இங்கே பீடத்தின் அண்டையிலே வந்து நிற்க அழைக்கப்படுகின்றீர்கள். வியாதியஸ்தருக்கான என்னுடைய ஜெபங்களுக்கு தேவன் செவி கொடுப்பார் என்று நீங்கள் விசுவாசித்தால் அவர் எனக்கு செவி கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனவே நீங்களும் நானுமாக ஒன்று சேர்ந்து நம்முடைய விசுவாசத்தை தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னும் பலியின் மீது வைத்து ஜெபத்தை ஏறெடுப்போம். அப்பொழுது தேவன் அதை கேட்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஜெபத்திற்காக வந்து நிற்கும்படி வரவேற்கப்படுகின்றீர்கள். இப்பொழுது எங்கள் பரலோக பிதாவே, நீண்ட நேரமாக பேசப்பட்ட இந்த கோர்வையற்ற வார்த்தைகளையும் இந்த கூட்டத்தாரையும் உம்மிடத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். கர்த்தாவே, அநேகர் சோர்ந்து களைத்து போய் வீட்டிற்கு சென்றிருக்கின்ற வேளையில் ஒருவேளை சிலர் சற்று மனக்கசப்பும் அடைந்திருக்கலாம். கர்த்தாவே, கூட்டத்தில் யார் யார் முழுவதுமாக இருந்தார்கள் என்று என்னால் கூற முடியவில்லை. பிதாவே, அது உம்முடைய வார்த்தையாகும். என்னுடைய இருதயத்தை நீர் அறிந்திருக்கிறேன். அதை நான் செய்யாதிருந்தால் எனக்கு ஐயோ. கர்த்தாவே, அதை நான் செய்தாக வேண்டும். ஆகையால் வார்த்தையை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதலை உடையவர்கள் தெளிவாக புரிந்து கொள்வார்கள் என்றே நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். நீர் எவர்களை ஜீவனுக்கு என்று அழைத்திருக்கிறீரோ தங்கள் இருதயத்தை தேவனை நேசிக்கத்தக்கதாக கொண்டிருந்து உலகத்தில் உள்ளதை நேசிக்காமல் இருக்கிறவர்கள் நிச்சயமாகவே புரிந்து கொள்வார்கள். அவருடைய சபைக்கான இந்த காரியங்களுக்காக நான் மன்றாடுகிறேன். பிதாவே, அங்குள்ள கூடுதலான அந்த எல்லா காரியங்களையும் தரித்து எறிவதற்காகவே ஒரு விருது சதனத்திற்காக இங்குள்ள எல்லா கரங்களும் உயர்த்தப்பட்டுள்ளன. தேவனே, எங்கள் எல்லோருக்கும் உதவி செய்யும். கர்த்தாவே, சரியாக அவர்களுடனே நான் நிற்கிறேன். நான் அவர்களில் ஒருவனாயிருக்கிறேன். பாவமும் அவமானமும் என்னென்றைக்குமாய் அழிக்கப்படும் அந்த மகிழ்ச்சிக்குரிய ஆயிரம் வருட நாளின் வருகைக்காகவே நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். ஆகவே பிதாவே, நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கையில் இந்த காரியங்களுக்கு நாங்கள் உட்படுகிறோம். நாங்கள் தவறுகளுக்கு உட்பட்டிருக்கிறோம். நாங்கள் பாவத்திற்கு உட்பட்டவர்களாயிருக்கிறோம். அதே சமயத்தில் நாங்கள் அதை செய்ய வாஞ்சிக்காமல் இன்னும் நாங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறோம். வேதம் கூறுகின்றது போல கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. ஆனால் பிதாவே, வார்த்தையின் கடிந்து கொள்ளுதல் மற்றவர்களை பலமாக வெட்டுவது போன்று என்னையும் பலமாக வெட்டுகிறது. பிதாவே, அவர்கள் அதை அந்த விதமாகவே புரிந்து கொள்ள வேண்டும் என்றே நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றே நான் ஜெபிக்கிறேன். நான் முன்னமே ஜெபித்தது போல நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போவதை அறிந்தவராக கவனித்துக் கொண்டிருக்கிற கர்த்தாவே, தவறான ஒன்றை நான் கேட்க விரும்பவில்லை. சொற்களால் நிறைந்த ஏதோ ஒன்றை நான் கேட்க விரும்பவில்லை. ஏனென்றால் நாங்கள் உம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றிரவு நான் இங்கு வந்து பிரசங்கிக்கத்தக்கதாக தன்னுடைய கதவை திறந்த இந்த எங்களுடைய சிறிய சகோதரனை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் உம்மை வேண்டிக் கொள்கிறேன். நீர் அவருடைய சபையையும் அவருடைய அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தாவே நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய வரங்கள் தடையின்றி செயல்படவும் மற்ற ஒவ்வொரு காரியங்களும் இசைவாய் செல்லுகின்ற ஒரு ஸ்தலமாக, ஒரு கலங்கரை விளக்கமாக இது அமைவதாக. இங்கு அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் அவருடைய சபைகளையும் ஆசீர்வதியும். ஒரு அசைவு அல்லது முசுக்கொட்டை செடியின் ஓசையை போன்று தேவனுடைய ஆவியானது பீனிக்ஸை கடந்து சபைகளை ஐக்கியத்திற்கும் ஒரு மகத்தான எழுப்புதலுக்கும் கொண்டு வந்து, அதாவது ஊழியக்காரர்கள் பிரசங்கிக்க கூடாத அளவிற்கு தேவனுடைய மகிமைக்கென்று பரிசுத்தவான்கள் சீக்கிரமாய் மதியான பொழுதிலேயே கூடி வந்து அழுது ஜெபித்து செய்திகளையும் சாட்சிகளையும் கூறி ஒரு உண்மையான ஆவியின் பொழிவை அடைந்து முழு பட்டணமே கவர்ந்து இழுக்கப்பட்டு செவி கொடுப்பதாக அதை இப்பொழுதே அருளும். கர்த்தாவே, எங்கள் மத்தியில் உள்ள வியாதியஸ்தரை சுகப்படுத்தும். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினூடாக அவர்களுக்கு தெய்வீக விடுதலையை அருளும். இப்பொழுது நம்முடைய தலைகளை தாழ்த்திருக்கின்ற வேளையில் பீடத்தை சுற்றி நிற்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் யாராவது அங்கே இருப்பார்களானால், நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்திருக்கின்ற வேளையில் நாம் ஒரு சிறிய பாடலை, ஒரு நல்ல பழைய சுவிசேஷ பாடலை மௌனமாக வாய் திறவாமல் பாடப்போகிறோம். நாம் அதை வாய் திறவாமல் பாட விரும்புகிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படியாக இன்னும் ஆழமான அனுபவத்தை பெற்றுக் கொள்ள, அல்லது நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இன்னுமாக பரிசுத்தமாக்கப்படாமல் இருந்தால், அல்லது என்னவாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று எவரேனும் வாஞ்சை கொண்டிருந்தால் நாங்கள் ஜெபிப்போம். நான் அவரை நேசிக்கிறேன் என்ற இந்த சிறிய பாடலை வாய் திறவாமல் பாடுகையில் நாங்கள் ஜெபிப்பதற்கு சந்தோஷம் அடைவோம். நீங்கள் அவரை நேசிப்பீர்களேயானால் இப்பொழுது நாம் அவருடைய வார்த்தைக்கு கனத்தை செலுத்துவோமாக. நான் அவரை நேசிக்கிறேன், நான் அவரை நேசிக்கிறேன். முதலில் அவர் என்னை நேசித்ததால் சம்பாதித்தார் என்ற ரட்சிப்பை. கல்வாரி மரத்திலே அவர்கள் வந்து கொண்டிருக்கையில் ஒவ்வொருவரும் தங்களிடத்தில் இப்பொழுது இங்கே இருக்க நான் விரும்புகிறேன். சரி சகோதரியே, அவரை நேசிக்கிறேன், நான் அவரை நேசிக்கிறேன். முதலில் அவர் இப்பொழுது வர வேண்டும் என்று விரும்புகிற நீங்கள் பீடத்தை சுற்றிலும் வாருங்கள். சம்பாதித்தார் என்ற ரட்சிப்பை. கல்வாரியிலே குட்டை தலைமுடியினுடைய சகோதரிகளாகி நீங்கள் ஏன் இங்கு வந்து தேவனோடு பொருத்தனை செய்து கொள்ளக் கூடாதா? உங்களுக்கு ஆனதை வேதாகமத்திலிருந்து வாசித்து காண்பிக்க வேண்டுமா? சரி, நீங்கள் வந்து கர்த்தாவே, நான் எல்லா காரியங்களிலும் சரியாக இருக்க விரும்புகிறேன், நான் சரியாக துவங்க விரும்புகிறேன், நான் சரியான பாதையில் சென்று அங்கேயே தரித்திருக்க விரும்புகிறேன். ஆகவே கர்த்தாவே, இன்றிரவு நான் உம்மிடம் ஒரு பொருத்தனை செய்து கொள்ளப் போகிறேன், இப்பொழுதிலிருந்து சரியாக வளரப்போகிறது என்று கூற மாட்டீர்களா? ஒரு மனிதன் நீண்ட தலைமுடியை கொண்டவனாய் இருந்து ஒரு ஸ்திரியை போன்று காணப்படுவானேயானால் அது அவனுக்கு ஒரு வெட்கக்கேடான காரியம் என்று வேதம் உரைத்துள்ளது. தேவன் இரண்டு உடன்படிக்கைகளை, அதாவது ஆதாமுடன் ஒன்றையும் ஏவாளோடு ஒன்றையும் செய்தார். அவர்களை வித்தியாசமாக உடுத்து வித்தார். ஆக மொத்தம் அவர்கள் வித்தியாசப்பட்டவர்களே. அவர்கள் எப்பொழுதும் வித்தியாசமாகவே இருந்து வருகின்றனர். இரண்டு உடன்படிக்கைகள் வேதம் முழுவதிலுமே காணப்படுகின்றன. நான் எப்பொழுதாவது ஒரு இரவு இந்த இரண்டு உடன்படிக்கைகளை குறித்து பிரசங்கித்து அதில் உள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஓ என்ன, அது மகத்துவமானது. அது உங்கள் விவாகமும் விவாகரத்தும் போன்ற காரியங்களிலும் கூட உள்ளது. நீங்கள் அதை குறித்த சத்தியத்தை அறிவீர்களேயானால் முழு காரியத்தையுமே அது ஒரு முடிவிற்குள்ளாக கொண்டு வந்துவிடும். அது உண்மை. சரி, மீண்டும் இப்பொழுது நாம் இப்பொழுது நிச்சயமுடையவர்களாக இருப்போம். நீங்கள் வரமாட்டீர்களா? நான் அவரை நேசிக்கிறேன். உங்களுக்கு பரிசுத்த ஆவி தேவையா இருக்கிறதா? மேலே வந்து சுற்றிலும் நில்லுங்கள். முதலில் அவர் என்னை நேசித்ததால் நீங்கள் அவரோடு நெருங்கி நடக்க விரும்புகின்றீர்களா? வாருங்கள், ஒரு உறுதிமொழியை எடுத்து அதை கை கொண்டு அதன்படியே நடந்து கொள்ளுங்கள். அதை கை கொள்ளாவிட்டால் நீங்கள் ஒரு உறுதிமொழியை செய்வதில் எந்த ஒரு பயனுமே கிடையாது. நீங்கள் வந்து உங்களுடைய உறுதிமொழியை எடுத்துக் கொள்ளலாம். தேவன் அதை நிரப்ப வேண்டும். நீங்கள் உங்களுடைய உறுதிமொழியை கை கொள்ளுங்கள். இப்பொழுது என்னுடைய ஊழியக்கார சகோதரர்களே, நீங்கள் இப்பொழுது இங்கே கீழே சுற்றி நடந்து வந்து இங்கே நாம் ஜெபிக்கையில் இந்த வெளியேறப்பட்ட ஜனங்களுடன் நின்று ஒவ்வொருவரோடும் பேசி அவர்களுடைய தேவைகள் என்னவென்பதை நாம் இங்கிருக்கையிலேயே கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்ள போகிறேன். உங்களால் இயன்றவரை ஒவ்வொருவரும் பயபக்தியோடு இருங்கள். இப்பொழுது இந்த ஜெபமானது ஏறெடுக்கப்படும் வரையில் நீங்கள் மிகவும் பயபக்தியோடு இருங்கள். இப்பொழுது தேவன் உங்களை கனப்படுத்துவார். இப்பொழுது இங்கே ஜெபத்திற்காக சுற்றிலும் நின்றுள்ள இந்த மக்களின் பின்னால் வந்து இங்கு வந்து இப்பொழுது சுற்றி நீங்கள் நிற்கலாம். கல்வாரி மரத்திலே இப்பொழுது மறுபடியும் ஊழியக்காரர்கள் இரண்டு பக்கமும் சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அவரை நேசிக்கிறேன். நான் பல்வேறு ஸ்தாபனங்களின் ஊழியக்காரர்கள் எல்லோரும் இப்பொழுது ஒன்றாக வந்திருக்கின்றனர், அதாவது ரத்தத்தின் கீழே. அதையே நான் காண விரும்புகிறேன். முந்தி அவர் என்னை நேசித்ததா சம்பாதித்தார் என்ற ரட்சிப்பை. கல்வாரி மரத்திலே என்ன சகோதரர்களே, இப்போது நடந்து பாருங்கள். நீங்கள் நிற்கின்ற நபரின் அருகில் வந்து அவர் மேல் கைகளை வைத்து தேவனிடத்திலிருந்து அவர்களுக்கு தேவைப்படுவது என்ன என்பதை கேட்டறிந்து கொள்ளுங்கள். இது ஒரு அற்புதமான நேரம் தானே, உங்களுக்கு தெரியுமா? நான் இதை பார்க்கையில் இங்கே பாருங்கள், பல்வேறு சபைகளை சேர்ந்த ஊழியக்காரர்கள் ஒன்றாக சேர்ந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே கட்டில்களின் மேல் கிடத்தப்பட்டிருந்த சகோதரிகளோ எழுந்து விட்டார்கள், நடந்தே சென்று விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அதற்காக நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தில் அவர்கள் நிற்கிறார்கள். இப்பொழுது கூட்டத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உங்கள் தலைகளை தாழ்த்துங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் இதயத்திலே என்னிடம் பேசுவது போல தேவனிடத்தில் பேசுங்கள். அதாவது நீங்கள் ஏதாவது தவறு செய்து விட்டால் என்னிடத்தில் வந்து, சகோதரன் பிரணாம் அவர்களே, என்னை மன்னியுங்கள், நான் இதை செய்தேன், அதற்காக நீர் என்னை மன்னிப்பீரா, அதை நான் மறுபடியும் உமக்கு எதிராக செய்ய மாட்டேன் என்று நான் வாக்களிக்கிறேன், சகோதரன் பிரணாம் என்று கூற விரும்புவீர்கள். இப்பொழுது என்னுடைய பெயரை எடுத்துவிட்டு என்னுடைய பெயரில் இருந்து சற்று மாற்றி உங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அவ்வாறு ஜெபியுங்கள். ஆகவே உங்களுக்கு சுகமளித்தல் தேவைப்படுகிறது என்றால், சகோதரன் பிரணாம் அவர்களே, பாருங்கள், நான் நொறுங்குண்டிருக்கிறேன். இன்றிரவு ஆகாரம் சாப்பிட இடத்திலோ எதுவுமே இல்லை. ஆம், உங்களிடத்தில் $1 இருந்தால் அதை எனக்கு தருவீர் என்பதை நான் அறிவேன் என்று நீங்கள் கூற விரும்புவீர்கள். இப்பொழுது பாருங்கள், உம்மிடம் சுகமளிக்கும் வல்லமை இருக்குமானால் என்று நீங்கள் தேவனிடத்தில் கூற வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அதை உடையவராயிருக்கிறார். உங்களிடம் அது இருக்குமானால் என்று நீங்கள் என்னிடத்தில் கூற வேண்டியதாயிருக்கும். ஆனால் அவரிடத்தில் உம்மிடம் இருக்குமானால் என்று கேட்க தேவையில்லை. அவர் உடையவராயிருக்கிறார். நீங்கள் சகோதரன் பிரணாமே, எனக்கு $1 தருவீரா, சாப்பிட ஏதாவது எனக்கு தேவையா இருக்கின்றது என்று கூறுவீர்களேயானால், ஏன், நிச்சயமாகவே நான் செய்வேன். நீங்கள் அதை அறிவீர்கள். என்னிடம் அது இருந்தால் எந்த நேரத்திலும் நான் அதை உங்களுக்கு கொடுப்பேன். அவிதம் நான் செய்யாவிடில் நான் கொடூரமான இருதயத்தை கொண்டவனாக இருப்பேன். ஆகவே கொடுமையான பாவம் நிறைந்த ஒரு மனிதனான நான் உம்மை போன்ற யாரோ ஒருவனுக்கு நல்ல இருதயமுடையவனாக இருப்பேன் என்றால் தேவன் எப்படிப்பட்டவராக இருப்பார்? பொல்லாத மனிதர்களாகிய நீங்களே நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரிசுத்த ஆவியை கேட்பவர்களுக்கு உங்கள் பரமபிதா அவர்களுக்கு ஆவியை அளிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்கள் மீனை கேட்டால் அவர் உங்களுக்கு பாம்பை கொடுப்பாரா? நீங்கள் அப்பத்தை கேட்டால் அவர் உங்களுக்கு கல்லை கொடுப்பாரா? நிச்சயமாக அப்படி அல்ல. ஏன், என்னிடத்தில் ஏதாவது ஒன்று கிடைப்பதை விட 10 லட்சம் மடங்கு அதிகம் அவரிடத்தில் கேட்டால் சீக்கிரமாக கிடைக்கும் என்று விசுவாசத்துடன் அதிகமாக நம்பி கேட்டால் என்ன? நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று உங்களுக்கு தெரியும். என்னால் முடிந்த எல்லாவற்றையும் நான் செய்வேன். இந்த சகோதரர்களில் எவரும் அபிதம் செய்வார்கள். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய எங்களுடைய சட்டைப்பையை துடாவி அதிலுள்ள ஒவ்வொரு காசையும் எடுத்துக் கொடுப்போம். எங்களால் முடிந்த ஒவ்வொன்றையும் நாங்கள் செய்வோம். ஆனால் இதுவோ நீங்கள் நம்பிக்கையுடன் கூடிய விசுவாசத்தினால் செய்யப்பட வேண்டிய ஒரு காரியமாய் உள்ளது. இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கையில், நீங்கள் ஜெபிக்கையில், கூட்டத்தார் ஜெபிக்கையில், நீங்கள் அதை பெற்றுக் கொள்வீர்கள் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். தேவன் இறங்கி வந்து நம்முடைய ஜெபங்களை கனப்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் உங்களுடைய ஜெபத்துக்கு பதிலளிக்கப் போகிறார் என்ற ஒரு உணர்வை நீங்கள் பெற்ற அதே நிமிடத்தில், கர்த்தாவே, நான் தவறு செய்தேன், அதை இனி நான் செய்ய மாட்டேன், என்னுடைய கரத்தை உயர்த்தி இனிமேல் நான் அதை செய்ய மாட்டேன் என்று நான் வாக்களிக்கிறேன் என்ற ஒரு உடன்படிக்கையை நீங்கள் செய்துவிட்டீர்கள். உங்களுடைய வார்த்தையை கொண்டே தேவன் உங்களை ஏற்றுக்கொள்வார். ஆகவே நீங்கள் அதை அந்த விதமாகவே விசுவாசித்தால் எல்லாம் சரியாகிவிடும். அப்படியானால் உங்களுடைய கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே, என்னுடைய உறுதிமொழியை நான் செய்துள்ளேன், ஆகவே அது உம்முடையது என்பதை நான் அறிவேன். நீர் அதற்கு பதிலளிப்பதாக வாக்கு பண்ணினீர். நீ தவறிப்போக முடியாது என்று கூறி அவருக்கு நன்றி செலுத்துங்கள். பரலோக பிதாவே, உம்முடைய ஊழியக்காரர்களாகிய நாங்கள் இந்த நேரத்தில் உம்முடைய கவனத்தையும் உம்முடைய ஆசீர்வாதங்களையும் உரிமை கோரி இங்கே முன்வந்திருக்கும் இந்த மக்கள் குழுவிற்கு முன்பாக நாங்கள் நிற்கின்றோம். பிதாவே, இவர்கள் செய்தியின் வெற்றி சின்னங்களாய் சாயங்கால வெளிச்ச நேரத்தில் இருக்கிறார்கள். கர்த்தாவே, அவர்களை அநேகர் அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தேவையுள்ள ஒரு பதறலோடு இருக்கிறார்கள். தேவனே, நீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை. ஏனெனில் நீர் உம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்வீர் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். பேதுருவும் மற்ற சீஷர்களும் அப்போஸ்தலர் 4 அதிகாரத்தில் ஜெபித்தது போல நானும் உம்முடைய வார்த்தையை உம்முடைய நினைவிற்கு கொண்டு வருகிறேன். அவர்களோ, கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை நினைவு கூறும், புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்று கூறினர். இப்பொழுதும் பிதாவே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை கொண்டு வருகின்றோம். நீரோ, என்னில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். என்னிடத்தில் வருபவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என்னுடைய வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கிரமித்துக்கொள்ளாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு பட்டிருக்கிறான் என்று கூறினீர். ஓ, நம்முடைய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர் நமக்கு பதிலளிப்பார். அவர் அபரிமிதமாக, அதாவது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எனவே நாங்கள் எங்களுடைய தவறுகளை அறிக்கையிடுகிறோம். நான் ஜனங்களுடைய தவறுகளை அறிக்கை செய்கிறேன். என்னுடைய சொந்த தவறுகளை நான் அறிக்கையிடுகிறேன். இரக்கத்திற்காக நான் வேண்டுகிறேன். சுகமளித்தலுக்காக நான் வேண்டுகிறேன். கிருபைக்காக நான் வேண்டுகிறேன். கர்த்தாவே, இப்பொழுது நீ காத்துக் கொண்டிருக்கிற இந்த மக்களின் மீது பரிசுத்த ஆவியை பொழிய வேண்டும் என்றும், அவர்களுடைய ஜீவியமானது தேவனுடைய வரைகின்ற கலையத்தில் மாற்றி அமைக்கப்பட்டு தேவனுடைய குமாரனின் சாயலில் வடிவமைக்கப்பட வேண்டும் என்றும், அதாவது அவரை உயிர்ப்பித்த அந்த ஆவியானது இவர்களுடைய சரீரங்களில் வந்து தேவனுடைய குமாரர்களாக குமாரத்திகளாக மாற்ற வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தாவே அதை அருளும். நீர் இங்கு பிரசன்னமாய் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை நீர் கனம் பண்ணுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வார்த்தையின் பிரயாசங்களை நீர் கனம் பண்ணுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்குமுடைய பிரசன்னமானது பீடத்தண்டையிலே இவர்களை சந்திக்கத்தக்கதாக காத்துக் கொண்டிருக்கையில் இந்த மக்களின் மீது இப்பொழுது இந்த ஆசீர்வாதங்களை அனுப்பும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள் என்று விசுவாசித்தால், உங்களுடைய கரத்தை தேவனிடத்தில் உயர்த்துங்கள். அதை விசுவாசத்தின் ஜெபம் என நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய உறுதிமொழியோடு தேவனிடத்தில் திரும்புகையில் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். கூட்டத்தார் எழுந்து நிற்கட்டும். தேவனிடம் பொறுத்தனை செய்து கொள்ள விரும்பும் ஒவ்வொருவரும் எழுந்து நின்று, அதை நான் விசுவாசிக்கிறேன், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன் என்று இப்பொழுதே கூறுங்கள். இப்பொழுது உங்கள் கரங்களை உயர்த்தி அவருக்கு துதியை செலுத்துங்கள். அவை யாவும் முற்று பெற்றுவிடும். தேவனுக்கு மகிமை. கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய தயவிற்காகவும் உம்முடைய இரக்கத்திற்காகவும் நீர் எங்களுக்காக செய்துள்ள எல்லாவற்றுக்காகவும் உமக்கு நன்றி கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாங்கள் உமக்கு துதி செலுத்துகிறோம்.